हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे हरे
राम हरे राम
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे हरे
राम
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे हरे
राम
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे
राम हरे राम 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 हरे हरे
हरे
कृष्ण हरे कृष्ण
Krishna, Krishna, Hare, Hare.
ಮಾನುಜ ದಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಗಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾತಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜಯುಗ್ಮ ರುಗ್ಮ ಅತಸ್ತಿತರಾಣಿ ತ್ರಿಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವಧೋಸ್ಯ ಧಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಭಜೇ ಮಾತಾ ಪಿತಾ ಯುವತಯ ಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಃ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಹಮೇನ ಮದನ್ವಯಾಣಾಂ ಆಧ್ಯಸ್ಯ ನಕುಲಪತಿ ವಕುಲಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ ಸದಂಗ್ರಿಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ನಾ ಭೂತಂ ಶರಶ್ಚ ಮಹದಾಹ್ವಯ ಭಕ್ತನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರಕುಲಶೇಖರ ಇವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲಯತೀಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವಪಾಪ ಪ್ರನಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುತಂ ದೇವಂ ಕಂಸ ಚಾನೂರಮರ್ದನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ.
சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளார் பெற்றம் மெய்த்தொன்னும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை வரை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாமாச்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். பகவான் அத்தியாச்சரியமான ஒரு மனுஷ வாழ்க்கைய கொடுத்திருக்கான். ரொம்ப வசதி மனுஷ வாழ்க்கை. ஏன் அப்படின்னா பகவானை நன்னா உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யம் இந்த சரீரத்துக்கு ஸ்பெஷலாவே கிடைச்சுடுறது. இப்ப கோவிலுக்கெல்லாம் போறோம், மனுஷான்ற ஒரு காரணத்தினாலேயே உள்ள விட்டுடுறாளா இல்லையா? நமக்கு பெரிய பக்தி இருக்கா, ஸ்ரத்த இருக்கா, நம்பிக்கை இருக்கா, வினயம் இருக்கா, இது எதையுமே பாக்குறது. மனுஷான அந்த ரூபத்துல இருக்கிறதுனாலேயே நம்ம கோவிலுக்குள்ள போறோம், பகவான் அனுபவிக்கிறோம். அப்ப இந்த மனுஷரீரம் அப்படின்றது ரொம்ப விசேஷம். பகவான் கிருஷ்ணனே ரொம்ப அழகா உத்தவரிடத்துல சொல்றார், உத்தவா நான் அது எல்லாமே நான் தான் சிருஷ்டி பண்ணேன், நான் சிருஷ்டி பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா இந்த நரஜந்து அப்படின்ற. அதனாலதான் சங்கரர் கூட நம்மள ஜந்து நாம் நரதுர்லபக அப்படின்றாரு. ஜந்துக்கள்ல இந்த நரஜந்து ரொம்ப விசேஷம் அப்படின்றார். இந்த மனுஷ வாழ்க்கைய எவ்வளவு அழகா உபயோகப்படுத்திக்கலாம், எத்தனை ஜோரா அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் வச்சுக்கோங்களேன். த பெஸ்ட் வே டு லிவ் த ஹியூமன் லைஃப், த ஹியூமன் பாடிய பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்றதுக்கான தி எவர் பெஸ்ட் வே அப்படின்னு சொன்னோம்னா ஹிந்துவிசம். ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரிசர்ச் பண்ணி அத்தனை தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பெரியவர்கள் பார்த்து 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 பண்ணி கொடுத்துருக்கா. அதுல ஒவ்வொரு நாளுமே விதவிதமான விசேஷம் நான் கவனிச்சு பார்த்தேன்னா, நம்ம ஹிந்து தர்மத்தை போல இத்தனை பண்டிகைகள் எங்கேயுமே கிடையாது. இங்க சந்திரன் காணாம போனாலும் அமாவாசை நடுவோம், சந்திரன் ஃபுல்லா வந்தாலும் பௌர்ணமி நடுவோம், நாலாம் பிறை மூணாம் பிறை எல்லாத்துக்கும் விசேஷம்தான், எல்லா மாசமும் விசேஷம்தான். 365 நாளும் ஏதானும் ஒரு விசேஷம் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்துல உண்டு. எதுக்கு அப்படின்னா, பகவத் சிந்தனையிலேயே நம்ம காலம் கழிக்கணும்ன்றதுக்காக. அதாவது காலம் போயிட்டே தான் இருக்கு, நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நம்ம என்ஜாய் பண்ணோமோ இல்லையோ, உபயோகப்படுத்திட்டோமோ இல்லையோ, இட்ஸ் கோயிங், அவ்வளவுதான். அது பாட்டுக்கு ரொம்ப அழகா ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமச்சந்திரமூர்த்தி பரதன் கிட்ட சொல்ற, ஜனங்கள்லாம் சூரிய உதயம் வந்தவுடனே சந்தோஷப்படுறா, அப்பொழுது விடிஞ்சு கொடுத்து அப்படின்னு. திரும்பியும் சூரிய அஸ்தமனத்துல சந்தோஷப்படுறா, அப்பா அடா ராத்திரி வந்து கொடுத்தும். ஆனா ஒரு விஷயத்தை யாரும் கவனிக்கலையா, என்னடான்னா ஒவ்வொரு சூரிய உதயத்திலையும் ராத்திரி 12 மணி நேரம் வாழ்க்கை போயிடுது, ஒவ்வொரு சூரிய அஸ்தமனத்திலையும் பகல் 12 மணி நேரம் வாழ்க்கை போயிடுறது. நினைச்சு ஜாலியா உதிக்கிறார், ஜாலியா அஸ்தமனம் ஆகிறார். ராமன் சொல்றார், நம்முடைய 12 மணி நேரம் வாழ்க்கைய சம்பளமா வாங்கிட்டுதான் சூரியோதயம், நம்முடைய 12 மணி நேரம் வாழ்க்கைய வாங்கிட்டுதான் சூரிய அஸ்தமனம், இதை சம்பளமா வாங்கிட்டுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளா உடம்புக்கு வயசு கூடுறதுன்னு தெரியறது இல்லை, வருஷத்துல ஒரு நாள் தான் தெரியறது. பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் வயசு கூடுறதுன்ற அன்னைக்கு கூட கூடுது, யதார்த்தம் புரியறதோ இல்லையோ தெரியாது. பட் ஆனா உடம்புக்கு வயசு ஆகிறது, உடம்புக்கு வயசு ஆகிறது அப்படின்னாலே இந்த பூமியில வந்து நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். த ரா ரியாலிட்டி, பயமுறுத்தத்துக்காக நான் சொல்லல, த ரா ரியாலிட்டி, எக்ஸ்பைரி டேட்டோட வாரண்டி பீரியட் குறைஞ்சுட்டே வருது. அப்ப அதுக்குள்ள நல்லதெல்லாம் பண்ணிடணும், நல்லதெல்லாம் அனுபவிச்சிடணும். இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம மனுஷ வாழ்க்கையில் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிடுறது, தூங்குறது, கல்யாணம் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது, ரைட், சோசியல் ஸ்டேட்டஸ், இது ஆடு மாடு நாய் பன்னி கொசு மூட்டைப்பூச்சி வரைக்கும் உண்டு, ஆக்டோபாஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும், டால்பின்ல இருந்து எல்லாத்துக்கும் இது உண்டு. இன் விச் வே வி ஆர் கிரேட், அதே தானே பண்ணிட்டு இருக்கோம், பெரிய ஒரு வித்தியாசமே இல்லை. ஒரு விதத்துல அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்மள மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேட்டலைட் நெட்ஒர்க், மொபைல் போன் எதுவும் வச்சுக்காம, எதை பத்தியுமே கவலைப்படாம, அது பாட்டுக்கு அதனுடைய லைஃப் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப நம்முடைய லைஃப் இன்னும் ஒரு படி மேல இருந்தா தானே நாம வசதி, அந்த இன்னும் ஒரு படி மேல அப்படின்ற விஷயத்துக்காகத்தான் நம்முடைய சனாதனமான தர்மம் ரொம்ப அழகா நிறைய பண்ணி வச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் ஆச்சரியமான அக்ஷய திருதியை முக்கியமா சொல்லிடணும். அக்ஷய திருதியை, அக்ஷய திருதியைக்கு தங்கம் வாங்கணும்னு சத்தியமா சாஸ்திரத்துல இல்லை, இது இவாளா கலப்பி விட்ட ஒரு விஷயம். அக்ஷய திருதியை வாங்கினா அதிகமாகும்னு யாருமே சொல்லல, சங்கரர் சொல்லல, எனக்கு தெரிஞ்சு ராமானுஜர் சொல்லல, வேதவியாசர் சொல்லல, வால்மீகி மகரிஷி சொல்லல, எனக்கு தெரிஞ்சு இவாள்லாம் பெரியவா கன்ஃபார்ம்டா, மகாபிரிவா கூட சொல்லல. இப்ப ரீசென்ட்லாம் பார்த்தா மகாபிரிவா, மகாபிரிவா கூட அழகா அக்ஷய திருதியை போய், எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா தான் இந்த ட்ரெண்டே வந்திருக்கு, அக்ஷய திருதியைக்கு தங்கம் வாங்கணும், 1 கிராம் தங்கமாவது வாங்கணும், வாங்கினவா எல்லாருக்கும் அக்ஷயமா தங்கம் வந்துதான் அவளை விசாரிச்சா தெரியும். அப்புறம் இருந்ததும் போச்சு, எத்தனையோ பேருக்கு எனக்கு தெரிஞ்சு, அது அவ கதை, அவ கடைசியில் டாக்டர் கட்டிட்டு இருக்கா, ஏமாத்திட்டு. நன்னா கவனிச்சு பார்த்தா அக்ஷயம் குறைவில்லாதது. அக்ஷய திருதியை ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் மறந்த விஷயம். அக்ஷய திருதியை அன்னைக்குதான் சோட்டா சார்தான்ற 4 தாம் இருக்கு பாருங்க, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார் அண்ட் பத்ரி, அன்னைக்குதான் சந்நிதி தரப்பா. 6 மாசம் கழிச்சு கேதார், பத்ரி, கங்கோத்ரி, யமுனோத்ரி கோவில்கள் திறக்கிற நாள் அக்ஷய திருதியை. அது என்னன்னா 6 மாசம் கோவில் மூடி இருக்கும், தீபாவளிக்கு அடுத்த நாள் யமத்வித்தியைன்னு சொல்லுவா, அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுவா, முக்காவாசி தீபாவளி பக்கத்துல 2 நாள் அந்த சமயத்துல எல்லாமே இந்த 4 சார்தாமும் க்ளோஸ் பண்ணிடுவா, சோட்டா சார்தாம் சொல்லுவா, இது 4 மூடிடுவா. அப்படியே பனி பொழிஞ்சுட்டு கிடக்கும், பத்ரி கேதார்லாம் 40 அடி 45 அடி பனி மூடி கிடக்கும். 6 மாசம் கழிச்சு அக்ஷய திருதி, அதுக்கு அன்னைக்கோ இடையே முன்னாடினாலும் அதுக்கு பக்கத்துலயோ தான் தரப்பா. இது ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம்னா எல்லாத்துலயும் விளக்கேத்திட்டு வந்துருவா 6 மாசத்துக்கு. 6 மாசம் கழிச்சு கோவிலை திறக்கும் பொழுது அந்த விளக்கு அணையா விளக்கா எரிஞ்சிருக்கும். இன்னைக்கும் கேதார்ல, இன்னைக்கும் பத்ரியா நடக்கிறது. முக்கியமா என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்த 6 மாசம் தேவர்கள் ரிஷிகள்லாம் பூஜை பண்றா அப்படின்னு. 6 மாசம் மனுஷர்கள் பூஜை, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார் அண்ட் பத்ரியில. இந்த 6 மாசம் தான் அழகா மனுஷர்களுடைய பூஜை. அடுத்த 6 மாசம் முழுக்கவே தீபாவளியிலிருந்து அக்ஷய திருதியை வரைக்கும் தேவர்கள் பூஜை பண்றா. அதனால அக்ஷய திருதியை அன்னைக்கு கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார் பகவான், பத்ரி நாராயணன் நினைக்கிறது அவ்வளவு சேஷம். நிஜமாவே இவ்வாறு நினைச்சாலே அக்ஷயம் தான். அக்ஷய திருத்தியை அன்னைக்குதான் திரௌபதிக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் கொடுத்தார் அப்படின்னு மகாபாரதத்துல காண கிடைக்கிற. சாப்பாட்டுக்கு குறைவில்லாம இருக்கும் அந்த அக்ஷய பாத்திரம் கிடைச்சனால. அக்ஷய பாத்திரம் சும்மா கிடைச்சுள்ள, அத்தனை தூரம் சூரிய உபாசனை, அதனால அக்ஷய திருத்தியை அவ்வளவு விசேஷம். சில சில இடங்கள்ல குசேலர் பகவான் கிருஷ்ணனை பார்த்த நாள் அக்ஷய திருத்தியை அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா குருவாயூர்லாம் போனோம்னா மார்கழி மாசத்துடைய முதல் புதன்கிழமை தான் குசேல தினம்னு கொண்டாடுவார் நாராயணன் வச்சுட்டு, அவ்வளவு அழகா குருவாயூர்ல அப்படிதான். ஆனா சில இடங்கள்ல அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தான் சுதாமா குசேலர் பகவான் கிருஷ்ணனை பார்த்து தன்னிடத்துல இருந்த அவல் கொடுத்த நாள், கண்ணன் அவரிடத்துல உரிமையோடு அவல் பிடுங்கின்ற நாள் இந்த அக்ஷய திருத்தியை அப்படின்னு காண கிடைக்கிறார். இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் அக்ஷய திருத்தியை. ஒரு இடத்துல கூட தங்கம் வாங்கணும்னு சொல்லல, அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தானம் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. யார் கஷ்டப்படுறாளோ, யாருக்கு படிக்கிறதுக்கு முடியலையோ, யாராவது கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணுமா, நிஜமாவே அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்க தானம் கொடுத்தேன்னா அது அக்ஷயமா உங்க வம்சத்தையே காப்பாத்தும். அன்னைக்கு கொடுக்கிற தானம், அன்னைக்கு ஆரம்பிக்கிற ஸ்லோகம், இல்லாட்டி அன்னைக்கு ஆரம்பிக்கிற நல்ல விஷயம், இது எல்லாமே அக்ஷயமாக பிரேக் இல்லாமல் போகும். அதுக்காகத்தான் அக்ஷய திருத்தியே விசேஷம். நாளைக்கு அக்ஷய திருத்தியை, அதனால இவ்வளவு நாள் தங்கம் வாங்கியிருந்தாலும் சரி இனிமேல் வாங்க வேண்டாம், புருஷாலும் ரொம்ப சந்தோஷப்படுவா. சோ அக்ஷய திருத்தியைக்கு சத்தியமா நீங்க தங்கம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, வாங்கலன்னா ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நிறைய நாமஜபம் பண்ணுங்க, நாளைக்கு நாமஜபம் பண்ணலன்னா அது அக்ஷயமா குறைவே இல்லாமல் வளர்ந்துருக்கும். நாளைக்கு சகஸ்ரநாமம் சொன்னேன்னா ஆயுசு முழுக்க, ஆயுசு போகும்பொழுது கூட சத்தியமா சகஸ்ரநாமம் வாயில வரும். ஏன்னா ஆயுசு போகும்பொழுதுதான் பீஷ்ம பிதாமகர் சகஸ்ரநாமத்தை சொன்னான் இருக்கு. நாளைக்கு சகஸ்ரநாமம் சொல்லிட்டேன்னா அவ்வளவு அழகா அது அக்ஷயமா வரும். நாளைக்கு பிரபந்தமோ இல்லாட்டி வேற ஏதாவது ஸ்லோகங்களோ லலிதா சகஸ்ரநாமம், நாளைக்கு எவ்வளவு முடியுமோ ஸ்லோகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணலன்னா, இப்படி மகாபரிவாளுக்கு பூஜை பண்ண நாளைக்கு ஏதாவது பூஜை ஆரம்பிச்சேன்னா அக்ஷயமா ஆயுசு முழுக்க அந்த பூஜை பண்ண வரும். பகவத்கீதை வாசிக்கலாம், பாகவதம் பாராயணம் பண்ணலாம், நாராயணியம் இந்து தர்மத்துல ஸ்லோகங்கள் கொட்டி கணக்கு அக்ஷயமா இருக்கு. இந்த வரைக்கும் எவ்வளவு ஸ்லோகங்கள்னு யாரும் கணக்கு பண்ணவே முடியாது, எத்தனை மில்லியன் எத்தனை ட்ரில்லியன் எத்தனை பில்லியன் யாருக்குமே தெரியாது, கொட்டி கணக்குன்னா கொட்டி கணக்கு. நிறைய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் நமக்கு பேர் கூட தெரியாது. முசல கிசலயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு பெரியவர் எழுதியிருக்காரு, முசல கிசலயம்னு உலக்கை கொழுந்துன்னு அர்த்தம். அவருக்கு பாவம் படிப்பறிவு கிடையாது, அழகா பெரிய வாச்சான் பிள்ளை என்று ஒரு மகாத்மாவுடைய சிஷ்யன், அவர் ஒரு சமயம் வேத பாடம் படிக்கிற பசங்க கிட்ட என்னடா படிக்கிறன்னு கேட்டார் சந்தோஷமா. அந்த குழந்தைகள் எல்லாம் கிண்டலா அவரை பார்த்து முசல கிசலையம் சொல்லி கொடுத்து, அவருக்கு ஒரே கிஷி பேரே நன்னா இருக்கேன்னுட்டார். இந்த மாதிரி பேர் கேட்டதே இல்லையே, எல்லாரும் என்னமோ சொல்ல பேரே நன்னா ஏன் வாயிலே நுழையிறதேன்னுட்டார். அப்புறம் குருநாதர் கிட்ட போய் சொன்ன முசல கிசையம் நன்னா வாசிக்கிறான்னுட்டார். பெரிய வாச்சான் பிள்ளை சொன்ன, உன்னை கிண்டல் பண்றாப்பா, அப்படி ஒரு கிரந்தமே கிடையாது, அப்படியா, எனக்கு எழுத படிக்க தெரியாதானே அவ கிட்ட கேட்டேன், எனக்கு கத்துக்கணும்னு சொல்லி அவர் வயசானவர். அதுக்கப்புறமா சன்ஸ்கிருத் பால பாடம் எல்லாம் கத்துண்டு சன்ஸ்கிருத்ல பெரிய ஸ்காலர் ஆகி முசல கிசலயம்னு சொல்லி அவ கிண்டல் பண்ண அதே வார்த்தையை கொண்டே ஒரு கிரந்தம் பண்ண. இந்த மாதிரி ஆயிரம் கோடி கிரந்தங்கள் நம்ம பெரியவா அத்தனை அழகா பண்ணி வச்சிருக்கா. ஏதானும் ஒரு ஸ்லோகம் வாசிக்கிறது, பிரபந்தம் வாசிக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் குட்டி கிடக்கு நமக்கு, நாயன்மார்கள் பதிகங்கள் நமக்கு ஒண்ணும் குறவே கிடையாது. நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு தான் பத்தாள். ஹிந்து தர்மத்துல குட்டி கிடக்கிற விஷயங்கள் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இது பேசாத விஷயம் பாக்கி ஒண்ணுமே கிடையாது. திருமூலர் திருமந்திரமா எடுத்துக்கோங்கோ, பத்திரத்தார விஷயமா எடுத்துக்கோங்கோ, எதை வேணா நீங்க எடுத்துக்கோங்கோ, அள்ளல்ல குறையாம பர்த்ருஹரிலாம் அவ்வளவு வைராக்கியத்தோட நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருக்கா ராஜா பர்த்ருஹரிலாம். அதனால நாளைக்கு முக்கியமா ஸ்லோகம் சொல்லுங்கோ, யாராவது கஷ்டப்படுறவாளுக்கு உதவி பண்ணுங்கோ, அழகா பூஜை பண்ணுங்கோ, பத்ரிநாராயணன் கேதார்நாத் இவாளெல்லாம் நினைச்சுக்கோங்கோ, பகவானுக்கு நாளைக்கு ஆத்மார்த்தமா எதையானோ கொடுங்க. ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட ஆயுசு முழுக்க பகவானுக்கு அக்ஷயமா வாழைப்பழம் கொடுக்கற பாக்யம் கிடைக்கும். நாளைக்கு பகவத் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறது உத்தமம், அத்தனை சிரேஷ்டம் இந்த அக்ஷய திருத்தியே. சித்திரையினாலே ரொம்ப விசேஷம்தான், சைத்ரக ஸ்ரீமான் அப்படின்னு தான் வால்மீகி மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றார். பகவான் கீதையில சொல்லும்பொழுது மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருத்துனாம் குசுமாகரக அப்படின்றான், மாதங்களில் நான் மார்கழி. இதை வச்சுட்டுதான் கண்ணதாசன் மாதங்களில் அவள் மார்கழின்னு பாட்டு பாடினார். கண்ணதாசன் பாட்டு இன்னைக்கு நிக்கிறதுனா எல்லாம் ஹிந்து தர்மத்தினுடைய பிலாசபி தான், எல்லா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அருணகிரிநாதர் பட்டணத்தார் இவா சொன்ன வார்த்தைகளுடைய தாக்கம் தான் கண்ணதாசனுடைய அத்தனை வார்த்தைகள் இன்னைக்கும் நிக்கிறதுனா அதான் காரணம். அதுல பகவான் மாதங்களில் நான் மார்கழி காலங்களில் நான் வசந்தம் அப்படின்றான். காலங்களை பிரிக்கும்போது ருத்து அப்படின்னு சொல்லுவோம், வசந்த ருத்துன்றோம். பகவானே சொன்ன ருத்துனாம் குசுமா கரக, வசந்த காலம் அப்படின்னா சித்திர வைகாசி தான் வசந்த காலம். சைத்ரக ஸ்ரீமான் அப்படின்றார் வால்மீகி. என்னடானா சித்திர வைகாசியில அவ்வளவு அழகா பூத்து குலுங்கறதாம், அதனால சைத்ரக ஸ்ரீமான் அப்படின்னு வர்ணிக்கிற சித்திர மாசம் அத்தனை சிரேஷ்டம். ஏன்னா பகவான் ராமனுடைய அவதாரம். சில இடங்கள்ல நார்த்ல எல்லாம் நார்த் இந்தியால எல்லாம் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் சித்திரையில தான் பிறந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அது இல்லாம ரெண்டு பெரிய ஆச்சாரிய புருஷர்கள் அவதாரம் பண்ணது சித்திரையில தான். ஆழ்வார்கள்ல மதுரகவி ஆழ்வார் நிறைய அவதாரம் பண்ணிருக்கா, சித்திரையில தான் ஆச்சரியமா ஆதிசங்கர் பகவத் பாதரும் சுவாமி ராமானுஜர் ரெண்டு பேர் பிலாசபியும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அத்வைதம் வசிஷ்டாத்வைதம். ஆனா ரெண்டு பேர் பிறந்ததும் சித்திர மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி, டிட்டோ சேம். அப்படியே வைஷ்ணவாள்ல நட்சத்திரத்தை பிராதாந்தியமா எடுத்துப்பா, அதனால சில சமயங்கள்ல ராமானுஜர் அடுத்த நாள் வரும் இல்லாட்டி சங்கரத் அடுத்த நாள் வரும் திதியை வச்சுண்டு. ஆனா திதிப்படி பார்த்தோம்னா சித்திர மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி தான் அழகா ஆதிசங்கர் பகவத் பாதரும் சுவாமி ராம ரெண்டு பேரும் வெவ்வேறு காலகட்டம். ஆனா ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணது அந்த பஞ்சமி திதியில தான் அவ்வளவு சிரேஷ்டம். சங்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தி நம்ம சொல்றோம். சரியா ஜெயந்தின்ற வார்த்தை சங்கரருக்கும் சொல்லப்படாது ராமானுஜம் சொல்லவே கூடாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஜெயந்தி ஆரம்பிச்சு அம்பேத்கர் ஜெயந்தி தான் சொல்ல ஆரம்பிச்சான் இந்தியால. அம்பேத்கர் அறிதப்புன்றதுக்காக இல்ல, ஜெயந்தின்ற வார்த்தை வந்து இந்தந்த ராசிகள்லாம் சேரும் பொழுது மட்டும்தான் சரியா கிருஷ்ண ஜெயந்தி மட்டும்தான் ஜெயந்தினே சொல்லணும். இன்னைக்கு எல்லாருமே சங்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். கிருஷ்ணா ஜெயந்தியை தவிர வேற எதையுமே ஜெயந்தின்னு சொல்லவே முடியாது. அந்த ஆவணி மாசம் அந்த கரெக்டா அதுல வரும்பொழுது மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் ஜெயந்தினே பேரு, அந்த திதிக்கு மட்டும்தான், மத்த எதுக்குமே ஜெயந்தி திதி கிடையாது. ஆனா விசேஷம் ஆதிசங்கர பகவத் பாதம் அத்தனை பேரும் இந்துக்கள் அத்தனை பேரும் யாருக்கு கடன்பட்டிருக்கோம்னா ஆதிசங்கர பகவத் பாதருக்கு சத்தியமா கடன்பட்டிருக்கோம். அது மாத்வாலோ வைஷ்ணவாலோ ஸ்மார்த்தாலோ அப்ராம்னாலோ பிராம்ணாலோ யாராக இருந்தாலும் ஆதிசங்கர பகவத் பாதருக்கு கடன்பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு ஸ்திதியில வேத மந்திரங்கள்லாம் இந்து தர்மத்தை விட்டு எல்லாரும் மறந்து போன சமயத்துல சரியா சொன்னோம்னா ஒரு பக்தி சுனாமி 32 வருஷத்துக்குள்ள தேசத்தினுடைய தலையெழுத்தே மாத்தினவர் ஆதிசங்கர் பகவத் பாதர் ஸ்வயம். சிவபெருமானுடைய அவதாரம் சங்கரம் லோகசங்கரம், லோகத்துக்கு மங்களம் உண்டாகிறதுக்காகவே எடுத்த அவதாரம் தான் ஆதிசங்கர பகவத் பாதருடைய அவதாரம். இங்கேயோ ஒரு காலடியில பிறந்துட்டு அத்தனை ஆச்சரியமா பகவானுடைய ஞாபகத்தை பகவானுடைய அந்த வைபவத்தை நிரூபணம் பண்ணவர் ஆதிசங்கர் பகவத் பாதர். அந்த எக்ஸ்ட்ரீம் பிலாசபி அப்படின்னா ஆதிசங்கர் பகவத் பாதர். அந்த எக்ஸ்ட்ரீம் பிலாசபி போனவர் தான் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நாமஸ்மரணா தன்யமுபாயம் நகி பஷ்யாமோ பவதரணே அப்படின்னு சார். எனக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காய், நல்ல பகவான பஜனை பண்ணு, கோவிந்த பஜனை பண்ணு, இதெல்லாம் அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்காளே, இதை விட்டுட்டு சம்சார சாகரத்துல நம்மளை கடை தேடுறதுக்கு வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்லைன்னு சொன்ன ஒருத்தர் ஆதிசங்கர பகவத் பாதர். இப்பேற்பட்ட ஆச்சாரியன் அப்படின்னா பிரத்யக்ஷமா பகவான காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குரு. அவர் சொன்னார்னா 30 கோடி தேவர்களும் கட்டுப்படுவாளாம். அப்படி ஒரு வாக்கு சாதுரியம், அப்படி ஒரு வார்த்தை. இந்த லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தும் நம்ம எல்லாம் வார்த்தையா தான் சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா எல்லா லோகத்திற்கு எல்லாரும் நன்னா இருக்கட்டும்னு ஃபீலிங் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல, நமக்கே தெரியும். நம்ம யாராவது கஷ்டப்படுத்தின் இருக்கா, அவன் நன்னா இருக்கணும்னு என்னைக்கா நினைப்பு வருதா, அவ படாத பாடு படம்னா அப்பதான் அவளுக்கு என்ன அருமை தெரியும். ஆத்திலயே நம்ம சொல்லுவோம், ஸ்திரீகள்லாம் சொல்லுவா, என்னைக்காவது ஒரு நாள் நான் வெளில போக போறேன், அப்பதான் என் அருமை உங்களுக்கு தெரியும்வா. சத்தியமா தெரியாது, ஏன்னா எல்லாருமே சுயநலமே பிராதான்யமான மனுஷ கூட்டம் அவ்வளவுதான். சுயநலம் ஒத்து போகிறதுனால எல்லாரும் ஒத்து போய் ஓடிட்டு இருக்கோமே ஒழிய யாருக்காகவும் எதுவும் நிக்க போறதே கிடையாது, பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்க போறோம். ஆனா சங்கர பகவத் பாதர் அத்தனை தூரம் லோகம் நன்னா இருக்கணும்னு அப்பாவும் இறந்து போயிட்டார், அந்த அம்மாவை விட்டுட்டு லோகத்துக்காக ஒரு மாயா முதலிய சிருஷ்டிச்சுட்டு நான் சன்னியாசம் வாங்கிட்டு விட்டுடுமான்னு சொல்லிட்டு நமக்காக சன்னியாசம் வாங்கிட்டு ஒரு பெரிய மகாத்மா. நம்ம எல்லாம் நம்மள அஸ்திவாரமா கொண்டுதான் வாழ்க்கையை பாக்குறோம். நம்ம பழகிறதெல்லாம் நம்மளுடைய ஒரு சேஃப் ஜோன், இந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த செக்யூர்டு ஜோன்ல இருந்துட்டு தான் நம்ம எல்லாரையும் வச்சுட்டு இருக்கோம். இதை தாண்டி உடச்சுட்டு நிச்சயமா நம்ம போகமாட்டோம். ஆனா சங்கர் அம்மாவையும் விட்டுட்டு லோக க்ஷேமார்த்தமா சந்நியாசம் வாங்கிக்கிறார். சாதாரணப்பட்டவர் கிடையாது. பவதி பிக்ஷாந்தேகின், வீடு வீடா போய் பிக்ஷை எடுத்தவர். ஒரு ஏழு ஸ்திரீ ஒண்ணுமே இல்லையா குழந்தைக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு நெல்லிக்காய போட்டதுக்கு அச்சோ எப்பேற்பட்ட மனசுன்னு சொல்லிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி தங்க நெல்லிக்காய் மழைய கொட்ட வச்ச ஒரு குழந்தை. அது ஒரு நெல்லிக்காய் கூட ஆத்துக்கிடும் போது அவர் வீட்டுல ஒண்ணு பெரிய அப்படியே ஜம்முனுதான் ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்ப கூட கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி தாயார உபாசனை பண்ணி அவ்வளவு அழகா எல்லாத்தையும் அவ வீட்டுல வர்ஷிக்க வச்சாரு. ஒழிய ஒரு இடத்துல கூட தனக்குன்னு ஒரு காரியத்தை சங்கரர் பண்ணாரு கிடையவே கிடையாது. இதுதான் ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை வரணும் இல்லையா, இது எனக்கு என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு எங்க அம்மாவுக்கு அந்த யோசனையே இல்லாத ஒருத்தர் ஆதிசங்கர பகவத் பாதம் ஆதிசங்கரர் அப்படின்னு சங்கரம் லோக சங்கரம் லோகத்துக்கு மங்களம் பண்றதுக்காகவே வந்தவர் அத்தனை ஆச்சரியமானவர் ஆதிசங்கர பகவத் பாதம். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் ஆச்சரியமா ஜம்மன் இருந்துட்டு இருக்கார். பகவத் தியானத்தை அப்படி தொலைச்சு கிடக்கிற அமக்கலமா அந்த ஸ்ரீசைலம் திருப்பதி அந்த மலைகள்ல உட்கார்ந்துட்டு ஜம்முனு தியானம் பண்ணிட்டு இருக்கார். பகவத் தியானம் அப்படி ஒரு உபாசனை. அந்த சமயத்துல ஒரு காபாலிகன் அவர்கிட்ட வந்து பாக்குறான், இவர நரபலி கொடுத்தா நிச்சயமா தனக்கு சந்ததி உண்டாகும்னு அவனுக்கு ஒரு அபிப்பிராயம். அழகா சங்கரர்கிட்டயே சொல்றான், நீ ரொம்ப பூரணமா இருக்கள், உங்களை நரபலி கொடுத்தா எனக்கு நல்லது நடக்கும். உடனே சங்கர ரொம்ப சந்தோஷம்பா, இந்த சரீரத்தினால யாருக்காவது ஒரு நல்லது நடக்கும்னா எடுத்துக்கும், பரோபகாரம் இதம் சரீரம். நம்ம சரீரத்தை எவ்வளவு தூரம் அடுத்த வாழ்க்கை உபகாரம் பண்ணுவோம் சொல்லுங்க, நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு அதனால பெருமை கிடைக்கிறதுனா வீழ்டு. அதுல பெருமை இல்லை, நாலு வாட்டி யாராவது நம்ம பண்ண உபகாரத்தை கொண்டாடலே அப்படின்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் எனக்கு அங்க போக பிடிக்கல, யாரும் சரியில்லை. ஏன்னா எல்லாமே கிரெடிபிலிட்டி எதிர்பார்த்துட்டே இருக்கும். அடுத்த வாழ்வுடைய பெருமைக்காகவே பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா சங்கரர் சொல்லிட்டார், இந்த சரீரம் பரோபகாரத்துக்காக தான்பா, ஆனா உன்னே உன்னின் சிஷ்யர்கள் யாரும் இல்லாத சமயத்துல நீ நரபலி கொடுத்துரு, எனக்கு ஒரு ஆக்ஷேபனை இல்லை, நான் பாட்டுக்கு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னுட்டா. அவனும் அழகா பார்த்தான், சிஷ்யர்கள்லாம் இல்லாத சமயமா வந்துட்டான். அவர் பாட்டுக்கு தன்னை மறந்து சிவோகம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சிவோகம்னு உக்காந்துட்டு இருக்க அவன் அப்படி கத்திய ஓங்குறான், அவர் தலைய வெட்டலாம்னு பகவானுக்கு பொறுக்குமா. இப்பேற்பட்டவர் லோகஹிதார்த்தமா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இவர்கள்லாம் பூமியில எத்தனை வருஷம் இருக்காளோ அத்தனை வருஷம் லோகத்துக்கு தானே நல்லது. பகவான் பார்த்தான் நிருசிம்மர் கோம் வந்துடுத்தான், ஆவிர் பவிச்சுட்டா யாரிடத்துல அப்படின்னா சங்கரருடைய சிஷ்யர் பத்மபாதர், அவர் நரசிம்ம உபாசகர். அவர் ஹிருதயத்துக்குள்ள நிருசிம்மர் ஆவிர் பவிச்சு அவர் எங்கேயோ இருந்தா இவன் சங்கர கழுத்துல கத்திய கொண்டு வீசி வெட்டலாம்னு ஓங்குற சமயத்துல பத்மபாதர் ஸ்வயம் நிருசிம்மமா வந்து இந்த காபாலிகள் எல்லாம் கிழிச்சு போட்டு அந்த கத்திய வாங்கி எல்லா தலையும் சீவினார். ஒரு சிஷ்யனுக்கு பகவான உபதேசம் பண்ணலாம், பகவான உணர வைக்கலாம், பகவான காட்டி கொடுக்கலாம், உள்ளுக்குள் அனுபவிக்க வைக்க முடியும்னா சங்கரரால முடியும். ஸ்வயம் அவரே நிருசிம்மமா மாறுற அளவுக்கு அப்படி ஒரு தபோபலம் ஆதிசங்கர் பகவத் பாதருக்கு. சங்கர் அப்படி கண்ண மூடி உட்காந்து என்னடா சப்த வித்தியாசமா கேக்குறதேன்னு பார்த்தா சிங்க கர்ஜனை பண்ணிட்டு அப்படியே ரத்தம் தோஞ்ச கைகளோட நின்று இருக்கார் பத்மபாத. சங்கரர் பார்த்து அவர் சமாதானம் படுற, நரசிம்மா 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 நரசிம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பத்மபாதருக்கு ஸ்வய பிரஜையே வருது. அப்படியே மயங்கி போயிட்டார். என்னாச்சு குருநாதானார், இல்லப்பா நரசிம்ம ஆவிர்வாவம் அப்படின்னுட்டார். அப்ப எப்பேற்பட்ட ஆச்சாரிய புருஷன். அப்ப அவரை தியானம் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், சத்தியமா பகவான உணர முடியும். நமக்கு ஒரு தகுதியுமே வேண்டாம், நம்ம தகுதியை பார்த்து பகவான் அடையணும்னா எத்தனை லட்சம் கோடி ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. பகவத் கிருப்பையினாலே தான் பகவான உணர முடியும். ஒரு குழந்தை தன்னுடைய தபோபலத்தினால அம்மா கிட்ட தாய்ப்பால வர வச்சிட முடியுமா? அம்மாவுடைய வாத்சல்யத்தினாலே தான் அம்மாவுக்கு பால் சுரக்கும், அதுதான் குழந்தை குடிக்குமே ஒழிய சத்தியமா குழந்தை தன்னுடைய தபோபலத்தினாலே தன்னம்பிக்கையினாலே அம்மாவுடைய மார்பிலேந்து பாலை சுரக்க வச்சு தாய்ப்பாலை குடிக்கவே முடியாது. அதுபோல பகவத் அனுகிரகம், நம்ம பிரார்த்தனை பண்ணணும், நாமஜபம் பண்ணணும், அவனா கிருப பண்ணணும், அவனருளால் அவன் தாழ் வணங்கின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிருபைய காட்டி கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ஆதிசங்கர பகவத் பாதம். இனிமேல் எப்படியாவது குறைய ஏறிச்சுன்னா யாரோ நினைக்கிறான்னு சொல்லாதீங்கோ, சங்கரன் நினைக்கிறான்னு சொல்லுங்க. ஏன்னா முக்காவாசி நம்ம வேண்டாததான் நம்ம நிறைய நினைக்கிறேன். நம்மளும் அப்படிதானே, நாக்க கடிச்சுனா யாரோ திட்டாதானே சொல்றோம். சமயத்துல யாராவது பந்துக்கள் நினைச்சாலே பயமா இருக்கும். சில பேர் போன் இருந்தாலும் எடுக்கலாமா வேண்டாமா, நம்ம எல்லாம் வரும். இப்ப காலர் ஐடியில இருந்ததுக்கப்புறம் நமக்கு நன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. சிலதான் நம்மளே ஒரு பேர் எல்லாம் வச்சிருப்போம், எடுக்கப்படாதுன்னு எல்லாரும் பண்றது சிரிக்குது. அப்ப எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்கலனாலும் பிரச்சனை, இப்படி எல்லாம் அவாய்ட் பண்றோம். அந்த மாதிரி இவாளெல்லாம் நினைக்கிறத விட சங்கரை நினைச்சோம்னா நிச்சயமாவே ஜென்மாவே சாஃபல்யமாகும். எப்ப பார்த்தாலும் நினைக்கணும் இல்ல, காதால எழுந்தோன்னு அழகா சங்கர பகவத் பாதர் நினைச்சிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டேன்னா அவ்வளவு சந்தோஷம். சோ சங்கரோட பர்த்டே வருது, எத்தனையோ பேருக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்கு. சங்கருக்கு என்ன கொடுக்க போறேன்னு தீர்மானம் பண்ணிக்கோங்க. அவளுக்குலாம் கொடுக்கலாம், மகா பிரிவாளுக்குலாம் தான் கொடுக்கணும், பெரிய பாக்யம். சங்கருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? சிவோகம்னு இருக்கிறவர், பூர்ணமானவர், பூர்ணமான பிரம்ம ஞானத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கிறவர். சங்கருக்கு என்ன கொடுக்க முடியும்? அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கொடுக்கலாம். நம்ம கிட்ட நிறைய அஜ்ஞானம் இருக்கோன்னு இருந்தா சங்கரே உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துடுறேன், என்கிட்ட அபரிமிதமா இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. மகாத்மாக்களிடத்துல கொடுத்துட்டோம்னா சத்தியமாகவே நமக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிடும். 32 வயசுக்குள்ள ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாத்தின ஒரு மிகப்பெரிய மகாத்மா, சத்தியமா அதை நினைச்சு நினைச்சு நான் பாத்துக்கேன். 32 வயசுக்குள்ள என்ன சாதிச்சிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுக்க முடியும். அந்த மேக்சிமம் 32 வயசுல எவ்வளவுதான் சாதிக்க முடியும்? எப்படி நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், எப்படி ஒரு ஹையர் லெவல் பொசிஷன் போக முடியும், அவ்வளவுதான். ஆனா ஒரு தேசத்தினுடைய ஜனங்களுடைய தலையெழுத்தை மாத்த முடியுமா அப்படின்னா சங்கரம் லோகசங்கரம். அதனால அந்த சங்கர பகவத் பாதருடைய சரண கமலங்களுக்கு நமஸ்காரம். அவர்தான் இன்னைக்கும் பார்த்தா பத்ரி, அத்தனை கடுங்குளிர்லையும் பத்ரி நாராயணனுக்கு அழகா பூஜை நடக்கிறதுனா சங்கரர் பண்ணி வச்ச பூஜா முறைகள் தான் இன்னைக்கும். 108 திவ்ய தேசத்துல ஒண்ணுதான், ஆனா வைஷ்ணவம் வரப்படி பூஜை கிடையாது. இன்னைக்கும் ராவல்னு சொல்லும்படியா கேரள நம்பூதிரிமார்களுடைய பூஜை தான் அழகா பத்ரிகாசிரமம். அந்த காலத்துல எப்படிதான் பத்ரி போனாரோ தெரியுது, இப்ப போகிறதே பெரிய பாடு. எப்ப லேண்ட்ஸ்லைட்னு தெரியாது, அத்தனை கஷ்டம். அதுல அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் உட்காந்து தியானம் பண்ணி இன்னைக்கு பத்ரிநாராயண கோயில ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே சங்கரர் தான். ஒரு பேர் அது இல்லாமலே போயிடுது, திருப்பி சங்கரர் தான் அந்த பத்ரிநாராயண மூர்த்திய அவ்வளவு அழகா அந்த நாரத குண்டத்திலேருந்து எடுத்து திரும்பியும் ஸ்தாபிதம் பண்ணி இவ்வளவும் பண்ணது ஆதிசங்கர் பகவத் பாதர் தான். இன்னைக்கும் திருப்பதியில கூட்டம், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில கூட்டம்னா ஒரே காரணம், ஆதிசங்கர் பகவத் பாதர் அவர் வச்ச அந்த யந்திரம், அந்த ஸ்ரீசக்கர பலம்தான் இன்னைக்கும் திருப்பதியில. வேற எந்த அவ்வளவு கூட்டம் கிடையாது, திருப்பதியில கூட்டம் இருக்க மாதிரி இறங்கியுமே கிடையாது. காஞ்சி காமக்கோட்டி அவ்வளவு கூட்டம் இருக்கு, அவ்வளவு அழகா காமாட்சி கோவில் அப்படின்னா ஒரே காரணம் ஆதிசங்கர் பகவத் பாதர். இன்னைக்கு நம்ம அவ்வளவு அழகா வேதம் சொல்றோம், ருத்ரம் சொல்றோம், சமக்கம் சொல்றோம், விஷ்ணு சகசநாமம் சொல்றோம், நம்ம நட்சத்திரம் தெரிஞ்சு அர்ச்சனை பண்றோம். நீங்க என்ன இந்து தர்மத்துடைய எந்த விஷயங்களை நீங்க ஆத்த சீமந்தம் பண்றோம், கிரகப்பிரவேசம் பண்றோம், என்னெல்லாம் ஹோமம் எந்த பண்ணாலும் அத்தனைக்கும் நமக்கு காட்டி கொடுத்தவர், மீட்டு கொடுத்தவர் ஆதிசங்கர் பகவத் பாதர். அவர் இல்லைன்னா நீ சத்தியமா நமக்கு யாருக்கும் சகசநாமம்ன்ற ஒண்ணு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. சத்தியமா நம்ம யாருக்குமே கோத்திரம் தெரியாது, சத்தியமா நமக்கு யாருக்குமே அர்ச்சனா முறைகள் தெரியாது, பல கோவில்கள்ல பூஜையே நடக்காது. அதனால அப்பேற்பட்ட மகாத்மா ஆதிசங்கர் பகவத் பாதர். அதனால அவரோட பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஜாலியா சொல்லுங்க, அவருடைய ஜாப்பனீஸ் சொல்லுங்க, நிறைய பேர் நல்லா ஜாப்பனீஸ் தெரியாது, அவர் இப்படி ஒரு பர்த்டே எல்லாம் கேட்டிருக்க மாட்டார். ஆனந்தமா ஒரு பர்த்டே விஷ் பண்ணுங்க, உங்களுடைய அஜ்ஞானத்தை சங்கர பகவத் பாதரிடத்துல கொடுத்துருங்க. ஜெய் போலாதிசங்கர் பகவத் பாதருக்கு ஜெய். ஆதிசங்கர் பகவத் பாதர் இப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியனும், அதே போல இன்னொரு ஜெகதாச்சாரியன் சுவாமி ராமானுஜர். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் பேசும்போது இவர் ரெண்டு பேர் தான் சொல்றார். ஆதிசங்கரருடைய அவ்வளவு அழகான அந்த ஞானம் உலகளவு இருக்கு அப்படின்றார். சங்கரனுடைய கருணை உலகத்தை காட்டிலும் பெருசுன்ற இவர் அந்த எக்ஸ்ட்ரீம்ல சொல்றார், இந்த எக்ஸ்ட்ரீம்ல சொல்றார். விவேகானந்தர் வர்ணிக்கிறார், காரே கருணை ராமானுசா அப்படின்னு தான் சொல்றோம். ஆச்சரியமான ஒருத்தர் ஸ்வயம் ஆதிசேஷனுடைய அவதாரம். எனக்கு சொல்ல இதெல்லாம் லைனா ஒவ்வொன்றா வருது. இந்து தர்மத்துல ஒவ்வொரு நாளும் ஒருதான ஒரு விசேஷம் உண்டு, இதை வச்சுண்டே வாழ்ந்துட்டு போயிடலாம், இதை நினைச்சுண்டே ஜென்மாவை கழிச்சுடலாம், இதை வச்சுண்டே பகவத் தியானம் பண்ணிடலாம். ஸ்பெஷலா இன்னைக்கு எப்படி போகுமோன்னு கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு மகாத்மாவுடைய அவதார தினம் நிச்சயமா உண்டு. 27 நட்சத்திரங்கள்லயும் மகாத்மாக்கள் அவதாரம் பண்ணிருக்கா, வாரத்துல 7 நாள்லயும் மகாத்மாக்கள் அவதாரம் பண்ணிருக்கா, 365 நாளும் மகாத்மாக்கள் அவதாரம் பண்ணிருக்கா. அதனால எல்லா நாளும் நல்ல நாள் தான். தனியா ஸ்பெஷலா நீங்க எதையுமே பார்க்க வேண்டாம், எல்லா நாளும் நல்ல நாள் தான். எல்லா சமயத்திலையும் மகாத்மாக்களுடைய ஆசிர்வாதம். மகாத்மாக்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறதுனாலதான் முகமே தெரியாம இந்தியாவில இருந்தவாள் இங்க ஒன்னா சேர்ந்து 25 வருஷமா சகஸ்ரநாமம் பண்ணிட்டு இருக்கள் அப்படின்னா மகாத்மாக்களுடைய பரம அனுகிரகம். குருமார்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல நம்மள எங்கெங்கயோ பாத்திருக்கா, அந்த பலம் உங்களை எல்லாரையும் ஒன்னா சேர்த்திருக்கு. நானும் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பெரிய பரிச்சயமே கிடையாது இல்லையா. எப்படிதான் நடக்கிறதுனா குரு கிருபையால விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்றோம்னா அந்த குரு கிருப அவ்வளவு பண்ணும், அவ்வளவு சிரேஷ்டம். சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷனுடைய அவதாரம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. ஆதிசேஷன் பகவான் சேஷி, நம்ம எல்லாம் சேஷர்கள். அதுல ஆதிசேஷன், ஒரு சேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஜீவன் சேஷனால ஜீவன் தான். ஜீவன் எப்படி இருக்கணும்னா ஆதிசேஷன் போலே. ஆதிசேஷன் என்னடா பண்றாருன்னா சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். பகவானுக்கு அப்படி ஒரு கைங்கரியம் சர்வீஸ் பண்றாராம். பகவான் இப்படி போறார் அப்படின்னா அவர் தலைக்கு மேல அப்படி கொடையா இருக்கார். கிருஷ்ண சரணம் ஆயிட்டு வசுதேவர் தூக்கிட்டு போறாரு ஒன்னும். இப்ப மழை பெய்யும் பொழுது குழந்தை நினைச்சிருப்படாதையும் கொடை பிடிச்சிட்டு போறார். சென்றால் குடையா, இருந்தால் சிங்காசனமா. சுவாமி உக்காரணம்னு ஆசைப்பட்டுட்டாருன்னா உடம்ப அவளுக்கு சிம்ஹாசனமா மாத்திடுறாரு. பரமபதமாக்கிய வைகுந்தத்துல நாராயணன் அந்த ஆசனமா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேலதான் உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு வேதம் சொல்றது. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியாம். பகவான் நின்றுருக்கார் அப்படின்னா அவருக்கு பாதுகையா இருக்கா. நின்றால் மரவடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம், புல்கும் மனையாம், திருமார்க்கு அரவு. பெருமாளுக்கு பட்டு துணியும் இவர்தானா, பெருமாளுக்கு படுக்கையும் இவர்தானா, பெருமாளுக்கு தலகாணியும் இவர்தான். அவர்கள் சகல விதத்திலையும் பெருமாளுக்கு பார்த்து 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 கைங்கரியம் பண்றவர் யார் அப்படின்னா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் அழகா பகவான் ராமனா வந்த பொழுது லக்ஷ்மணனா வந்தார். அதே ஆதிசேஷனே பகவான் கண்ணனா கிருஷ்ணனா வந்த பொழுது பலராமனா வந்தார். அதே ஆதிசேஷனே கலியுகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சரணாகதியை சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்வயம் ராமானுஜராக அவதாரம் பண்ணார். ராமானுஜர் அவதாரம் பண்ணது சித்திர மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி திருவாதிர நட்சத்திரம். சரியா ஆருத்ரா தரிசனம்னு சொல்லும். திருவாத நட்சத்திரம் சிவபெருமானுக்கு ரொம்ப ஏற்றம். ஆனா அந்த நட்சத்திரத்துலதான் சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். இதெல்லாம் தான் சரியா புரிஞ்சின்ற வாளுக்கு தொந்தரவே இல்லை, ஒன்னும் புரிஞ்சுக்காத வாளுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த அறகுறையா புரிஞ்சுக்கிறவாள் எப்பொழுதுமே பிரச்சனை. ஒண்ணு நன்னா புரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டி ஒன்னும் புரியாம விட்டுடுங்க. தானாகவே பகவான் புரிய வச்சுனா இக்னரன்ஸ் இஸ் அ பிளஸ். நன்னா புரிஞ்சுனோம்னா ஒரு குழப்பமே கிடையாது. அறகுறையா புரிஞ்சுக்கிறது தான் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம். திருவாதிரை ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திருநே சொல்லுவோம், மத்த எந்த நட்சத்திரத்தையும் சொல்லவே மாட்டோம். ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். ரெண்டுத்துக்கு மட்டும்தான் திரு வரும். ரோஹிணி புனர்பூசம் எதுக்குமே பக்கத்துல திருவே வராது. பகவானே அவதாரம் பண்ணிருக்கான். ஆனா திருவாதிரை திருவோணம் ஆழ்வாரே சொல்லார், திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே அப்படின்னா. அந்த மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்துல அவதாரம் ஸ்ரீ பெரும்புதூர். அவ்வளவு அழகா அங்கு அவதாரம் பண்ணவர் தான் சுவாமி ராமானுஜர். நிலையாழ்வார்னு பெயர். சரணாகதி தத்துவத்தை லோகத்துல நிரூபணம் பண்றதுக்காகவே வந்த ஒருத்தர். இந்த வருஷம் ராமானுஜருடைய 999வது பர்த்டே. 2017 1000வது திருநக்ஷத்திரம். எத்தனையோ மகாத்மாக்களுடைய எத்தனை வருஷம் மறந்தே போயாச்சு, ஆனா ராமானுஜருக்கு மட்டும் அத்தனை பேருக்கும் ஞாபகம். 1000வது திருநக்ஷத்திரம் ராமானுஜருது அப்படின்னு விசேஷமா கொண்டாடுறோம்னா அப்படி ஒரு ஆச்சாரியம். தான் ஒருத்தன் நரகம் போனாலும் பரவாயில்லன்னு கோவில் கோபுரத்து மேல ஏறி நின்று, திருக்கோஷ்டி ஒரு கோவில் கோபுரத்து மேல ஏறி நின்று அத்தனை பேருக்கும் ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லும்படியான அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ண ஒரு பெரிய ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். ரொம்ப பெரிய ஒவ்வொரு ஆச்சாரியனும் ஒவ்வொரு வித விசேஷம். சரணாகதி, பகவானே உன்னிடத்துல நான் என்ன ஒப்படைக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கோ, உன்னிஷ்டம் என் இஷ்டம். நம்ம எல்லாம் பெருமாள்கிட்ட கத்தி தான் வைக்கிறோம், எனக்கு இது இஷ்டம் பண்ணி கொடுத்துரு, பண்ணி கொடுத்தா 10 ரூபா உண்டியல்ல போடுவேன். நம்ம கொடுக்குற 10 ரூபா நம்பிதான் பெருமாள் ஜீவிச்சுட்டு இருக்காரு, இல்லாட்டி ஒரு வாழ்பழத்தை நம்பிதான் ஜீவிச்சுட்டு இருக்காரு. பகவான் நம்ம இடத்துல எதையுமே எதிர்பார்க்கல. நம்மளா ஆசைப்பட்டு கொடுக்கறோமே ஒழிய, அது கொடுத்தாலுமே அது பகவான் நம்மகிட்ட கொடுக்கற நிலைமையில வச்சிருந்தா தானே. பெருமாளுக்கு தேங்காய் கொடுக்கறோம், பழம் கொடுக்கறோம்னா பழத்தையும் தேங்காயும் அவர் சிருஷ்டிச்சு வச்சிருக்கா, அதான் நம்ம கொடுக்கறோம். திரும்பி நீ என்ன கொடுத்தாலும் திரும்ப எல்லாமே அவர் கொடுத்ததுதான். நம்ம அதை கொடுத்தாலும் திரும்பிய பகவான் அதுக்கு பல கோடி மடங்கு திரும்பித்தான் கொடுக்கறா. ராமானுஜர் வந்த ரகசியம் என்னடானா, நீ சுவாமி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சுடு, டென்ஷன் ஃப்ரீயா இரு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு டென்ஷன், ஆத்துக்கார பிடிக்கிறதோ இல்லையோ, மனைவியை பிடிக்கிறதோ இல்லையோ, பாசை பிடிக்கிறதோ இல்லையோ, வாழ்க்கையை பிடிக்கிறதோ இல்லையோ, டென்ஷன் மட்டும் நல்லா பிடிச்சி வச்சுருக்கு. எவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை டென்ஷன் சொல்லாம இருந்துட்டேன்னா நிஜமாவே நிஜமாவே கிரேட் டே. டென்ஷன்ற வார்த்தை எல்கேஜி பையன் கூட சொல்றது. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு மாதிரி ஒரு பையனை பார்த்து எல்கேஜி ரொம்ப கோவமா, என்னடா சும்மா இருக்குமா ஒரே டென்ஷனா இருக்குன்றான். எல்கேஜிக்கு என்ன டென்ஷன் வரும் அது சொல்லி, ரொம்ப சும்மா இருக்குமா ரொம்ப டென்ஷனா இருக்கு, நீங்க ஒன்னும் பேசாதீங்க அப்படின்னு. அப்ப எவ்வளவு தூரம் எல்கேஜி, நான் சொல்றது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பயே அது டென்ஷன்னா இப்பெல்லாம் என்னது சொல்ல முடியும், டென்ஷன்ற வார்த்தை அவ்வளவு தூரம் இருக்கு. டென்ஷனே இல்லாம இருக்கணும்னா எல்லாம் ஓம் பாடு, நீ என்ன பார்த்துக்கோ. கை குழந்தை மாதிரி, கை குழந்தைக்கு டென்ஷன் உண்டா சொல்லுங்க, கவலையே கிடையாது. பசிச்சாலும் அழும், தூக்கம் வந்தாலும் அழும், உடம்பு முடியலனாலும் அழும், எல்லாம் அம்மா பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பகவானிடத்துல நம்மளை ஒப்படைக்கிறது தான் டோட்டல் சரண்டர். எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ. உன்னால பாத்துக்க முடியும், எனக்கு முடியல, உன்னால என்ன சரி பண்ண முடியும், என்ன சரி பண்ணு அப்படின்னு நம்மள பூரணமா பகவானிடத்துல ஒப்படைக்கிறது. டாக்டர் கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா, உடம்பே முடியல ரொம்ப டயர்டா இருக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் அவர் ரிமோட் டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுதான் வியாதி, சில வியாதி வாயிலேயே நுழையிறது இல்லை, அதுக்கு ஏதோ மருந்து. அப்ப அந்த வைத்தியம் எவ்வளவு நம்புறோம், அது போல பகவானிடத்துல ஒரு நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் சரணாகதி. நின் சரணல்லால் சரணில்லை, அதை நிரூபணம் பண்ணி டோட்டல் சரண் ரொம்ப ஈஸி பாடி. ஒண்ணு கவலைப்படாது, எல்லாத்தையும் பகவானத்தை ஒப்படைச்சுட்டு உன் கடமை மட்டும் நீ பண்ணிட்டு வா. சரணாகதி மட்டும் சும்மா இருக்கணும்னு சொல்லவே இல்லை ராமானுஜர், எல்லாத்தையும் பண்ணு பகவானத்தை எத்தனையும் ஒப்படைச்சுடுன்னு நிரூபணம் பண்றதுக்காக வந்த ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். மோட்சத்தை சர்வசாதாரணமா யார் வேணா அடைய முடியும்னு நிரூபணம் பண்ண ஒருத்தர். மோட்சத்துக்கு வேற அதிகாரிகளே வேண்டாம், பகவானிடத்துல பூரண விசுவாசம், அன்கண்டிஷனல் ஃபெய்த். நமக்கு இருக்கிறதுலாம் கண்டிஷனல் ஃபெய்த். நான் நடந்தா 10 ரூபாய் உண்டியல்ல போடுறேன், நடந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன். இப்ப நீ நடக்கலன்னா நீ கடவுள் இல்லை, நான் பண்ண மாட்டேன். நிஜமா அன்கண்டிஷனல் ஃபெய்த் எதுன்னா முன்னாடியே 10 ரூபாய் உண்டியல்ல போட்டுருணும், போட்டுவிட்டேன், இதுக்கு நீ பண்ணி கொடுத்துரு. ஞாபகம் வச்சுக்கோ, என் கடமையை நான் பண்ணிட்டேன், உன் கடமையை நீ பண்ணு. அன்கண்டிஷனல் ஃபெய்த் எதுன்னா ஒரு குழந்தைய தூக்கி போட்டு விளையாடுறோம், இந்த குழந்தை அப்படி மேலே போயிடும், கீழே விழும்போது நின்னா சிரிக்கும், அதுக்கு பயமே இருக்காது. ஐயோ அப்பா என்ன மேல தூக்கி போட்டாரு, நான் வீட்டுல கீழே விழுறேனே, ஒருவேளை எங்க அப்பா மறந்து விட்டாருனா, திடீர்னு அவர் கையை விட்டுட்டாருனா, கீழே விழுவேனே மூக்க உடையுமே, கவலையே படாது. அப்பதான் நன்னா சிரிக்கும். இது மேல போகும்போது சிரிக்கிறத விட அந்த கிராவிட்டி போர்ஸ் கீழே விழும்போது சிரிக்கும் பாருங்க. ஏன்னா என்ன மேல தூக்கி போட்ட எங்க அப்பா என்ன பிடிப்பார், என்ன கைவிட மாட்டார் நம்புறது பாருங்க, அதுக்கு பேர் அன்கண்டிஷனல் ஃபெய்த். இவ்வளவுதான் வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம், நிச்சயமா காப்பாத்துவார். எங்கெங்கயோ இருந்தாலும் நீங்க ஜப்பான்ல கொண்டு வந்து பகவான் வச்சிருக்கான், நல்லா தானே வச்சிருக்கான், சௌக்கியமா தானே வச்சிருக்கான், எத்தனையோ 25 வருஷமா சகஸ்ரநாமம் பண்ண வச்சிருக்கான். அவ பகவான் அண்ணா வச்சிருந்தா தானே இது நடக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் நல்லதுதான் நமக்கு நடக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் டோட்டல் சரண்டர், சரணாகதி. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நீ பார்த்துக்கோன்னு ஒப்படைக்கிறது. அதை நிரூபணம் பண்ண வந்தவர் தான் சுவாமி ராமானுஜர். ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜருடைய மடத்துல கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு, பெருசா பணம் இல்லை. அந்த சமயத்துல அவருடைய மடத்துக்கு டெய்லி ஒரு தயிர்காரி தயிர் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு ஸ்திதியில அவளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லவா அவளுக்கு, அவ்வளவு சிஷ்யர்கள் கிட்ட கேட்டுட்டே இருந்தா எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு. இப்ப சிஷ்யெல்லாம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எல்லாம் சொல்லிட்டே இருந்தா. அப்ப ஒரு நாள் அவ சொல்லிட்டா, இல்ல இல்ல உங்களை நம்ப மாட்டேன், என்ன கொண்டு போய் நீங்க ராமானுஜத்துல வச்சுடுங்கோ, நான் ராமானுஜத்துல பேசிக்கிறேன், அவர் தானே இதுக்கு ஜவாப்தாரி, பதில் சொல்லணும்னுட்டா. சரின்னு சொல்லி வேற வழி இல்லாம சுவாமி ராமானுஜர் முன்னாடி போய் தயிர்காரியை நிக்க வச்சுட்டா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னவன ராமானுஜர் சொன்னார், வாஸ்தவமா மடத்துல பணம் இல்லை, அதனால கொடுக்கல, இனிமேல கடன் ஜாஸ்தியாக வேண்டாம், இனிமேல் நீ தயிர் கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள்ல எப்படியும் பணத்தை நாங்க கொடுத்துறோம், கவலைப்படாதே அப்படின்னுட்டான். உடனே அந்த ஸ்திரீ சொன்னான், ஏன் சாமி இப்படி எல்லாம் பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க, நான் என்னுடைய நல்ல காரியத்தை ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்னா. எனக்கு புரியலையே அப்படின்னா அவர் சொன்ன, நான் டெய்லி தயிர் விடுவேன், ஏமா தயிரும் விடுவேன்ற, பணமும் கேட்பேன்ற, கொடுக்கவும் முடியலன்னா சண்டைக்கும் வரும், நான் என்னதான் பண்ணட்டோம் அப்படின்னு. எனக்கு இந்த பணத்தை வச்சு என்ன சாமி பண்ண போறேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நமக்கு மோட்சத்துல ஒரு இடம் கொடுத்துருங்க போதும் அப்படின்ட்டு. ராமானுஜர் இப்படி பார்த்தார், தயிர் பாக்கிக்கு மோட்சமாடி அப்படின்னா. ஆமா சாமி அவளுக்கு அதாவது வசதி, எனக்கு தயிர் கொடுக்கறது ஈஸி, உங்களுக்கு மோட்சம் கொடுக்கறது ஈஸின்னு அத்தனை நம்பிக்கை அவளுக்கு. உடனே ராமானுஜர் சொன்னா, சரிம்மா நான் பகவான் ரங்கராஜன் இடத்துல கேட்டு சொல்றேன், ஏன்னா அவர் அதுக்கு அதிகாரி. அவர் சொன்ன, அதெல்லாம் வேண்டாம் சாமி, நீங்க அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், ஒரே ஒரு கடுதாசி எழுதி கொடுங்க அது போதும், எழுதி கொடுத்து கீழே ராமானுஜன் ஒரு சைனை போடுங்க, ரங்கராஜன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நம்ம ரங்கன் தானே, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை நம்ம ரங்கன் அப்படின்னு, எங்கும் சுத்தி ரங்கம் போ, ரங்கராஜன் தான், ஆனாலும் அவ்வளவு சௌலபியமா. உடனேயே ராமானுஜர் பார்த்தா இத்தனை விசுவாசமா, கடுதாசி வாங்கிண்டா மோட்சம் கிடைக்கும்னு ஒருத்திக்கு நம்பிக்கை இருக்குன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அது. உடனே ராமானுஜர் அழகா கடுதாசி எழுதுற, சில சிஷ்யாவுக்குலாம் வருத்தம், நமக்கு அவ்வளவு நாளா தோணல இது, நம்ம ராமானுஜருடையே இருக்கோம், அவர் பெரியவர், சுயம் ஆதிசேஷன் எல்லாம் தெரியும், நமக்கு இது புத்தியில உரைக்கலையே நினைச்சா. சில பேர் நினைச்சா பைத்தியகாரத்தனமா இருக்கப்பறம் அதான் வந்து ஆச்சாரியன் பாபு ஒரு சைன் மட்டும் போட்டு வீட்டில் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, நீங்க வெறும சைன் மட்டும் போடுங்க, வெத்து தாழ்ல எனக்கு என்னெல்லாம் வேணுமோ ஃபில்அப் பண்ணி கடைசியில மோட்சமும் போட்டுக்கேன்னு சொல்லிடுவா இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நினைச்சா ராமானுஜர் எழுதினார், அழகா சர்வலோக சரண்யன், சர்வலோக ரக்ஷகன், சாக்ஷா ஸ்ரீஹபதியான பகவான், விஸ்வாகு குலதனமான பெரிய பெருமாளான ரங்கராஜனுக்கு அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு கடைசியில் அடியேன் தாசானுதாசன் எல்லாம் போட்டு, இந்த மாதிரி மடத்துல தயிர் பாக்கி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, இவ்வளவு மோட்சத்துல ஒரு இடம் கேட்கறா, தேவரீர் தான் அதுக்கு எல்லாம் பண்ணணும், அதனால நான் பட்ட கடனுக்கு தேவரீர் இவளுக்கு மோட்சத்தில் வைகுண்டத்தில் ஒரு இடம் தர வேணும்னு சொல்லி அடியேன் தாசானுதாசன் ராமானுஜன் கையெழுத்து போட்டு கொடுத்தார். கையெழுத்து போட்டு கொடுத்தார், அவள் வாங்கிண்டா, ரொம்ப சந்தோஷம், சாமி ரெண்டு நாள் தயிர் விடுவேன் அதுக்கப்புறம் விடமாட்டேன் அப்படின்னா, ஏமாண்டா நான் ரெண்டு நாள்ல மோட்சத்துக்கு போலான்னு இருக்கேன் சுவாமின்னு, அந்த அநியாய நம்பிக்கை அவளுக்கு. நேர அழகா ரங்கராஜனுடைய கோவிலுக்கு போயாச்சு, பட்டர போ அப்படின்னா, அது உண்டு ஜரகண்டி மாதிரி சீரகத்துல போ அப்படின்னு இல்லையா போ அப்படின்னா, அவர் சொன்னார், ரெண்டே நிமிஷம் ரங்கராஜன் நான் பேசணும், எனக்கு ரங்கராஜனோட பர்சனலா பேச வேண்டியிருக்கு, ரெண்டு நிமிஷம் நீங்க சும்மா இருவோம். உடனே ரங்கா அப்படின்னு விட்டா, ரங்கராஜன் பார்த்தா கலியுகத்துல இவ்வளவு உரிமையோட யார் என்ன கூப்பிடறா, உடனே அடுத்த நிமிஷம் ரங்கராஜன் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டான். காட் ஃபியரிங்கே வேண்டாம், காட் லவ்விங் தான், காட் ஃபியரிங் ஏதோ வம்பு பண்றது சபு பண்றதுன்னு அர்த்தம், காட் ஃபியரிங் என்னதுக்கு அவசியம் இருக்கு, காட் லவ்விங் பகவானை அனுபவிக்கிறது, பகவான் அன்புமயமான அன்பேசி வன்றோம், அப்புறம் இருக்கு காட் ஃபியரிங், பகவான உரிமையோட அனுபவிக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கை. கண்ணை குத்துற உமாச்சி இல்ல, உமாச்சி கண்ணை குத்தாது, ரெண்டே ரெண்டு இடத்துல உமாச்சி கண்ணை குத்திருக்கு, ஒன்னு அழகா மகாபலி சக்கரவர்த்தி நேரத்துல தானம் வாங்கும்போது சுக்கராச்சாரியர் ஜலம் விடாம அந்த கிண்டிய அடைச்ச, அப்ப வாமனன் தர்ப்புள்ள வச்சு கண்ணை குத்தினான், அப்ப உமாச்சி கண்ணை குத்திது. ரெண்டாவது இது விஷயம் என்னன்னா, ராமாவதாரத்துல காக்காசுரன் கண்ணை குத்தினான், இதை தவிர எனக்கு தெரிஞ்சு உமாச்சி யார் கண்ணையும் குத்தினதே இல்லை. கண்ணை குத்துறது உமாச்சி நமக்கு வேண்டாம், கண்ணை குடுக்கறதா உமாச்சி வேணும், குத்துறது குண்டூசியா போதுமே, அதுக்கு அதுக்கு தனியா உமாச்சி எல்லாம் வர வேணுமா, அதுக்கு நமஸ்காரம் பண்ணி இவ்வளவு சகசநாமம் எல்லாம் சொல்லி ஆர்த்தி எல்லாம் காட்டி சோப்புக்கண்ண எல்லாம் போட்டு கண்ணத்துல போட்டு இவ்வளவு பண்ணி கண்ணத்துல உமாச்சி கண்ணை குத்தும்னா, தெய்வம் அன்புமயமானது சத்தியமா தண்டிக்கிறது இல்லை, நம்மளை திருத்தி நல்வழிப்படுத்துறது தான் பகவானுடைய தர்மம். அவன் ஒரு நாளும் நம்மளை தண்டிக்க, நம்முடைய கர்மா தான் நம்மளை படுத்துறதே ஒழிய சுவாமி ஒரு நாளும் நம்மளை படுத்துறதே கிடையாது. எந்த குழந்தை நம்மளை கஷ்டப்படுத்தவே மாட்டான், நம்ம மாத்த குழந்தை எவ்வளவு அட்டகாசம் பண்ணாலும் அதை திருத்ததானே பாக்கணும், அதை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் ஆசைப்படுறாம்மா, நீ கண்ணாடி உடைச்சிட உன் கையை உடைக்கணும் அம்மா உடைப்பாள, சத்தியம் ஐயோ பதறும் இல்லையா, கேட்கும்போதே மனசு பதறது இல்லையா. அப்ப நம்மளை விட பகவான் பல கோடி மடங்கு அன்புமயமான, அன்பு ஒண்ணுதான் பகவானுடைய ரூபம், பகவானுக்கு சத்தியமா ஒரு ஓரத்துல கூட எதுவுமே கிடையாது, அவ்வளவு சத்தியான அன்பு, ட்ரூ லவ், பியூர் லவ், அவ்வளவுதான், தாய்ப்பால் மாதிரி பியூரஸ்ட் ஃபார்ம், அவ்வளவுதான். அழகா அவள் போனா ரங்கான்னு உடனே ரங்கராஜன் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்த, என்னமா அப்படின்னா, ரெண்டு நாள் கழிச்சு நான் மோட்சத்துக்கு வரலான் இருக்கேன், ஒரு மத்தியான சமயமா அந்த ஏதோ விமானம்லாம் சொல்லிக்கிறா, அதை அனுப்பிடு நான் வரேன் அப்படின்ட்டேன். ரங்கராஜனுக்கு கோபம், கர்மயோகம் பண்ணியா, ஞான யோகம் பண்ணியா, பக்தி யோகம் பண்ணியா, என்ன தபசு பண்ணா, எங்கேயாவது ஒத்த கால நின்னியா, ஸ்லோகம் சொன்னியா, ஸ்தோத்திரம் லைனா, லிஸ்ட் போட்டு அடிக்கார், மோட்சத்துக்கு என்னெல்லாம் வழி உண்டா எல்லாம் லிஸ்ட் போட்டார். அவர் என்னத்துக்கு ஏன் மூச்சு விடாம பேசிட்டு இருக்க, சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணு நான் பண்ணல, அதை விட பெரிய ரெக்கமெண்டேஷன் நான் வந்திருக்கேன், உனக்கு யார் ரெக்கமெண்டேஷன் பண்ண, அவசரம் எனக்கும் பண்றதுக்கு ஆள் இருக்கு, எனக்கும் பண்றதுக்கு ஆள் இருக்குன்னு அழகா அந்த கடுதாசியை பிரிச்சு ரங்கராஜன் கிட்ட காட்டினா, ரங்கராஜன் படிச்சா நன்னா இருக்கே, சர்வலோக சரண்யன், சர்வலோக ரக்ஷகன் எல்லாம் எழுதிருக்காளே, அப்புறமா கடன் பாக்கி அதுக்கு மோட்சம் அடியேன் ராமானுஜன், ராமானுஜன் தந்தோம்னுட்டோம், அவ்வளவுதான், அடுத்த வார்த்தையே பேசல, ராமானுஜன் எழுதி கொடுத்துருக்கானா தந்தோம்னுட்டோம், அவ்வளவுதான் ஒன்னு கிளம்பி போயிட்டா. ரங்கராஜன் அப்புறம் யோசிச்சு அவசரப்பட்டு வேணும், சந்தோகம் உடனே சொல்லிட்டான் அந்த ராமானுஜான்ற ஒரு வார்த்தைக்கு அத்தனை பலம். கரெக்டா ரெண்டு நாள்ல அவள் மோட்சம் போனான். அப்ப கடுதாசி எழுதி கொடுத்து மோட்சம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜன். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் அவதாரம் பண்ண நாள் தான் அந்த சங்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தி எல்லாம். இவ்வளவு பெரிய ஆச்சாரிய புருஷாலாம் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை? நமக்கு ஒரு குறையும் கிடையாது. இவாளை நினைச்சோம்னாலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். இப்ப எழுதி கொடுத்தா மோட்சம் கொடுப்பார், ஒருத்தர் தியானம் பண்ணாலே உள்ளுக்குள்ள நரசிம்மர் வருவார்னா, நம்மள சின்ன சின்ன ஃபேமிலி விஷயமோ ஆபீஸ் விஷயமோ இல்லாட்டி வியாதிகளோ இல்லாட்டி குடும்ப பிரச்சனையோ சரி பண்ண மாட்டாளா? நம்ம அது குழந்தைகள் நன்னா வளர்க்க மாட்டாளா? ஒரு டென்ஷனும் வேண்டாம். இவா இருக்கான்னு நிம்மதியா அவங்க கடமையை மட்டும் பண்ணிட்டு வாங்க, எந்த கவலையுமே வேண்டாம். அத்தனை விசேஷம். அதனால அக்ஷய திருத்தியை, சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி எல்லாம் லைனா வராது. அப்ப அப்படி ஒரு உத்தமமான ஒரு தர்மம் நம்மளுடையது. அவ்வளவு விசேஷம். இந்த மகாத்மாக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஒரு விஷயம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். சித்தாந்தம் நிறைய வித்தியாசம் உண்டு. அத்வைத சித்தாந்தம் வேற, சிஷ்டாத்வைத சித்தாந்தம் வேற, துவைத சித்தாந்தம் வேற, இதெல்லாம நிறைய சித்தாந்தம் உண்டு. சுத்தாத்வைத சித்தாந்தம் நிறைய, எத்தனை ஜனங்கள் இருக்காலும் அத்தனை கோடி சித்தாந்தம் பாரத தேசத்துல உண்டு. நமக்கெல்லாம் சில சித்தாந்தம்னா தெரியவே தெரியாது. நாம சித்தாந்தம்னே ஒண்ணு உண்டு. அசாம்ல எல்லாம் பார்த்தோம்னா அவள்லாம் ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணுவா, கிருஷ்ணனுடைய ரூபம் கூட கிடையாது, வெறும அவளுக்குன்னு ஒரு புடிச்ச மாதிரி வச்சிருப்பா, அதுல போய் உட்காந்து கிருஷ்ணநாமத்தை ஜெபிப்பா. அவளை பொறுத்த நாம ஜெபிச்சா எல்லாம் சரியாகும். அப்படி ஒரு சித்தாந்தமே உண்டு. லோகத்தை பெருசா பிரகடனம் ஆகல, அதான் டிரைபல், அந்த அசாம்ல இருக்கக்கூடிய டிரைப்ஸ் அவளுடையதான ஒரு சித்தாந்தம். அவள்ல வந்து ஒரு மகாத்மா சொல்லி ஒரு சித்தாந்தம். அவள் தெரிஞ்சதெல்லாம் நாம ஜபம் பண்ணா பகவான் காப்பாத்துவான். கலியுக தர்மம் அவ்வளவு விசேஷம். ஆச்சரியம் அகத்தேய தியாயத்தோ விஷ்ணு த்ரேதாயம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரி கீர்த்தனாத். ரொம்ப அழகா ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. கிருதயுகம் அதான் ஆரம்பம், சத்தியுகம்னு கூட சொல்லுவோம். இந்த கிருதயுகத்துல தியானம் பண்ணா பகவான் அடைஞ்சொல்லாம். கிருதேயத் தியாயதோ விஷ்ணு த்ரேதாயம் யஜதோ மகைஹி, த்ரேதாயுகத்துல ஹோமம் எல்லாம் பண்ணா பகவான் அடைஞ்சுடலாம். துவாபரே பரிச்சரியாயாம், துவாபரயுகத்துல பகவானுக்கு அர்ச்சனை பண்ணா பகவான் அடைஞ்சுடலாம். கலவ் தத் ஹரி கீர்த்தனா, கலியுகத்துல அதே விஷயம் ஹரிநாம கீர்த்தனத்தினாலேயே நடந்துடும். கஷ்டப்பட்டு நமக்கு இன்னைக்கு தியானம் வரும்னு யாராவது சொல்லுங்க, யாராவது வரும்னு சொன்னா நான் போய் தியானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இடங்கள்ல அப்படி தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு பண்ணா தியானம் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு உங்களை உட்கார்ந்தவொடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸாவது மனசு லயப்படணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் ரமணாசிரமம். போனாவே தானாகவே சமாதானம் ஆயிடும், நமக்கே தெரியாது. ஜப்பான் எல்லாம் அமைதியா பேச கத்துன்னு அந்த மாதிரி ரமணாசிரமம் போனா தானாகவே மனசு ஒரு லயப்பட்டுடும், நமக்கே தெரியாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆவது நிச்சயமா நம்ம சரீரத்தை மறந்து ஒரு தியானம் சித்திச்சிடும். வேற எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு பெருசா தியானம் சித்திக்கிறதுக்கான இடங்கள் தேடினாலும் கிடைக்காது. பதிலில் போனா அமைதியா உட்காந்துடும் குளிர்லயே, பெருசா மனசு அடங்குமான்னு தெரியாது. அதனால கலியுகத்துல தியானம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். எல்லாருக்கும் முடியுமான்னு தெரியாது. கண்ணை மூடிட்டு இருப்போம், உட்காந்துட்டு இருப்போம், நம்மளே பாக்குறோம், எல்லாம் சொல்லுவோம், ஆனா மனசு பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஒரு விதத்தை சகஸ்ரநாமம்லாம் தெரியாத விதத்துல அழகா புக்கை பார்த்து படிப்பேன். அப்ப கரெக்டா மனசு லயப்பட்டு படிச்சுட்டு இருப்பேன். இது கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கோங்களேன், புக்கு வராது. வாய் சொல்லும், கண் எங்க போகும், மனசு எங்க போகும் உங்களுக்கு தெரியும். சில இதெல்லாம் தெரியாத வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சத்தையாவது இருக்கும். அதனால கிருத்தயுகத்துல தியானம் பண்ண விஷயம் கலியுகத்துல நமக்கு கஷ்டமா இருக்கு. த்ரேதாயுகத்துல யஜ்யங்கள் ரொம்ப விசேஷம்னு காண கிடைக்கிறது. கலியுகத்துல யஜ்யம் இந்தியாலேயே பாக்கெட் பால் தான், டப்பா நெய் தான், இதுக்கு மேல வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யஜ்யங்கள் எப்படி பண்ணணும்னு முறைகள் இருக்கு. அந்த காலத்துல அந்த சமித்து அந்த பூஜை பண்ற அந்த அர்ச்சகர்கள், அந்த பிரகஸ்பதி இருக்கா இல்லையா, வாத்தியார்கள், அவ அந்த மந்திரங்களை சொல்லிட்டு காட்டுல போய் கொண்டு வருவா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை உண்டு, இந்த சமீத்தெல்லாம் விக்கிற கடை வச்சிருக்கான் முஸ்லீம். அவனுக்கு நல்லா தெரியும், அவங்கிட்ட போய் சொன்னா சோர்ஸ்வனும் அழகா செட் எடுத்து கொடுத்துருவான். நடக்கிறவனும் செட் எடுத்து அவங்க நம்மளோட அவனுக்கு நல்லா தெரியும் இதுக்கு என்ன சமீத்து, அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த ஹோமங்கள் அதுவும் கலியுகத்துல முக்காசி ஆற்றுல ஹோமம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல டென்ஷன் தான் வரும், நல்லபடியா முடியணுமே. முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடா முடிஞ்சுடுச்சு எல்லாம் நல்லபடியா. சோ அது பண்ணும்போது என்ஜாய் பண்றதே கிடையாது. அதனால ஹோமம் கலியுகத்துல ரொம்ப கஷ்டம். அர்ச்சனை. நிச்சயமாக நமக்கு தெரியும் நம்ம கோவில்கள்ல எப்படின்னு. இல்லாத விட சுலபம் கலௌத்தத் ஹரி கீர்த்தனா. நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணவே வேண்டாம், பெருசா ஒண்ணுமே தெரிய வேண்டாம். நேரம் முக்கியமில்லை, காலம் முக்கியமில்லை, இடம் முக்கியமில்லை. எப்ப வேணா படுத்துட்டு கூட நாமஜபம் பண்ணலாம், பல் தேய்க்கும் பொழுது கூட பகவானுடைய பெயரை சொல்லலாம், குளிக்கும் பொழுது கூட பகவன் நாமத்தை சொல்லலாம், ஆத்துக்கு தீட்டா இருக்கும் பொழுது கூட பகவன் நாமத்தை சொல்லலாம். இத நிரூபணம் பண்றதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். சகஸ்ர கோடி நாமம் உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமம்ன்றது வந்து ரொம்ப அழகா பீஷ்மர் அவர் செலக்ட் பண்ணி அவர் அனுபவிச்ச 1000 நாமங்களை சொன்னார். சரியா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படுத்துட்டு சொல்லணும், ஏன்னா பீஷ்மர் படுத்துண்டு சொன்ன உண்டு. சும்மா படுத்துக்க கூடாது, 4-5 ஆணியோ ஊசியோ குத்திட்டு படுத்துக்கோங்க. அப்ப வர விஷ்ணு குபாஷக்காரக வந்துருந்தா ரைட்டு, அந்த ஒரு ஸ்திதியில அது வரணுமா. அம்பு படுக்கையில படுத்திருக்கிறார் பீஷ்ம பிதாமகர். பேர்பட்டவர்னா அவருக்காக பகவான் தன்னுடைய சபதத்தை கூட விடுறவன, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ண கண்ணன் பீஷ்மருக்காக ஆயுதம் எடுத்துட்டான். அவர் சபதம் பண்ணிட்டார், கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு சபதம் பண்ணிட்டார். அப்ப அவர் பெருமை நலநாதனன்றதுக்காக கண்ணன் தன் பேரை கெடுத்துண்டு மகாபாரத யுத்தத்துல ஒரு நாள் சக்கராயுதத்தை எடுத்துண்டு நின்னான். அப்பேற்பட்ட பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில விழுந்துட்டார். இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, குருக்ஷேத்ரா. பீஷ்மர் முக்தி அடைஞ்ச இடமே இருக்கு, பான் கங்கா அப்படின்னு பேர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த இடம். அந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்துட்டார், யுத்தம் எல்லாம் முடிஞ்சுடுத்து, பாண்டவர்கள் ஜெயிச்சாது, கௌரவர்கள்லாம் செத்து போயாச்சு, அழகா பட்டாபிஷேகம் எல்லாம் ஆயிடுது. ஆனா எல்லாரும் பீஷ்மரை மறந்துட்டார். தனியா கிடக்கிற இந்த அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம்னே வாழ்ந்து கீழே விழுந்த ஒருத்தர். அவருக்கு மனைவி கிடையாது, அவருக்கு குழந்தைகள் கிடையாது, எதுவுமே. சரியா அஸ்தினாபுரமே அவருடைய ராஜ்யம் தான், அவருக்கான ராஜ்யத்தையே விட்டு கொடுத்த ஒருத்தர். அம்பு படுக்கையில விழுந்துட்டார், பக்கத்துல பாக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது, தண்ணி வேணுமான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது, தனியா அனாதையா கிடக்கிறார். அப்பதான் பீஷ்மர் சிரிக்கிறார், இதுதான் யதார்த்தம், பகவான் தான் சத்தியம்னு நினைச்சுட்டார். அப்பதான் பகவான் அழகா எல்லாத்தையும் முடிச்சுட்டு துவாரகைக்கு கிளம்புறான். கிளம்புற சமயத்துல பீஷ்மருக்கு தெரிஞ்சு போயிடுத்து, ஓ கண்ணன் துவாரகை கிளம்புறானு மானசீகமா பிரார்த்திச்சுட்டார். கிருஷ்ணா எல்லாரும் என்ன விட்டு போகலாம், நீ எப்படி போகலாம்? ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தை நம்மளோட போயிட்டு இருக்கா, நம்மளும் விலகி வந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய இளமை போகிறது எல்லாம் மாறி 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 போயிட்டு இருக்கு. ஆனா எது போனாலும் கண்ணனோட சம்பந்தம் நமக்கு போகாது. அதனாலதான் ஆண்டாள் சொல்றான், உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை நீ நினைச்சாலும் மாற்ற முடியாதுரா, நாங்களே வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலும் கிடையாதுரா, நாங்களே மறந்து போனாலும் இந்த பந்தம் அழியாது. இப்ப பல பேர் ரொம்ப நாளா மறந்து போயிட்டோம், நம்மளோட பால்ய சிநேகிதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசு சொல்லியிருப்போம். இப்ப எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. அவளே நம்ம கிட்ட வந்து பேசினா கூட சந்தேகம், உண்மைதானா இல்ல கதை அடிக்கிறானா தோணும். ஆனா நம்மளே மறந்து போயிடுறோம். பல சந்தர்ப்பங்கள்ல தெய்வ சிந்தனை நமக்கு இல்லை, ஆனாலும் சுவாமி இந்த பந்தத்தை அவ்வளவு பிரிஷியஸா வச்சிருக்கான். அதனாலதான் ஆண்டாள் உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. முடியாதுதா கண்ணா, சமயத்து எத்தனையோ தடவை பகவான் மேல கோபம் வரது, உனக்கு கண் இருக்கா, உனக்கு கருணை இருக்கான்லாம் கேட்கணும், அதுக்காக கோஷின்றாரா? ஒண்ணும் கிடையாது, அவர் திருப்பி கிருபை பண்ணிட்டு தான் இருக்கா. அதனால பீஷ்மர் பிரார்த்திக்கிறார், கண்ணா நீயும் போயிட்டேன்னா நான் என்னடா பண்ணுவேன், எனக்கு யார் இருக்கா அப்படின்னு. அதுக்காகவே கண்ணன் துவாரக்க போகாம திரும்பியும் அஸ்தினாபுரத்துல தங்கிட்டு புலம்புறார் யுதிஷ்டர். ரொம்ப புலம்பு புலம்பு புலம்புன்னு புலம்புறார். கண்ணா நீ பாட்டுக்கு சொல்லிட்ட, நான் பாட்டுக்கு போய் சொல்லிட்டேன், இத்தனை பேரை கொண்டு போட்டுட்டோம், ராஜ்யம் வந்துடுத்து, ஆனா என்ன சுகம் இருக்கு, எல்லாம் புலம்பு புலம்புன்னு புலம்புறார். கண்ணன் பார்த்தான், சொல்லி பார்த்தான், கேட்கல. ஏன்னா அவரும் கண்ணனை குருவா பிடிச்சிருந்து கேட்கல. அர்ஜுனன் கிருஷ்ணனை குருவா பிடிச்சிருந்து எனக்கு நல்வழி காட்டுன்னு கேட்டவனதான் பகவான் பகவத்கீதையை பேசுறான். பகவத்கீதை முதல் அத்தியாயம் முழுக்க முழுக்க பகவத்கீதை ஏன் வந்ததுன்னு இன்ட்ரோடக்ஷன் தான். ரெண்டாவது அத்தியாயம் தான் அதுலயும் அழகா அர்ஜுனன் சொல்றான், கார்பண்ய தோஷ உபஹத ஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, எது தர்மம் எது அதர்மம்னு புரியல. நீ என்னுடைய ஆச்சாரியன், நான் உன்னுடைய சிஷ்யன், எனக்கு வழிகாட்டுன்னு கை கூப்பிடான். அதுக்கப்புறமா தான் பகவான் பகவத்கீதையை ஆரம்பிக்கிறான். அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி இவர் பகவான ஆச்சாரம் பிடிக்கலன்னா கண்ணன் யுதிஷ்டனை விட வயசுல கம்மி, தர்மரை விட தம்பி ஸ்தானத்துல தான் இருக்க. அப்ப கண்ணன் சொல்றான், பிரசாம நம்ம போய் பீஷ்மரை போய் பாக்கலாமா, ஆனா எல்லா தர்மமும் தெரிஞ்சவர் ஒருத்தர் தான். சரி, எல்லாரும் பீஷ்மர் இடத்துல போறா. அப்ப பீஷ்மர் எல்லா தர்மங்களையும் சொல்ற, ஆபத் தர்மம், விசேஷ தர்மம், சாமானிய தர்மம், பிரஜா தர்மம், ராஜ்ய தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், அப்பா அம்மா தர்மம், அவ்வளவு தர்மங்கள். நம்மளுடைய ரிலீஜனுக்கே சனாதனமான தர்மம்னு தான் பெயர். தர்மம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷித, இந்த தர்மம் அவ்வளவு வசதி. அத்தனை தர்மங்களையும் அவர் சொல்ற. அப்பதான் திரௌபதி சிரிச்சுடுறா. இங்கேதோ ஓரத்துல நின்று பீஷ்மர் கேட்கிற, யார் சிரிச்சது, எதிர்க்க வாங்கணும்னு கடைசியில திரௌபதி வரா. எதுக்குமா சிரிச்சேன்னா, நீ இவ்வளவு தர்மம் தெரியறது, வாயத்தன் நன்னா உனக்கியா சொல்ற, அன்னைக்கு துரியோதனன் சபையில ஒரு வார்த்தை நீங்க எனக்காக பேசுறீ, தர்மம் இல்லடான்னு ஏன் சொல்லல, அன்னைக்கு சொல்லிருக்க வேண்டியதுதானே. அன்னைக்கு எவ்வளவு பெரிய அவமானத்துல நான் துடிச்சுட்டு இருந்தேன், ஏதோ கண்ணன் வந்தா காப்பாத்திட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளோ தர்மத்தை நீட்டி முழக்கி படுத்துன்னு சொல்ல முடிஞ்ச உங்களுக்கு, இல்லடா துரியோதனா இது தப்புடா இது அத்தர்மம்னு ஏன் சொல்லலன்றா. அப்ப பீஷ்மர் சொல்ற, அப்ப துரியோதனோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரத்தத்துல ஊறி போயிட்டு இருந்தா தர்மம் தெரிஞ்சாலும் சொல்ல முடியல, இப்ப எல்லா ரத்தம் எல்லாம் வெளில போயிடுதா, அதனாலே தர்மத்தை சொல்ல முடியறதுன்றா. அப்பதான் அழகா சொல்ற, சுத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசக யுதிஷ்டிரசாந்தனவம் புனரேவாபிய பாஷத. இதுதான் சகசனம் ஆரம்பம். அழகா ஜோரா வைசம்பாயின் உபாசனம் வருது இல்லையா, சுத்வா தர்மான் அசேஷன, மிச்சமீதி இல்லாம எல்லா தர்மத்தையும் கேட்டு முடிச்சுட்டு யுதிஷ்டிர சாந்தனவம், சந்தன மகாராஜாவுடைய பிள்ளை, அதனால சாந்தனம் அப்படின்றது. அதனால அந்த சாந்தனவம் புனரேவாபிய பாஷத் திரும்பியும் கேட்டார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாபேகம் பாராயணம் அப்படின்னு கேட்கிறார். அப்புறமா தான் பீஷ்மர் ஆரம்பிக்கிறார். இப்படிதான் இந்த சகஸ்ரநாமம் ஆரம்பிச்ச விஷயம். பீஷ்மர் அவ்வளவு அழகா பகவான தியானம் பண்ணிட்டு, சாதாரணமா ரங்கராஜன்லாம் படுத்துட்டுப்பார், நம்ம நின்றுண்டு கைகூப்பிண்டு பகவானுக்கு ஒரு ஸ்தோத்திரமோ இல்லாட்டி பிரபந்தமோ சேவிப்போம். இங்க சொல்ற பீஷ்மர் படுத்துருக்கார், கேட்கிற கண்ணன் பக்கத்துல நின்று இருக்கான். சுவாமியே நின்னுண்டு கேட்ட ஒண்ணு சகஸ்ரநாமம். நம்ம எப்பெல்லாம் சகஸ்ரநாமம் சொல்றோமோ அப்பெல்லாம் சுவாமி நம்ம பக்கத்துல நிக்கிறார். நல்லா ஞாபகம், எங்க இருந்து சகஸ்ரநாமம் ஜபிச்சாலும் அந்த இடத்துல ஸ்வயம் கிருஷ்ணன் பிரத்யக்ஷமா நிக்க, அது ஒரு நாள் புரியும். நீங்க சகஸ்ரநாமம் ஜபிச்சுட்டே வர 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 ஒரு நாள் சுவாமி பக்கத்துல நிக்கிறது தெரியும். அத்தனை விசேஷம் விஷ்ணு சகஸ்ரநாமம், நிறைய சகஸ்ரநாமம் உண்டு. அதுல விஷ்ணு சகஸ்ரநாமம் ஏன்டா இவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா, பீஷ்மர் சொன்ன ஒரு காரணத்தினாலே தான். மகாபாரதம் ரெண்டு விஷயம் விசேஷம், ஒன்னு பகவத்கீதா, இன்னொன்னு விஷ்ணு சகஸ்ரநாமம். பகவத்கீதா யாரோ சில பேருக்கு தான் தெரியும், பல பேருக்கு ஸ்லோகம் தெரியும், அர்த்தம் சத்தியமா தெரியும், அர்ஜுனனுக்கே புரியல இன்னும். கடைசியில் என்ன சொல்லியோ செய்யறேன்டான்னு ஒண்ணுமே புரியலையாம். அர்ஜுனனுக்கே புரியாத ஒரு விஷயம் பகவத்கீதா. எல்லா இடத்துலயும் பாருங்க சகஸ்ரநாமம்னு வந்துருவா, பகவத்கீதா இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லுங்க, ஆரம்பிக்கும் போது தூங்கி போயிடுவேன். சகஸ்ரநாமம் நமக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம், அந்த ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம், எல்லாமே பாசிட்டிவ் சவுண்ட் சயின்ஸ். அத்தனை விசேஷம் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். அவ்வளவு அழகா பீஷ்மர் ஜோரா சொல்றாராம், கண்ணன் நின்னுண்டு கேட்கிறான், கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய பீஷ்மர் மயிர்கால்கள் குத்திண்டு நிக்க சொன்னது விஷ்ணு சகஸ்ரநாமம். அதனால எப்ப நம்ம சகஸ்ரநாமம் சொன்னாலும் வைகுண்டத்திலிருந்து பீஷ்மரும் கிருஷ்ணனை எட்டி பார்ப்பாள். ஆறா சொல்றா அப்படின்னு அவர் ரெண்டு பேரும் பக்தனும் பகவானும் ஒரு சேர ஒரு இடத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னா அதுக்குதான் மகாத்மாக்களுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம். பஜகோவிந்தம் சொன்னா வச்சுக்கோங்களேன், சங்கரரும் நாராயணும் எட்டி பார்ப்பாள். யார் இது சொல்றா அப்படின்னு, எந்த ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் சம்பந்தப்பட்ட ஆச்சாரிய புருஷாரோட பகவானும் சேர்ந்து ஒரு கிருபா கடாட்சம். அதுவும் நம்ம எப்ப சொன்னாலும் பகவான் இது பீஷ்மர் சொன்னதாச்சே அப்படின்னு சொல்லியே விசேஷ கிருப பண்றான். என் பீஷ்மர் சொன்னது, என் பீஷ்மர் வார்த்தையே இவர் சொல்றா அப்படின்னு சந்தோஷப்படுறான் பகவா. அதனால விஷ்ணு சகஸ்ரநாமம் அவ்வளவு வசதி, இது என்னெல்லாம் தரும் அப்படின்னா என்ன வேணாலும் தரும், என்ன வேணாலும் தரும், துக்கத்தை மட்டும் தராது, கஷ்டத்தை தராது, அத்தனையும் தரும். யார் எந்த ஸ்திதியில இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமா நல்லது பண்ணக்கூடியது விஷ்ணு சகஸ்ரநாமம். என்னடானா அவர் ஆயிரம் நாமத்த விஸ்வம் விஷ்ணுகு வசத்காரக பூத பவ்ய பகத் பிரபு ஒவ்வொன்னா சொல்லும் பொழுது பகவான் ஆயிரம் ரூபங்களா காட்சி கொடுத்தான். விஸ்வம்னு சொல்லும்போது பகவான் விஸ்வத்தையே அடக்கினவனாக விஸ்வத்தையே தனக்குள்ள வச்சிருந்தா விஸ்வரூபமா காட்சி கொடுத்தான். விஷ்ணுன்னு பொழுது சங்க சக்கர கதா பத்மபாணியாக விஷ்ணுவாவே காட்சி கொடுத்தான். பேஷஜம் பிக்ஷகு அப்படின்னு வரும்பொழுது அழகா வைத்தியனாகவும் காட்சி கொடுத்தான், மருந்தாகவும் காட்சி கொடுத்தான். என்னெல்லாம் அவர் என்ன நாமத்தை சொல்றாரோ அந்த நாமத்திற்குரிய ரூபமாகவே சுவாமி நின்று அனுகிரகம் பண்ணான். அவ்வளவு சிரேஷ்டம் விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி முடிக்கும்பொழுதுதான் கரெக்டா உத்தராயணம் வருது. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி முடிக்கிறார், உத்தராயணம் வருது, பீஷ்மாஷ்டமி அதுதான் விசேஷமா கொண்டாடும். சில இடத்துல பீஷ்ம ஏகாதசின்னு உண்டு. அவ்வளவு அழகா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி முடிச்சோன்னு அப்படியே திருப்தி ஆயிட்டாராம். கிருஷ்ணன் கிட்ட கேட்டாராம், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன், நான் மோட்சம் அடையலாமா? சரின்னுட்டான பகவான். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னார், அழகா முக்தி அடைஞ்சார் பீஷ்ம பிதாமகர். அப்ப மோக்ஷமே தரக்கூடியது விஷ்ணு சகஸ்ரநாமம். மோக்ஷமே தரும்னா நம்முடைய லௌகீகமான தேவைகளை நடத்தி கொடுக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அத்தனை விசேஷம் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். பீஷ்ம முக்தி அடைஞ்சவன ஆகாசத்திலேயும் புஷ்பம் வாழி அரைச்சாலாம், கண்ணன் கண்கள்லயே கண்ணீரா, இனி ஒரு பீஷ்மன் எனக்கு கிடைக்க மாட்டானேன் கண்ணனே அழுதானா. அப்புறம் பகவானே சமாதானப்படுத்தினா, இல்ல பீஷ்மர் சொன்ன சகஸ்ரநாமத்தை மாத்தி மாத்தி யாராவது சொல்லிட்டு இருப்பா, அப்பெல்லாம் நான் பீஷ்மன் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியமா இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட சகஸ்ரநாமத்துக்கு வயசு 5000 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீனியர். கிருஷ்ணனை விட சீனியர் சொன்னா சகஸ்ரநாமம் தான். அவ்வளவு வசத்தி அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இதனா பீஷ்மர் தனியா ரகசியமா அவர் மட்டுமே ஜெபிச்சுன்றது ஒண்ணு, பகவானா அவர் அந்திம காலத்துல பிரகடனப்படுத்த நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு. பீஷ்மர் அவருக்கு நினைவு தெரிஞ்சினாலேன்னு சொல்லிட்டு இருக்கார் சகஸ்ரநாமத்தை. அத்தனை ரிஷிகளிடத்துல பழகி பழகி அவாவா பகவத் அனுபவங்களை சொல்லி அதுலேருந்து தி பெஸ்ட எடுத்து, எல்லாமே பெஸ்ட் தான், அதுல தி பெஸ்டா எடுத்து அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த ஆயிரம் நாமங்களும் நமக்கு ஆயிரம் விதமான உபகாரங்கள் பண்ணிடும். சரீரத்தினுடைய வியாதியை சரி பண்ணும், சரீரத்தினுடைய கஷ்டங்களை சரி பண்ணும். நிச்சயமா விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்ம கிட்ட இருக்க பிரம்மாஸ்திரம். சொல்லி அடிக்கலான்றோம் தெரியுமா, நெத்தி அடின்னு இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். நீ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசுல டென்ஷனோ கவலையோ பயமோ குழப்பமோ வந்துருத்தினா ஜஸ்ட் சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு விட்டுருங்கோல, அந்த விஷயம் கிளீனா செட்டில் ஆகும். அவ்வளவு சிரேஷ்டம் விஷ்ணு சகஸ்ரநாமம். அதனாலதான் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே அப்படின்ற ரொம்ப அழகா நம்மாழ் வசம். ஆயிரம் நாமங்கள் இருக்கே அவனுக்குன்னு கொண்டாடுறான். அவ்வளவு வசத்தி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு மூன்று மதாச்சாரியர்களுமே அழகா பாஷ்யம் பண்ணிருக்கான். அத்வைத பரமான ஒரு பாஷ்யம் சங்கரர் பண்ண பாஷ்யம், அதுக்கப்புறமா மத்ய சம்பிரதாயத்து பாஷ்யம். பாஷ்யம்னா ஒரு வியாக்கியானம், எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமா வியாக்கியானம். ரொம்ப அழகா இருக்கும். சங்கரர் முதல் முதல்ல பாஷ்யம் பண்ணலாம்னு தீர்மானிக்கிறார். பாஷ்யம்னா எக்ஸ்பிளனேஷன் இது பண்ணலாம். அப்ப தன்னுடைய சிஷ்யன் கிட்ட சொல்றார், நீ போய் லைப்ரரியில இருந்து லலிதா சகஸ்ரநாம புக்கை கொண்டு ஆ அப்படின்ற. உடனே அவன் போகிறான், கொண்டு வந்து ஆசாரன் கிட்ட கொடுக்கணும், ஆதிசங்கர பகவத் பாதிரிட்ட கொடுக்கணும். சங்கர பிரிச்சு பார்க்கற விஷ்ணு சகஸ்ரநாம புக்கு. உடனே சொன்னார், குழந்தை நான் சொன்னது லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இல்லை, இதை போய் வச்சுட்டு லலிதா சகஸ்ரநாமம் கொண்டு வான்னு அனுப்புறான். போனான், திரும்பி பய வந்தான், கொடுத்தான். திரும்பியும் பிரிச்சு அதே விஷ்ணு சகஸ்ரநாமம். அவர் சொன்ன, ஏண்டா கொண்டு, நான் தான் சொன்னேன்னு, நீ திருப்பி அதுக்கு அதையே கொண்டு வந்தாய், போய் வச்சுட்டு லலிதா சகஸ்ரநாமம் கொண்டு வாங்க. திரும்பியும் போனேன், திரும்பியும் வந்தா, திரும்பியும் பிரிச்சா விஷ்ணு சகஸ்ரநாமம். சங்கர் கொஞ்சம் கோபம் தீர்த்து, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ நடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா. அவன் சொன்ன, ஆச்சாரியர் நான் மன்னிச்சுடுங்க, என் மேல தப்பே கிடையாது, நான் ஒவ்வொரு தடவையும் நான் லலிதா சகஸ்ரநாமம் புக் எடுக்கும் பொழுதுனா அவரு அங்க ஒரு சின்ன பொன் குழந்தை நிக்கிறா, இதை கொடு, இதை கொண்டு போய் சங்கரர்கிட்ட கொடுன்னு கொடுத்து விடுறா, இது என் தப்பு இல்லை, நீங்க போய் அந்த பெண் குழந்தைய கழுங்கன்னுட்டா. அப்ப சங்கரன் புரிஞ்சா, லலிதையே விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு முதல்ல பாஷ்யம் பண்ண உத்தரவு கொடுக்கறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தையே ஆதிசங்கர பகவத் பாதிரியார். எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க, லலிதையே ஆசீர்வாதம் பண்ணி இதை எழுத சொல்லு முதல்ல அப்படின்னு ஆனந்தமா கொடுக்க சங்கரன் முதல் முதல்ல பண்ண பாஷ்யம் விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். அத்தான சிரேஷ்டம், வீண் போகாத ஒண்ணு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். அதுல பார்த்தோம்னா அழகா விசிஷ்டாத்வைதம். ராமானுஜ சம்பிரதாயத்துல பராசர பக்தர் அப்படின்ற ஒரு மகாத்மா தான் எழுதினார். ராமானுஜ சிஷ்ய, ராமானுஜருக்கு ரொம்ப பிரியமான சிஷ்யனுடைய பிள்ளை, கூரத்தாழ்வானுடைய பிள்ளை. அந்த பராசர பட்டர் எழுதின அந்த வியாக்கியானத்துக்கு பேரு பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு பேர். தர்ப்பன் அப்படின்னா கண்ணாடி. அவர் சொல்றார், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பகவானுடைய குணங்களை காட்டக்கூடிய கண்ணாடி. பகவானுக்கு எத்தனை குணங்கள் உண்டோ அத்தனை, ஞானா சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸ் அப்படின்வா. பகம் அப்படின்னா ஆறு, பகவானுக்கு ஆறு குணங்கள் உண்டா, ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ். இந்த ஆறும் இருந்தாச்சுன்னா அவர்கள் பகவான் அப்படின்ற பகவான் நாரதன் கூட சமயத்துல சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ஆறு குணங்கள் மாதிரி பகவானுக்கு பல கோடி குணங்கள் உண்டா, சௌலபியம் சௌசீல்யம் அப்படின்லாம் சொல்லுவோம். சௌலபியம்னா ரொம்ப எளிமையா டவுன் டு எர்த் அப்படி பழகிறது, சௌசீல்யம் அப்படின்னா நீர்மையா பழகறதா, அவ இருக்கிற லெவல்ல பகவான் அவர்களோட கலந்து பழகிறானா. இந்த பால்ல தண்ணியை விட்டு அழகா பால் தண்ணியை தன்னோட சேர்த்துண்டு அதுக்கு தன்னுடைய குணம் ஸ்வரூபம் ஸ்வபாவம் எல்லாம் கொடுத்துடுறதோனும், அந்த மாதிரி பகவான் பழகிறான். இந்த மாதிரி நிறைய குணங்கள் உண்டா சுவாமிக்கு, அந்த குணங்களை எல்லாம் காட்டக்கூடிய கண்ணாடி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்ற அத்தனை சக்தி, அவ்வளவு சிரேஷ்டம். அது சொல்றதே பரம பாக்யம், ரொம்ப விசேஷம், எந்த இடத்திலையும் வீண் போகாதது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். சரியா, இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது எத்தனையோ மகாத்மாக்கள், நிறைய தேச தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள்னா சிறையில உட்கார்ந்துட்டு ஜபிச்சது ரெண்டு, ஒன்னு பகவத்கீதை இன்னொன்னு விஷ்ணு சகஸ்ரநாமம். அதுதான் தேசத்துக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னு ரொம்ப அழகா காண கிடைக்கிறது. அவ்வளவு சக்தி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், வீண் போகாதது. எத்தனையோ மகாத்மாக்கள் டெய்லி ஜபிச்சுட்டு இருக்கா, பாரதேசத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், எத்தனையோ வெளிநாடுகள்ல பல ஊர்கள் நான் போயிருக்கேன், துபாய் போயிருக்கேன், எத்தனையோ இடங்கள்ல பார்த்தோம்னா எங்க போனா விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண மண்டலம் ஒரு குரூப் இருக்கும், பகவத்கீதா குரூப் இருக்க ரொம்ப துர்லபம். எங்க போனாலும் கேரண்டியா விஷ்ணு சகஸ்ரநாம ஜபிக்கிறதுக்குன்னு, இங்க ஒரு குக்கிராமத்துக்கு போங்கோ இல்லாட்டி ஒரு ஹைடெக் சிட்டிக்கு போங்கோ ஃபாரின் போங்கோ எங்க வேணாலும் போங்க, நிச்சயமா யாராவது ஒரு கேங் உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிச்சுட்டே இருப்பான். இங்கே 25 வருஷம் ஆயிருந்தா நிஜமா ஆச்சரியம், சகஸ்ரநாமம் உங்களை சேர்த்து வச்சிருக்கு, சகஸ்ரநாம பலம் உங்களை எல்லாம் அழகா வச்சு 25 வருஷமா நடந்துருக்கு. அந்த சகஸ்ரநாமத்துக்கு எல்லாம் அழகா ஸ்திரீகள் எல்லாம் பிரசாதம் பண்ணி கொண்டு வந்திருக்கா. எந்த இடத்துல சகஸ்ரநாமம் ஜபிக்கிறாளோ அந்த இடத்துல மகாத்மாக்கள் அரூபமா வரான்னு காண கிடைக்கிற அவ்வளவு விசேஷம். அந்த சமயத்துல நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் இப்ப பகவானோடையும் பாகவதாளோடையும் உட்கார்ந்துட்டுதான் அந்த பகவத் பிரசாதத்தையே ஸ்வீகரிச்சோம். அதனால இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப அற்புதமானது. சந்துக்காராம் எத்தனையோ மகாத்மாக்கள் டெய்லி சாயங்காலம் ஆயிடுத்துனா ஜபிச்சிருவா, சாயங்காலம் ஆயிடுத்துனா ஜபிக்க வேண்டிய ஒண்ணு இடம்னா விஷ்ணு சகஸ்ரநாமம். எனக்கு தெரியும் 94 வயசு தாத்தாலாம் எத்தனை பேர் நினைவு தப்பி போன சமயத்தை கூட சகஸ்ரநாமம் ஜபிச்சு நான் கேட்டிருக்கேன், அவளுக்கு நினைவே தப்பி போயிருக்கு. ஆனா சகஸ்ரநாமம் மட்டும் கரெக்டா விஸ்வம் விஷ்ணுக்கு வசத்காருக்கு அவளுக்கு டைம் தெரியாது, எல்லாம் மறந்து போயிடும். ஆனா அந்த நேரம் வரும்போது அவளுக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் மாதிரி தானா வந்துடும், கட 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 சகஸ்ரநாமம் ஜபிச்சிருவா, சகஸ்ரநாமம் சொல்லிண்டே உயிரை விட்டவாள்லாம் எனக்கு தெரியும், விஷயமா இருக்கும். கடைசியில் விஸ்வம் விஷ்ணு வசனம் சொல்லிட்டு அப்படியே உயிர்ப்பு அப்படியே போயிருக்கா. அவ்வளவு தூரம் பரம பவித்திரமானது விஷ்ணு சகஸ்ரநாமம். பூந்தானம் ரொம்ப அழகா, குருவாயூரப்பனுடைய பக்தர், ஒரு மூட பக்தர், பெரிய சன்ஸ்கிரிட் நாலேஜ் எல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் அழகா சகஸ்ரநாமம் வாசிக்கிறார், பத்மநாபு மரப்பிரபுன்னு வாசிக்கிறார், அமரப்பிரபு இல்ல மரப்பிரபுன்னு வாசிக்கிறார். அப்படியே பல வருஷமா வாசிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம், பத்மநாபு மரப்பிரபு பத்மநாபு அப்படி சொல்லும் போது அவர் அழுவார், சார் பத்மநாபர் மரமாலாம் இருக்கா, பகவான் மரத்துக்கெல்லாம் பிரபுவா இருக்கா, மரத்துக்கெல்லாம் பிரபுவா இருக்கு, என்ன காப்பாற்ற மாட்டாரா, இப்படி ஒரு பாவத்துல போய் அவர் அப்படியே வாசிச்சு 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 பழகிட்டார். இன்னைக்கு குருவாயில போனீங்கன்னா பத்மநாபு மரப்பிரபுன்னு ஒரு ஸ்டாச்சு உண்டு, நீங்க எத்தனை பேர் பாத்துக்கன்னு தெரியல, கோவில் நடையில இருந்து ரைட் சைட்ல கோவில் வாசல் நிக்க வச்சுக்கோங்களேன், குருவாயூரப்பனை பார்த்து நீங்க நின்னுலாம் கோவில் வாசல்ல லெப்ட் சைட்ல அப்படியே சும்மா அப்படி நடந்து போனேன்னா அங்க அவளோட அந்த தேவசம்போடைய ஒரு லாட்ஜ் மாதிரி அங்க ஒரு களிமண்ணாலான ஒரு மூர்த்தி, ஏசியா பெரிய பிக்கஸ்ட் களிமண் கிளேயோட மூர்த்தி அதுதான், மரத்தினாலேயே பகவான பண்ணி வச்சிருப்பா, அது பேரே பத்மநாபோ மரப்பிரபுன்னு பேரு. நீங்க கூகுள்ல பத்மநாபோ மரப்பிரபுன்னு போடுவோம், யூ வில் கெட் தட் போட்டோ. பூந்தானத்துக்காகவே அது பண்ணி வச்சிருக்கா, மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபுன்னே அவர் ஜபிச்சிருக்கா. ஒரு தடவை நாராயண பட்டத்ரி, பெரிய ஸ்காலர், நாராயணி மெய்தின ஸ்காலராச்ச, அவ்வளவு அழகா விஷயம் தெரிஞ்சவர், குருவாயூரப்பனை பிரத்யக்ஷமா தலையாட்ட வச்ச ஒருத்தர். ஏண்டா குத்தா குருவாயூரப்பா இது சரியோ அப்படின்னு ஆமா அப்படின்னு இல்ல கரெக்டா அவன் தலையாட்ட தலையாட்ட எப்படி சகசன அவன் கண்ணன் தலையாட்டி கேட்டான் அது மாதிரி நாராயணியும் குருவாயிரப்பன் தலையாட்டி ரசிச்சு கேட்ட உண்டு ஒவ்வொன்றதுக்கும் ஒரு மரியாதை உண்டு அஷ்டபதி கண்ணனே எழுதினது ஸ்மரகரல கண்டனம் மமசிரசி மண்டனம் தேகி பத பல்லவம் உதாரம்னு ஜெகநாதன் புரி ஜெகநாதனே எழுதின வாக்கியம் அது ராமாயணம் ராமனே ஜனங்களோட ஜனமா உக்காந்துட்டு கேட்ட ஒரு விஷயம் ஒவ்வொன்றதுக்கு ஒரு ஏற்றம் உண்டு அந்த மாதிரி நாராயணியம் குருவாயிரப்பனையே தலையாட்டி கேட்ட ஒரு கிரந்தம் இவர் அழகா ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது நாராயண பட்டத்திரி வந்துட்டார் என்ன பூந்தானம் பகவான் மரப்பிரபுவோ அமரப்பிரபு இல்லையோ அப்படின்னு உடனே பூந்தான தூக்கி வாடி போடுது அமரப்பிரபு சொல்லணுமா ஆமா மரப்பிரபுன்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது பத்மநாபோ மரப்பிரபு தமிழ்ல கூட ஆ போட்டு ஒரு பிராக்கெட் போட்டிருப்பா சாஸ்கிரம் எஸ் மாதிரி போட்டு பிராக்கெட் போட்டிருப்பா அந்த ஆ சைலண்ட் நினைச்சிட்டு இருப்பான் சே சொல்லணும் பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்லணும் பிரிச்சு வாசல் பத்மநாபோ அமரப்பிரபு அப்படின்னு தான் சொல்லணும் அனுஷ்டுப் சந்தகன்றோம் ரொம்ப ஈஸியான ஒரு மீட்டர் அது ரொம்ப சுலபமா வாசிக்கணும்னா அனுஷ்டுப் தான் ராமாயணம் வாசிக்க ரொம்ப ஈஸி ராமாயணம் பகவத்கீதை விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு எட்டு அக்ஷரம் ஒன்னா சேர்ந்து வாசிச்சோம்னா அதுக்கு பேர் அனுஷ்டு அப்படின்னு பேர் காயத்ரின்னு ஒரு இது உண்டு அது 24 அக்ஷரம் 24 அக்ஷரம் ஒன்னா சேர்ந்து ஒரு வார்த்தையா சொல்லணும் இது ஸ்வம் விஷ்ணுகு அப்படின்னும் போது கரெக்டா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா சன்ஸ்கிரித் முறைப்படி பார்த்தா எட்டு அக்ஷரங்கள் ஒன்னாவது அந்த மாதிரி பத்மநாபு அமரப்பிரபுன்னு சொல்ல வேண்டியது மரப்பிரபுன்னு சொல்றீரு பகவான் என்ன மரத்துக்கா பிரபு மறிக்கிறவர்களுக்கா பிரபு அவன் அமரர்களுக்கு பிரபு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டார் உடனே பூந்தானம் பார்த்தா இனிமேல் நான் சகசனாவும் சொல்ல மாட்டேன் இவருக்கு தப்பு கண்டுபிடிச்சா ஐயோ நம்ம இப்படி பகவான் அபச்சாரம் பண்ணிட்டோம் இவர் தப்பு கண்டுபிடிச்சுட்டாருன்னு கோவம் இல்லை பகவானுடைய நாமத்தை இப்படி தப்பா சொல்லிட்டோமே இனிமேல் வாசிக்கப்படாது இந்த அபத்தம் நம்ம பண்ணப்படாதுன்னு புஸ்தகம் மூடி வச்சு குருவா இருப்பா க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் சாயங்காலம் ஆயாச்சு நாராயண பட்டத்தில் எப்பொழுதும் போல உட்கார்ந்துட்டு அழகா நாராயணியம் சொல்றார் சாயங்காலம் டெய்லி ஒரு தசகம் ஒரு 10 ஸ்லோகம் சொல்லுவார் அவர் சொல்லும்பொழுது யாராவது வந்து உட்காந்து கேட்பார்கள் அன்னைக்கு யாருமே வரலையான்னு பார்த்தார் ஒரு பால பிரம்மச்சாரி அழகா கொடையெல்லாம் வச்சுட்டு ஒரு நம்பூதிரி பால பிரம்மச்சாரி முடியெல்லாம் குடிமையெல்லாம் அப்படி போட்டுண்டு அழகா தம்மன் விபூதி எல்லாம் இட்டுண்டு அவக்கலமா வந்தது ஒரு வாமனமூர்த்தி போல வந்தது வந்தான் உக்காந்தான் சில இடங்கள்ல ஒரு வாலிபன் அப்படின்ற மாதிரியும் காண கிடைக்கல அழகா பட்டத்ரி ஜோரா வாஷ் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாம் அபத்த களஞ்சியம் ஒன்னும் தெரியலை எல்லாம் ஒரே கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இதை யாரும் ரசிப்பானல அப்படின்னு நாராயண பட்டத்திரி பயந்து போயிட்டா ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது அப்ப நாராயணியம் எல்லாரும் அவாவா தெரிஞ்சு தெரிஞ்சு வாசிட்டு இருக்கா ஒரு பால பிரம்மச்சாரி வந்துட்டு இதெல்லாம் ஒரு கிரந்தம் சே எந்த அப்படின்னு கொடுத்து அவ்வளவுதான் உடனே நாராயண பட்டத்திரி பார்த்தார் என்ன குத்தம் சொல்லு அப்படின்னு விட்டார் கட 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 எல்லா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் சொல்லிட்டார் 10 ஸ்லோகத்துல அவ்வளவு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கிட்டத்தட்ட 100 கிட்ட சொன்னார்னு இருக்கு 10 ஸ்லோகத்துல 100 கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இப்படிதான் அது இப்படிதான் அது இப்படிதான் வியாக்கரணம் வச்சு அடிச்சு கொடுத்தான் குழந்தை நடுங்கிட்டார் பட்டத்திரி உடனே கையை கூப்பிட்டார் எந்தே குருவாயிருப்பா அப்படின்னா அடுத்த நிமிஷம் பகவான் குருவாயிருப்பனாவே காட்சி கொடுத்தான் வந்தது ஸ்வயம் குருவாயிருப்பன் உடனே நாராயண பட்டத்திரி குருவாயிருப்பா நீ தலையாட்டி கேட்ட ஒரு கிரந்தத்துல இவ்வளவு மிஸ்டேக்ஸ் எங்கேயும் வந்தது இவ்வளவு நாள் நீ சொல்லாம இப்ப வந்து ஏன் சொல்றா நீ கெடுத்தாய் பூந்தான் என்ன ஆசையா பத்மநாபோ மரப்பிரபுன்னு ஜெபிச்சுட்டு இருந்தான் எந்த மரத்தை பார்த்தாலும் அழுதுட்டு இருந்தான் நீ கெடுத்தாய் அவனு அவன் சின்ன மரத்தை பார்த்தாலும் மரப்பிரபுன்னு சிரிச்சான் மாமரத்தை பார்த்தா கட்டி பிடிச்சிருந்தான் வேப்ப மரத்தை பார்த்தா முத்தம் கொடுத்துட்டு இருந்தான் என்ன அனுபவத்துல இருந்தான் தெரியுமா என்ன யாருமே அப்படி அனுபவிச்சதில்ல அப்படி ஒரு அனுபவத்தை அவன் தலைச்சுட்டு இருந்தா நீ பெரிய உன்னுடைய சம்ஸ்கிருத நாலேஜ கொண்டு வந்து கெடுத்தியோ என்ன பெரிய அவன் சம்ஸ்கிருதம் கொண்டு போய் உடப்புல போடு அப்படின்னு எனக்கு நாராயண பட்டத்திரியோட விபக்திய விட பூந்தானத்துடைய பக்தி விசேஷம்னு விட்டான் உடனே நாராயண பட்டத்தை மன்னிச்சுடு குருவாயிரப்பா என்ன பண்ணட்டோம் இன்னும் அவருக்கு ஒழுங்கா சொல்லி கொடு இல்லாட்டி பரிகாசம் பண்ணாதே அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் ஓடி போய் பூந்தானம் காலில் விழுந்தார் மன்னிச்சுடுங்கோ தெரியாம நடந்துடுத்து அப்படின்னு உடனே பூந்தானம் ஓன்னு அழற பட்டத்திரி கேட்டார் நீங்களே அழறேன் நான் தப்பு தப்பா வாசிச்சு குருவாயிரப்பனை கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு திரும்பியும் எனக்காக அவன் படிஞ்சுட்டு வந்துட்டானே பட்டத்திரி சொன்னார் என்ன பக்தி பகவான் அதுதான் வசத்தின்னு விட்டான் நான் உங்களுக்கு ஒழுங்கா சொல்லித்தான் நீங்க பத்மநாபம் மரப்பிரபுனே சொல்லுங்க குருவாயிரப்பனுக்கு அது பிடிச்சு போயிடுது குருவாயிரப்பனே ரசிக்க சம்பந்தப்பட்டவன் ஓகே விட்டான் மத்தவ யார் என்ன சொல்லி என்ன அவசியம் இருக்கு எதுக்கு சொல்றேன்னா சகசநாமத்தை தப்பா வாசிச்சாலும் தப்பு இல்லை பயப்படவே வேண்டாம் சத்தத்திலேயே தெரிஞ்சிருக்கான் தமிழ்காரா வாசிக்கிறான் கா 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 எல்லாம் ஒன்னா வரும் கிளியா எங்கெல்லாம் கேவரமா கலக்கா அப்படின்னுட்டா ரைட்டு தமிழ்நாட்டுக்காரா நீங்க வேற உங்க காத கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா எத்தனை தமிழ்காரான்னு சொல்லிடலாம் லிஸ்ட் போடுதுலாம் தமிழ்காரர்களையும் சாஸ்கிரம் தெரிஞ்சவா அவங்களுக்காக சொல்லிடுவான். ஆனா பகவான் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல, குழந்தைகளோட மழைதான விசேஷம். நம்ம தப்பா ஸ்லோகங்களை சொல்லும்பொழுது கூட சுவாமி நம்மளை குழந்தையாத்தான் பாக்கிறோம். இது கூட அழகா இருக்கு. இந்த அர்த்தம் நான் மரத்துக்கும் பிரபு, உடனே பகவான் கேட்கிறான் பத்தத்திரிய ஏன் மரப்பிரபு இல்லையா, மரத்துக்கு நான் பிரபு இல்லையா, நீதான் பிரபுவா மர அப்படின்னா மறிக்கிறவர்கள் அர்த்தம். மனுஷர்களுக்கு நான் பிரபு இல்லையா, எல்லாத்துக்கும் நான் தான் பிரபு. அவர் போய் ஒழுங்கா சொல்ல சொல்ல நாளிலேருந்து வாசிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு விட்டார். அப்புறமா தான் பட்டத்திரி பிரார்த்தனை பண்ணி அவரை ஒழுங்கா படிங்கோன்னு சொல்லி கொடுக்க, அதுக்கப்புறம் நாராயணத்தில் இருந்த அத்தனை கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் தானா மறைஞ்சது அப்படிங்கிற வைபவத்தை சொல்லுவார். அவ பத்மநாபோ மரப்பிரபு அந்த வார்த்தைக்கு அப்பேற்பட்ட மரியாதை உண்டு. அவ்வளவு வசதி சகசனாம நீங்க வாசிட்டே இருந்தா உங்களுக்காக பகவான் கூட சண்டைக்கு போவான். நீங்க யார்கிட்டயுமே சண்டைக்கு போக வேண்டாம், சரியா தப்பான்னு கேட்க வேண்டாம். நீங்க சகசனாம வாசிட்டு இருந்தேன்னா சுவாமி நடத்தி கொடுப்பான். இது சத்தியமா நடந்தது. குருவாயிருப்பன் நடத்தி காட்டினான் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த விஷ்ணு சகசனம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் உண்டு. ஒரு பாமரன் அவன் இப்படி திருவிழா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப யார் வீட்லயோ ஒரு பிராமணன் சகசனம் உறக்க சொல்லிட்டு இருக்க சொல்லும் போது அவன் அழகா அவன் கிராஸ் பண்ணும்போது பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னுட்டான். இவன் காலையில் அந்த ஆ சப்தம் ஒழுங்கா வரல. அவனுக்கு சகசனாமனா என்னன்னு தெரியாது, இது யார் சொல்றான்னு தெரியாது, இது என்ன விஷயம்னு தெரியாது. கேட்டு நன்னா இருக்கே, அண்ணில இருந்து பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு இப்படியே சொல்லிக்க ஆரம்பிச்சுட்டான். மரப்பிரபு சில கோவில்கள்ல மூர்த்தி மரப்பிரபு தான். புரி ஜெகநாதன் மரத்தினாலான மூர்த்தி தான், உலோகத்தினால மண்ணினாலான மூர்த்தி இல்ல, மரப்பிரபு தான். இன்னைக்கும் புரி ஜெகநாதத்தை பார்த்தா நவகலேவரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. புரிசாகரம் நபகலேபரா அப்படின்னு அவளுக்கு வேற வராது. நபகலேபரா அப்படின்னு பகவானுக்கு புது சரீரம். இந்த பழைய புரி ஜெகநாதன் சரீரம் மட்டும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை, மினிமம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சரீரம் மாறிடும். இந்த மூர்த்தியை மாத்திடுவான், அந்த பழைய மூர்த்தி எல்லாம் அங்கேயே பக்கத்துல போட்டு புதைச்சிடுவான். உள்ளே உண்டு புரியல மட்டும் இது விசேஷம். புரியல உற்சவர் கிடையாது, ரதோற்சவத்துக்கு மூலவரே வெள்ள வருவர். மூர்த்தி இவ்வளவுதான் இருக்கும், சந்தனம் அப்பி அப்பி இவ்வளவு பெருசா இருந்து தூண்டுதான். உலகத்தை ரெண்டு கையால் ஆசீர்வாதம் பண்ற ஒரே ஒருத்தன் புரி ஜெகநாதன் மட்டும்தான். இப்படி கையை வச்சு நன்னா பச்சை கண்ணு வாங்காம ஏன் இப்படி பாக்குறேன்னு பயமுறுத்துற மாதிரி பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தன் ஜெகநாதன். அந்த ஜெகநாதன் பலராமன் சுபத்ரா இந்த மூணு பேருடைய மூர்த்தியுமே மரத்தினால மூர்த்தி தான். அந்த மரம் மூர்த்தியை செலக்ட் பண்ற மரத்தை செலக்ட் பண்றது ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரிசால ஒரு பெரிய ஃபங்க்ஷன். போலீஸ் கமிஷன்லாம் கூட போவா அவர் கூட அந்த பூஜை பண்றவாளோட. அதுல புரி ஜெகநாதனுடைய மூர்த்தி பண்றா அப்படின்னா அந்த மரமே ஒரு டார்க் கலர்ல இருக்கணும், டார்க் காம்ப்ளெக்ஷன் கலர்ல இருக்கணும். அதுல சங்கு சக்கர அடையாளங்கள் எங்கேயாவது இருக்கும். அந்த மரத்துல நல்ல பாம்பு பணம் எடுத்துட்டு இருக்கணும், அந்த மரத்துல பறவைகள் கூடு கட்டிருக்க கூடாது. இத்தனை கிரைடீரியா உண்டு. இதெல்லாம் பூர்த்தி பண்ணிருக்கேன்னா அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வெட்டி எடுத்து அதுல இருந்து ஜெகநாதன் மூர்த்தியை பண்ணுவான். அந்த மாதிரி பலராமனுடைய மூர்த்திக்கு சில கிரைடீரியா உண்டு, சுபத்ராவுக்கு உண்டு. மரத்தினால ஆன மூர்த்தி மரப்பிரபு அப்படின்னு நிறைய இடங்கள்ல பாக்கலாம். பழைய காலத்திலாம் அவ வாத்திர வச்சிருக்க பெருமாளே மரத்தினால இருப்பான். ஒண்ணு மரத்தினால இல்லாட்டி பஞ்சலோகம் இல்லாட்டி பித்தலகங்களம் செம்பு இல்லாட்டி வெள்ளி தங்கம் இந்த உடையரா மாதிரி மூர்த்தி நம்ம பிரிவாலாம் வச்சுக்கோங்க. அது கொலுல மட்டும்தான் வைக்கிறதோட சரி, உடஞ்சி பின்னமா எடுத்தனா மனசு நமக்கு வருத்தப்படுன்றதுனாலயே ஆராதனை பண்ற பூஜை பண்ற மூர்த்தி எல்லாம் முக்காவாசி எல்லாமே பார்த்தோம்னா உலோகத்திற்கும் இல்லாட்டி மரத்தினாலான மூர்த்தி. சில இடங்கள்ல பத்மநாபு மரப்பிரபுன்ற மாதிரி இதை புரிய மாதிரி சில சில இடங்கள்ல சுவாமி மரத்தினாலான மூர்த்தி தான். காஞ்சிபுரத்திலேயே ரெண்டு வரதராஜர் உண்டு. ஒரு வரதராஜர் நம்ம சாதாரணமா பாக்குற வரதராஜர், இன்னொரு வரதராஜர் ரொம்ப ஃபேமஸ். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளத்திலேருந்து வெள்ள வருவார், அத்தி வரதர்னு பேர். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அத்தி வரதர் வெளியில வருவார். அவர் வந்துட்டாருன்னா கோயில கூட்டம் அலமோதும். அப்படி இருப்பார் அத்தி வரதர், நானே அப்படின்னு பார்த்ததில்லை. அவ்வளவு விசேஷம் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை. சில பெரியவர்கள்லாம் இப்ப வர கொஞ்சம் இன்னும் டேட் மறந்து போயிடுது. அந்த டைம்ல அத்தி வரதர் வெளில வரப்பார். எத்தனையோ பேர் வயசானவன் நான் பாத்து 85-90 வயசுலாம் அத்தி வரதரை பார்த்துட்டு போகணும்னு உசுர பிடிச்சுட்டு இருக்க வாழ்க்கா காஞ்சிபுரத்துல. இன்னைக்கும் அத்தி வரதர் தரிசனம் பண்ணிடணும்னு. அந்த அத்தி வரதர் அவ்வளவு அழகா இருப்பார். நீங்க கூகுள்ல அத்தி வரதர் போட்டதெல்லாம் கிடைக்கும். இந்த மூர்த்தி அவ்வளவு அழகா இருப்பார் அத்தி வரதர். அந்த மூர்த்திய அழகா எல்லாரும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி குளத்தை கொண்டு வச்ச உடனே ஜோன்னு மழை பெஞ்சு குளம் ரொம்பிடும். இன்னி வரைக்கும் எல்லா வாட்டியும் இப்படி நடந்திருக்கு. அத்தனை சிரேஷ்டம் பத்மநாபு மரப்பிரபு. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி சரியா இழுப்ப மர மூர்த்தி தான், அதுக்கு மேலதான் கடுசக்கர யோகம்ன்ற ஒரு பேஸ்ட், அதை வச்சுட்டுதான் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அதனால மரப்பிரபுன்றது சத்தியமான வார்த்தை தான். இந்த பாமரன் அணிலேந்து பத்மநாபு மரப்பிரபு பத்மநாபு மரப்பிரபு இதையே ஜெபிச்சுருக்கான். இவனுக்கு மரப்பிரபு இந்த வார்த்தை மட்டும் பிடிச்சு கொடுத்து, அப்போ மரத்துக்கு பிரபு, மரத்துல சுவாமி இருக்கா, தீர்மானம் பண்ணிட்டான். அவன் வீட்டு வாசல ஒரு அரச மரம் இருந்தது, டெய்லி அதை 108 சுத்துவான், பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு இப்படியே பண்ணிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில எல்லாம் அழகா நடந்துட்டே இருக்கு, ரொம்ப சௌகரியமா ரொம்ப சௌக்கியமா ரொம்ப ஃபஸ்காஸா இருக்கான். அவனுக்கு அப்படியே அழகா இந்த மரத்தோட மரமே அவங்க கிட்ட பேசும், பகவான் மாதிரியே பேசும். அவனுக்கு பகவான்ற அந்த பாவம் வந்துடுத்து ஸ்வயம் பகவானாகவே அந்த மரம் பேச ஆரம்பிச்சுடுத்து. இன்னைக்கு திருப்புல்லானின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு ராமேஸ்வரம் பக்கத்துல, அங்க உள்ள ஜெகநாதனை விட தர்பசேன ராமரை விட இன்னொருத்தர் ஃபேமஸ் அஸ்வத்த நாராயணன்னு பேர். அரச மரமே நாராயணன் அங்க இருக்காரு. அந்த அஸ்வத்த நாராயணன் அவ்வளவு சுத்தி சுத்துவா, அந்த அரச மரத்தை சுத்தினோம்னா அவ்வளவு வியாதிகள் சரியாகிடும், அங்க லிஸ்டே எழுதி வச்சிருக்கா, அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி இவன் மரமே கதின்னு சுத்தின்றே இருக்கான், பத்மநாபு மரப்பிரபு பத்மநாபு மரப்பிரபு. ஒரு பிராமணர் எதிர்ச்சியா சொல்றத கேட்டு, என்னடா நீ பத்மநாபு மரப்பிரபுன்னு சொல்றாய், பத்மநாபு அமரப்பிரபு அட முட்டாளேன்னு சொல்லிட்டு போயிட்டா, இது வேற மரத்தை வேற சுத்தின் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவனுக்கு ரொம்ப அழுகையா வந்து கொடுத்து, அப்ப இவ்வளவு நாள் தப்பா பண்ணிட்டேனோ, இனிமேல் பண்ண மாட்டேன் தீர்மானம் பண்ணிட்டான். உடனே இந்த மரத்தை பார்த்தா அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு, அது வரைக்கும் தெய்வமா இருந்தது, இப்ப அது உடனே சாதாரண மரமா தெரிஞ்சு கொடுத்து. அன்னைக்கு சரஸ்வராமன் ஜெபிக்கல, ஆனா தானாவே பத்மநாப மரப்பிரபு மட்டும் வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு ராத்திரி இந்த பிராமண படுத்தா சொப்பனத்துல மரம் வந்துடுத்து, யாரை கேட்டு நீ அவனுக்கு திருத்தினாய், அவன் எவ்வளவு அழகா பத்மநாப மரப்பு டெய்லி 108 சுத்தி சுத்தினான் தெரியுமா, நான் அவனுக்கு ஸ்வயம் மரமாவே காட்சி கொடுத்து பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் கெடுத்தாய். இன்னைக்கு நைமிஷாரண்யம்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, அந்த இடத்துல பகவான் வன ரூபமாத்தான் இருக்கான், ஆரண்யமயமாத்தான். அங்க இப்பெல்லாம் நிறைய கோவில்கள் வந்துடுத்து, ஆழ்வார்கள் காலத்தெல்லாம் அங்க கோவிலே கிடையாது, பகவான் அங்க மரங்களாகவே ஆரண்யமயமாகவே இருக்கான்னு தான் தாத்பரியம் புராணங்கள். அந்த மாதிரி அவன் அவ்வளவு அழகா அனுபவிக்கிறான், நீ கெடுத்தாய் ஒழுங்கா அவனுக்கு போய் நாளில திரும்பியும் பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்லி பிரதட்சணம் பண்ண சொல்லி, இல்லாட்டி அந்த மரத்திலேயே உன்னை தூக்கில தொங்க விட்டுவேன்னு கொடுத்து மரம் வளர் எடுத்து அடுத்த நாள் ஓடி வந்தார். இவன் காலில் விழுந்தார் பிராமணர், அப்பா நீ பண்ணது சத்தியம், பத்மநாபோ மரப்பிரபு தான், இந்த மரம் தெய்வம் தான், எல்லா விஷயத்தையும் சொன்ன ஓன்னு அழுதான். சாமி வந்தாரா, என் சாமி வந்தாரா அப்படின்னு கட்டி பிடிச்சுன்னு மரத்தை கட்டி பிடிச்சுன்னு அழுதான். அப்ப சகஸ்ரநாமம் இந்த வார்த்தைகளுக்கு அத்தனை பலம் உண்டு. சமயத்துல மகா பிரிவாள் நிறைய பேர் பார்க்க போவாங்க, அதான கஷ்டம்னா சகஸ்ரநாமம் சொல்லுன்னு வரும், அவ்வளவுதான் சகஸ்ரநாமம் சொல்லு. எத்தனையோ பேருக்கு பெருசா எனக்கு வேத மந்திரங்கள்லாம் தெரியலே அப்படின்னு சில பிராமணர்கள்லாம் சொல்லும் போது, வயிற்று பழப்புறான்னு அப்படியே வந்துட்டேன், எனக்கு வேற ஒன்றும் தெரியலையே அப்படின்ன உடனேயே மகா பிரிவா சகஸ்ரநாம கத்துண்டு விடாம சொல்லு, அது உன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப வேத மந்திரத்துக்கு ஈக்குவலா மகாபிரியவா சொன்ன ஒரு விஷயம் விஷ்ணு சகஸ்ரநாமம். இது உங்களுக்கு தெரியவே இல்லை புரியவே இல்லைன்னா கூட வெறுமை கேசட் போட்டு அந்த சிடியிலயோ இல்லாட்டி பென்ட்ரைவ்லயோ மொபைல்லயோ நீங்க கேட்டால்னா கூட அந்த சப்தமே பரம பவித்திரமானது, அந்த சப்தமே நிச்சயமா நல்லது பண்ணும். பகவானே மருந்து பகவானே வைத்தியன் எல்லாம் இருக்கு, பேஷஜம் பிக்ஷகு பய நாசனக, பயத்தை கொடுக்கறனும் அவன் தான், பயத்தை நாசம் பண்ணக்கூடியவனும் அவன் தான். அப்படி நிறைய பகவானுடைய உத்தமமான நாமங்கள் தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இயற்கையே கூட கட்டுப்படும். எத்தனையோ இடங்கள்ல மழையெல்லாம் இல்லைன்னா சகஸ்ரநாமம் ஜெபிப்பார். எத்தனையோ இடங்கள்ல ரொம்ப ஏதானும் விபரீதமா நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரும் பொழுதும் சகஸ்ரநாமம் ஜெபிக்கும் பொழுது அழகா அது மாறி இருக்குன்னு காண கிடைக்கிறது. இப்போ சென்னையில பெரிய ஃபிளட் எல்லாம் வந்தபோது சகஸ்ரநாமம் ஜெபிச்சுதான் மழையை நின்றுது. எல்லா இடங்களும் எல்லா ஒரே சமயத்துல சகஸ்ரநாமம் ஜெபிக்கும் பொழுது, அது மாதிரி எத்தனையோ சந்தர்ப்பத்துல சம்மர்ல சகஸ்ரநாமம் ஜெபிப்பா மழை பெஞ்சிருக்கு மெட்ராஸ்லயும் பல ஊர்கள்லையும், அவ்வளவு சிரேஷ்டம். மரவந்தே பீச் அப்படின்னு ஒரு இடம் உண்டு, உடுப்பியிலேருந்து மூகாம்பிகா போற வழியில, சரியா எக்ஸாக்டா மூகாம்பிகா திரும்பிறது திரும்பாம கொஞ்சம் தூரம் 5 கிலோமீட்டர்ஸ் அப்படி ஃபர்தரா போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே கோவா பாம்பே அந்த ரூட் அது ஆச்சரியமா. அந்த இடத்துல மரவந்தே பீச் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் அந்த பீச். அது எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சைட்ல சௌபர்ணிகா நதி வரும், இன்னொரு பக்கம் கடல், நடுவுல அந்த ரோடு இப்படி போகும், நேஷனல் ஹைவே. அது என்ன ஆகும்னா அப்பப்ப கடல் உள்ள வரும் இல்லையா, அப்பெல்லாம் அந்த ரோடு அரிச்சுடும். சோ அந்த ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரோடே கட்டாயிடுமோன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் மாத்தி மாத்தி என்ன பண்ணாலும் திரும்பி திரும்பி கடல் வந்து அரிச்சு 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 அது போக ஆரம்பிச்சுடுது. அப்ப அங்க இருந்த ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய அந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா பகவத் பக்தர்கள்லாம் தீர்மானம் பண்ணா, டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு அந்த பீச்ல நின்று சகஸ்ரநாமம் ஜபிக்கிறது ஒரு வழக்கம் வச்சுட்டான். ஏன்னா பகவான தவிர யாரும், ஏன்னா அது கட்டாயிடுத்துனா அவரோட மேஜர் அது நேஷனல் ஐடி. அந்த நம்பர் மறந்து இருந்தாங்க, நம்பர் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதான் அவ்வளவு அழக அந்த நம்பர் 60 NH66 முன்னாடி வேற நம்பர் இருந்தது, ரெண்டு நம்பர் உண்டது. NH66 அது கட்டாயம் எடுத்துனா அதுக்கப்புறமா ஃபர்தரா கோவா மகாராஷ்டிரா போக முடியாது, மேஜர் ஹைவே. அப்ப அவ டெய்லி போய் அந்த சகஸ்ரநாமத்தை ஜபிச்சார்கள். ஜபிக்க 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 ஒரு சிட்டியில கடல் அந்த இடத்துல உள்வாங்கிடுது. இன்னைக்கும் அந்த பீச், அந்த ரோட் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினாலதான் அந்த நேஷனல் ஹைவேவே இருக்கு. எவ்வளவு வசதி பாத்துக்கோங்க, கடலை உள்வாங்கி அந்த ஒரு நேஷனல் ஹைவேவை சகஸ்ரநாமம் காப்பாத்தும் அப்படின்னா நம்ம ஜென்மாவுடைய வாழ்க்கை நடத்தாது. மேக்சிமம் 100 வயசு நம்ம வாழ்ந்தோம்னா பெரிய விஷயம், 100 கால நம்ம யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு தைரியம் இல்லை, ஏதோ இருக்கிற கடமை வரைக்கும் முடிச்சா போதும்னு இருக்கும். ஆனா அவ்வளவு அழகா இந்த சகஸ்ரநாமம் காப்பாற்றும், வீண் போகாது. நாங்க அந்த கரெக்டா அந்த நேஷனல் ஹைவேல டிரைவ் பண்ணிருக்கோம். இதை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துலயே நின்று சகஸ்ரநாமம் ஜெபிச்சுட்டுலாம் வந்திருக்கா. எப்படியாவது போனேன்னா இப்பதான் தங்கத்து இடம் அவருக்கு இருக்குன்ட்டு, அதனால நாங்களும் அவருக்கு அந்த இடமும் தெரியும், அந்த பீச்சும் அவர் காட்டியிருக்கேன் நானு இருக்கு. அதனால கட்டாயம் போனோம் உடுப்பிலேருந்து மூகாம்பிகா அப்படி சரதரா போனோம். ஜஸ்ட் 5 கிலோமீட்டர், ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கும் எனக்கு ரஃப்லி. அந்த ஸ்ட்ரெச் ஒரு பக்கம் ரிவர், ஒரு பக்கம் சி. இதுக்கு நடுவில் என்ன நான் சொல்ல, விஷ்ணு சரஸ்வாமி பீச்சுக்கு போர்டு வச்சுடலாம். இன்னைக்கும் ப்ரூஃப் இருக்கு, அங்க இருக்கிறவாளுக்கு நன்னா தெரியும். நீ ஜஸ்ட் வேணா மரவந்தே பீச் கூகுள்ல போட்டு பாருங்க, இவள் கெட் டீடைல்ஸ் எல்லாமே கூகுள்ல இருக்கு. நம்ம எதை தேடுற மாதிரி கிடைக்கும், கூகுள் ஆண்டவர் வந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பார். எதை கேட்கறோம் நம்ம கிட்டதான் இருக்கு, நீ எத்த வேணா கேளுங்க தருவார் கூகுள் ஆண்டவர். மரவந்தே பீச் போட்டோ, அது யூடியூப் வீடியோ உண்டு, அவ்வளவு நன்னா இருக்கும். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ப்ரூவ் பண்ண ஒரு பீச், அவ்வளவு வசதி. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், ஒரு பிராமணர் இருந்தார், அவர் எப்பொழுதுமே விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிச்சிருந்தப்பார். அதுல முக்கியமா ரொம்ப பிடிச்சது, அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம் யஹம். பகவத்கீதா ஸ்லோகம் பகவான் சொல்றது. பட் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம சொல்றோம், பகவான் ரொம்ப அழகா ஒரு கேரண்டி, பெரிய கேரண்டி அது. நீ என்ன நினைச்சின்ற போதும் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த கேரண்டி கொடுக்குறான். நம்ம யாரோ சோனி காரனோ பானசோனி காரனோ கொடுக்குற கேரண்டி எல்லாம் நம்புறோம். 6 மாசம்னா அவன் கொடுத்த அவன் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், அது ஜப்பான் ப்ராடக்ட்னால ஒரு அப்படி ஒரு அல்டிமேட் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம் இல்லையா. அந்த மாதிரி பகவான் சொல்ற வார்த்தையும் அல்டிமேட் தான். பகவான் சொல்றான் யோக க்ஷேமம் வகாம்யகம், யோகம் அவன் யோகம் அடிச்சுட்டுறா அப்படின்னு. யோகம் அப்படின்னா கிடைக்காதது கிடைக்கிறதுக்கு பேர் யோகம். எதுதான் கிடைக்காதுன்னா பெரியது மனுஷ சரீரம், இதுதான் பெரிய யோகம். க்ஷேமம் என்ன கிடைச்சதோ அது நம்ம கிட்ட ஜாகிரதையா சௌகரியமா நம்ம அனுபவிக்கிறது பேர் க்ஷேமம். க்ஷேமமா அப்படின்னு எல்லாம் சௌக்கியமா இருக்கா, உனக்கு கிடைச்சதா என்ன அனுபவிச்சுருக்கியா, உனக்கு வேண்டியதா ஒழுங்கா கிடைக்கிறதா. பகவான் சொல்றான் யோக க்ஷேமம் வகாம்யகம். அவர் டெய்லி வாசிச்சிருந்திருக்கா, ஆனா வீட்டுல தருதிரம். ஒரு நாள் ஒய்ஃப் சொல்லிட்டா, சும்மா நீங்க அதை வாசிச்சுட்டே இருக்க, ஒன்னும் முன்னேறுற மாதிரி தெரியவே இல்லை. டெய்லி டெய்லி யோக க்ஷேமம் வகாம்யகம், யோக க்ஷேமம் வகாம்யம் எல்லாம் எழுதி நல்லா வாசிச்சுதான் இருக்கு. இதை விட இங்கேயாவது ஏதாவது போனாலாவது பைசா கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், தண்டத்துக்கு யோகக்ஷேமம் வாங்க ஜெபிச்சுட்டு இருக்கேன்ட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து மாமா ரோஷம் வந்துடுச்சு. எப்பொழுதுமே ஆத்துக்காரி சொன்னா புருஷாளுக்கு பெரிய ரோஷம் வரும். உலகத்துல யார் சொன்னாலும் ரோஷம் வருதோ இல்லையோ, ஒய்ஃப் சொல்லிட்டான்னா அப்படி ஒரு என்னன்னே தெரியாது. அது அது மேனுபேக்சரிங் டிஃபெக்ட், ஒன்றும் பண்ண முடியாது. பெருமாள்லேருந்து அப்படிதான் இருக்கு, ராமச்சந்திரமூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்ச விஷயம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. வா சொன்னா கேட்டுப்பா, திருவிழா யாராவது அறிவு இருக்கான்னு கேட்டா ஒத்துப்பா, கொண்டாட்டி மட்டும் உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேட்டா கோவம் வந்துடும். அது அப்படிதான், அது ஆண் குறை. அந்த மாதிரி ரொம்ப கோவம் வந்துடுத்து, உடனே ஒரு கறித்துண்டு எடுத்தா, இந்த யோக க்ஷேமம் வகாமிகத்தை மட்டும் எப்படி நன்னா அப்படி கறித்துண்டு வச்சு அப்படி கீழே படிக்க மாட்டேன், அப்படி நல்லா கீறிட்டு கோபமா கிளம்பி வெளியில போயிட்டார். போனா ரொம்ப நேரம் ஆயாச்சு, எங்கேயோ போனா, ஏதோ கொஞ்சம் பணமோ ஏதோ கிடைச்சது எடுத்துட்டு வந்தா. வந்து பார்த்தா வீட்டுல அப்படியே கொட்டி கிடக்கு நிறைய தானியங்கள் அது இதுன்னு. அவர் வயசு தலகால் பிடிக்கல, அப்படி ஓடுற அப்படி ஓட என்னமோலாம் பண்ணிட்டு இருக்கா. இவர் பிடிச்சு கேட்டா, என்ன ஆச்சு, யார் கொண்டு வந்து கொடுத்தா, என்ன நடந்தது, விஷயத்த சொல்லு அப்படின்னா. அப்ப உடனே அவசரம், நீங்க அந்த போனோம்னு ஒரு பயம் வந்தா, நல்லா கண்ணகரே இருந்தா, கண்ணு நல்லா சக்கச்சவே இருந்தது, நல்லா ஆஜானு பாகுவா இருந்தான், நல்ல முண்டாசல்லாம் கட்டி இருந்தான், மாட்டுக்கார மாதிரியே இருந்தான், என்னமோ ரொம்ப நாள்லாம் தெரியுமா இதெல்லாம் கொடுக்கணும்னு வந்தானா, உங்களை பார்க்கணும்னு நினைச்சானா, நீங்க இல்லைன்னா போயிட்டான், அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா. அவருக்கு ஒண்ணும் இல்லை, யாரா நமக்கு யாரா தெரியும் அப்படின்னு. அப்ப அவர் கேட்டார், அவங்ககிட்ட வித்தியாசமா இருந்ததா, நான் பார்த்து வித்தியாசம் என்னடான்னா, வாய் மட்டும் கண்ணங்கரே இருந்தது, கண்ணு சிவப்பா இருந்தது, கை சிவப்பா இருந்தது, கால் பாதம் சிவப்பா இருந்தது, சம வாய் கொஞ்சமாவது லிப்ஸ் வந்து ஒரு ரோஸ் ஏதோ ஒரு கலர் இருக்கணும், அப்படி ஒரு அட்டை கறியில அந்த உதடுகள் இருந்து, அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப, அதுவும் என்னமோ ஒரு கறித்துண்டு எடுத்து பூசினா போல இருந்ததுன்னுட்டார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது, ஓடி போய் இந்த விஷ்ணு சகசம் ஓலைச்சோடியில் அவர் கறித்துண்டு பேசியிருந்தாருன்னு அந்த இடத்த பார்த்தா, அங்க மட்டும் கறித்துண்டு இல்லையா, இதை அவர் தேய்க்கும் பொழுது பகவான் இப்படி உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தபோது வாயில தேய்ச்சி விட்டாராம். பகவான் அதை நிரூபணம் பண்றதுக்காகவே வந்து இத்தனையும் கொடுத்தான். ஓன்னு அழுதார், எனக்கு தெரியலையடா கிருஷ்ணா, எனக்கு இவ்வளவு கூட பொறுமை இல்லையா, பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பொறுமை இல்லை, நினைச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்கிறோம், நினைச்சதெல்லாம் உடனே நடக்காம இருந்தா நல்லது, நீங்க நினைச்சு நடக்கலன்னு சந்தோஷப்படும், ஏன்னா முக்காசி தப்பா தான் நினைக்கிறோம். சமயத்தை சொல்லு, அன்னைக்கு அங்க விழுந்திருந்தேன்னா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, நீ நினைச்சு நடந்ததுன்னா விழுந்திருப்பார், கால் உடஞ்சிடும். சமயத்துல எதையான்னு நினைப்போம், என்னாச்சுன்னா என்னமோ தெரியல, சம்திங் டெல்ஸ் மீ ஒன்று ஆரம்பிச்சிருவேன், என்னமோ தப்பா நடக்க போறது, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னா 360 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். நம்ம நினைச்சது நடக்கலையா, ரொம்ப சந்தோஷப்படுங்கோ, பகவான் நமக்கு நல்லது பிளான் பண்றான். பொறுமையோட இருந்துட்டா போதும், சுவாமி பார்த்துப்பார், அவர் நடத்தி கொடுப்பார் அப்படின்னு அந்த பொறுமையோட நீங்க பாட்டு கடமையை பண்ணிட்டு வந்தேன்னா எந்த காலத்துல எது வேணுமோ அதை கொடுப்பார். சில மரங்கள்லாம் உடனே வந்துடாது, சில மரங்கள்லாம் உடனே முளைச்சிடும், சில மரங்கள் முளைக்கவே முளைக்காது, ஆனா உள்ளுக்குள்ள வேர் கீடு ஓடிண்டே இருக்கு, நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. வெதை விதச்சோமேன்னு முளைக்கலையே முளைக்கலையே தோண்டி தோண்டி எடுத்து பார்த்தா வெதை முளைக்கவே முளைக்காது, விதைச்சுட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தா அது எந்த காலத்துல நடக்கணுமோ அந்த காலத்துல நடக்கும். அவ்வளவு வசதி விஷ்ணு சகஸ்ரநாமம். அப்பதான் அழகா பார்வதி தேவி கேட்கிறா, ரொம்ப அழகா, கேன உபாயேன லகுனா, கேன உபாயேன லகுனா, லகுவா ஒரு உபாயம் இருக்கா, உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் கிடையாது, ஜாலியா உட்காந்து சகசிரநாமம் சகசிரநாமம் சொல்லிட்டு இருக்கு. வீட்டுல ஆபீஸ் போயிட்டு ஜென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டானா, முக்கியமா பண்ற வேலை டிவி பாக்குறது, அழகா உட்காந்து டிவி பாப்பா, நியூஸ் பாப்பா, எல்லாம் அதே மாத்தி 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 எல்லா நியூஸ்லயும் பாப்பா, அப்படி பார்த்தால பேப்பர் படிப்பா, இதே தான், பெருசா ஒன்றும் இது இருக்காது, ஆனால் நிறைய டைம் இருக்கும். அந்த மாதிரி பார்வதி சொல்ற, அவங்களுக்கு என்ன ஜாலியா உட்காந்து இருக்க, சௌக்கியமா நீங்க பாட்டுக்கு சகசிரநாமம் ஜபிச்சுருக்க, அவசரத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு கோச்சுக்கிறேள், எனக்கு ஏதாவது சுலபமான வழி இருந்தா சொல்லுங்கோளே, கேனு உபாயேன லகுனா அப்படின்னு ரொம்ப அழகா லகுவா சுலபமா ஒரு உபாயம் சொல்லுங்கோளே அப்படின்னு சிவபெருமான கேட்கிறாளாம். இந்த சிவபெருமான் அழகா பார்வதி தூக்கி மடியில உட்கார வச்சுண்டு கட்டி பிடிச்சுண்டு பிரேமையோட சொல்ல, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரானே, ஹே ரமே, ரமானு பேருண்டு இல்லையா அவளுக்கு பார்வதி தேவிக்கு, ஹே ரமே, ஸ்ரீராம ராம ராம இதி ராமே மனோரமே, ரமே ராமே மா ராமா 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 அப்படின்ற அந்த ராம நாமத்துல அப்படியே மனச ரமிக்கவை சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராங்கனே. இந்த ராமநாமம் இருக்க பாரு, 3 தடவை ராமநாமம் சொல்றது சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு துல்லியம். உனக்கு என்னைக்கு முடியலையோ, என்னைக்கு சொல்றதுக்கு டைமே இல்லையோ அப்ப சொல், அப்பதான் சொன்னோம். அடையில் நான் 3 தடவை ராமா சொல்லிட்டேன், சகஸ்ரநாமம் சொல்லிட்டேன்னு அர்த்தம் இல்லை, டெய்லி நன்னா சொல்றது ரொம்ப நல்லது. என்னைக்காவது முடியலன்னா நீங்க ராத்திரி படுத்துட்டு கூட சொல்லலாம், குளிக்கலன்னா கூட சொல்லலாம், நீ பீஷ்மர் குளிச்சுட்டு மடியா துணியெல்லாம் உடுத்திண்டு ரொம்ப சமத்தாலாம் சொல்லவே இல்லை. அவர் எப்ப குளிச்சாருமே தெரியாது. அம்பு படுக்கையில விழுந்தண்ணிக்கு காத்தால குளிச்சதோட சரி. அதுக்கப்புறம் பல நாள் ஆயாச்சு, யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. அந்த மாதிரி அழுக்குடம்பு எச்சில்வாய் மலமூத்திர மாமிசமா இருக்கும் பொழுதுதான் பீஷ்மர் சகஸ்ரநாமம் சொன்னார். அப்ப எல்லாத்துக்கும் நியமங்கள் உண்டு. சந்தியாவந்தனம் இந்த நேரத்துல பண்ணணும், இந்த திசையை நோக்கி எல்லாம் நிறைய இருக்கு. நாம ஜபத்துக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, இடம் இல்லை. அதனால ஆயிரம் நாமம், ஆயிரம் நாமம் சொல்ல முடியலையா? ஒரு நாமத்தையாவது சொல்லுங்கன்னு தெரியவா சொல்லலாம். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதி அந்யதா. ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணு மட்டும்தான். கலியுகத்துல வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது, வேற கதி கிடையவே கிடையாது. இதுதான் கதி. நாம ஜபம் நீங்க பல் தேய்க்கும் போது சொல்லலாம், குளிக்கும் போது சொல்லலாம். திரௌபதி எல்லாம் ஆதுக்கு தீட்டா இருக்கும் பொழுதுதான் கோவிந்தா புண்டரீ காட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்துறா. அப்ப திரௌபதி வீட்டுக்கு தீட்டா இருக்கா, அத்தனை பெரிய மகாசபையில கத்துறாளாம். தர்மத்தெல்லாம் சொன்னா யாரும் கேட்கல. கடைசியில கோவிந்தா புண்டரீகாக்ஷான்னு ரெண்டு கையும் விட்டுட்டாளாம். தன் வஸ்திரத்தை பிடிச்சிட்டு இருந்தாளாம். துச்சாதனை இழுக்கும்போது ஒரு ஸ்திதியில அவள் தன்னம்பிக்கையும் தோத்து போகிற சமயத்துல இழுகையும் விட்டுட்டு கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமா சரணாகதம்னு கத்தினாளாம். அவ கத்தின சமயத்துல பகவான் துவாரகாதீசன் கிருஷ்ணன் துவாரகையில சத்யபாமாவோட சொக்கட்டான் தாயம் விளையாடிட்டு இருந்தான். விளையாடினா திடீர்னு எழுந்து கிடுகிடுன்னு வாசல் வரைக்கும் ஓடினானா, ஓடி ஆச்சு. சத்யபாமா சிரிக்கிறா, என்ன தோத்து போயிடன்னு பயமா? ஏற்கனவே மதுரால இருந்து ஓடி வந்துதான் துவாரகம், இங்க எங்க ஓடுவேள் அப்படின்னு கிண்டல் பண்ணாலும் ரன் சோடுறாயின்னு தான் பேரு துவாரகாதீசனுக்கு. யுத்தத்திலேருந்து ஓடி வந்த பயந்தாங்கொள்ளின்னு அர்த்தம். சுவாமி எப்படி எல்லாம் தைரியமா கொஞ்சம் தைரியம் நமக்கு மட்டும்தான் உண்டு. கல்லழகர் பகவானை பார்த்து கல்லன்னு சொல்லுவோம். அனந்தகுமாரா நவநீத சோரா உள்ளம் கவர் கல்வன் கல்லழகர் சோரநாதன் சோரநாட்டியன் இப்படி எல்லாம் சுவாமிக்கு நிறைய பேருண்டு. எல்லாம் கள்ளன் திருடா அப்படின்னு சொல்லுவோம். கள்ளழகர் வைகளை இறங்குறது பார்க்க எத்தனை கூட்டம் வர்றது. கள்ளழகர் கூட மயங்கும்படியான ஒரு அழகரா கள்ளழகர். அந்த மாதிரி இவ கேட்கிறா, எங்க ஓடுற இல்லுங்கோ அப்படின்னா, ஓடினா பகவான் என்ன அப்படி தலையை தொங்க போட்டு இப்படி பொறுமையா நடந்து வந்தான். கையோடி பின்னாடி கண்டு ரொம்ப தீர்க்கமா யோசனை இல்லை. உடனே சத்யபாமா கேட்டாள், என்னாச்சு? பயந்து ஓடினால் திரும்பி தலையை தொங்க போட்டு வரல, என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லம்மா ஹஸ்தினாபுர சபையில திரௌபதி அவமானப்படுத்தணும், அவளை வஸ்திரம் இல்லாம நிக்க வைக்கணும்னு சொல்லி துரியோதனுடைய கூட்டம் எல்லாம் அவ வஸ்திரத்தை உருவிந்திருந்தது, அவளை என்ன காப்பாதுன்னு கத்தினா அதுக்காக ஓடினேன் அப்படின்னா. கோவிந்தா புண்டரீகாட்சா துவாரகாதீசா துவாரகா நிலையவாசா ஹிருதய கமலவாசான்னு கத்தினா ஓடினேன் அப்படின்னா. சத்யபாமா கோந்து தாயக்கிட்ட வீசி எரிஞ்சா, அப்படிப்பட்ட நிலைமையில ஓடி போய் காப்பாத்தாம வாசல் வரைக்கும் போயிட்டு தலையை தொங்க போடணும் வந்தா என்ன அர்த்தம்? போங்க முதல்ல போய் அவளை காப்பாத்தும், எவ்வளவு பெரிய அசிங்கம் அது, எத்தனை ஒரு கொடுமை. வீட்டுக்கு தீட்டா இருக்கா, நிர்வாணமா வேற சபையில நிக்க வைக்கணும், அவள்லாம் முயற்சி பண்றா, போங்க முதல்ல அப்படின்னு கத்தினாளா. பகவான் சிரிச்சுட்டே சொன்னா, இல்லம்மா நான் போக வேண்டிய அவசியம் ஏற்படல, நான் போகிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் வந்து காப்பாத்திட்டார் அப்படின்னா. உடனே சத்யபாம ஆச்சரியமா பார்த்தா, உங்களை கூப்பிட்ட பொழுது யார் வந்து காப்பாத்தினா அப்படின்ன உடனேயே பகவான் சிரிச்சுட்டே சொன்ன, என்னுடைய நாமமே அவளுக்கு புடவையை கொடுத்துடுத்து. பகவான் திரௌபதிக்கு புடவை சுரந்தது பகவன் நாமமிரே அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்யான். திரௌபதிக்கு புடவையை கொடுக்கறது கண்ணன் வரவே இல்லை. இந்த கோவிந்தான்னு ஒரு கத்து கத்தினாள் இல்லையா, நம்ம தான் கோவிந்தாவா அப்படின்ட்டு. இதான் கஷ்டம். இத்தனை சகசநாமத்தையும் சொல்லிட்டு திருப்பதியும் போயிட்டு அப்புறம் எல்லாம் கோவிந்தாவா, நம்ம தான் பிரச்சனையே. கோவிந்த நாமம் அத்தனை விசேஷம். இன்னைக்கும் நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவாவுடைய கிரகங்கள்ல எல்லாம் சாப்பாடு போடும்போது சந்தி நடக்கும்பொழுது யாராவது ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு கோவிந்த 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 கோவிந்தன் ஜபிச்சுட்டு இருப்பான். கோவிந்த நாமம் சொன்னா நிச்சயமா அள்ளள்ள குறையாதபடி எல்லாம் கிடைக்கும். திரௌபதிக்கு புடவை சுரந்தது கோவிந்தான் கண்ணன் சொன்னவொடனே சத்யபாமா பகவான் காலில் கை கூப்பிண்டு அழுதுண்டே விழுந்தாளாம். கிருஷ்ணா உன் நாம மகிமை புரிஞ்சு கொடுத்துட்டாளாம். அவ்வளவு வசதி, நம்முடைய தகுதியே வேண்டாம், நம்முடைய நேரம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, ஆனா பெண்ணா என்ன ஜாதி என்ன குலம் என்ன மதம் ஒண்ணுமே முக்கியம் இல்லை. பகவன் நாமத்தை சொன்னா போதும், நீ கூட அந்த ஜாப்பனீஸ் அழகா வந்து உட்கார்ந்து இருந்த அதிசயமா இருந்தது எனக்கு. அப்ப அந்த நாம பலம் எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கு இல்லையா. அப்ப இந்த நாம ஜபம் உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். பெருசா ஆசாரம் அனுஷ்டானம் புரியலனாலும் பரவாயில்ல, பெருசா பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா விடாம பகவானுடைய நாமத்தை மட்டும் ஜபிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க. உட்கார்ந்தாலும் கோபிகைகள்லாம் எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்தா கிருஷ்ணா, எழுந்தா கிருஷ்ணா, நடந்தா கிருஷ்ணா, நின்னா கிருஷ்ணா, வீட்டு வேலையெல்லாம் பண்ணும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே பண்ணுவா. இதுதான் கஷ்டம் இருக்கா. எந்த வேலை பண்ணாலும் மூச்சு காத்து இழுத்து விடுறோம் இல்லையா, மூச்சு காத்து இழுத்து விடுறதுனாலதான் எல்லா வேலையும் பண்ண முடியும். இன்னி வரைக்கும் நம்ம பிரேக்கே இல்லாம உருப்படியா பண்ண ஒரே காரியம் மூச்சு காத்து இழுத்து விடுறது ஒண்ணுதான். இந்த மூச்சு காத்து இழுத்து விடுறோம் எங்க வேணாலும் இழுத்து விடுவோம், பாத்ரூம்ல இழுத்து விடுவோம், ட்ரெயின்ல போகும்போது மூச்சு விடுவோம். அது போல எங்க வேணா எப்படி வேணா எந்த நிலைமையில வேணாலும் நாம ஜபம் பண்ணலாம், அது நிச்சயமா நம்மள வழி நடத்தும், சந்தேகமே வேண்டாம். அத்தனை வசதி, அவ்வளவு சிரேஷ்டம் பகவன் நாமம் தான் கலியுகத்தினால தான். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நாமஸ்மரணா தன்யமுபாயம் நஹி பஷ்யாமு பவதரன். இந்த சம்சார சாகரத்துல இதை விட சுலபமான ஒரு வழி நமக்கு கிடையாது கலியுகத்துல இதுதான். அதனால சும்மா சொல்லிட்டே வாங்கும் ஏதானும் ஒரு நாமத்தை சொன்னா ரொம்ப ஈஸி, அப்ப ஈஸியா லயப்பட்டுடும் மனசு. ராமா கிருஷ்ணா கோவிந்தா நிறைய நாமம் இருக்கு, குட்டி கிடைக்க பகவானுடைய நாமங்கள். ஏதான ஒரே ஒரு நாமத்தை அப்படி பிடிச்சுண்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. விளையாட்டு போல என்னதான் இருக்கு சொல்லிதான் பாக்கலாமே அப்படின்னு சொன்னா கூட அது நல்லதுதான் பண்ணும். பல சந்தர்ப்பங்கள்ல மருந்தோட காம்பினேஷனே நமக்கு தெரியாது. டாக்டர் சொல்ல அந்த மருந்து சாப்பிடுங்க சரியா போயிடும்றான். அந்த மருந்து சாப்பிட்டா சரியா போயிட்டுருதோன்னு அவ்வளவு அழகு. அஜாமிலனுடைய சரித்திரம் உண்டு பாகவதத்துல. அஜாமிலன் கெட்ட ஸ்திரீயோட சேர்க்கையுடைய ஒன் அர்த்தம். அவனுக்கு 88 வயசு ஆயிடுத்து, எல்லா பாவங்களையும் பண்ண ஒருத்தன். அவனோட கடைசி பிள்ளைக்கு மட்டும் மறந்து போய் நாராயணன் பேர் வச்சுட்டான், அழகா வச்சுட்டான். கடைசியில அவன் இந்த உலகத்திலேருந்து அழிச்சுட்டு போகிறதுக்கு, அவன் உயிரை வாங்கறதுக்கு யம தர்மராஜனுடைய 3 வேலைக்காரா வரா. சாதாரணமா 2 பேர் தான் வருவா. அவனுக்கு ஸ்பெஷலா 800 இருந்துச்சு. அவ்வளவு பாவம் பண்ணுவான். யமதூதர்கள்லாம் பாக்குறது படு பயங்கரமா இருப்பா. சினிமாவில் காமிக்கிற மாதிரி தலையில கொம்பு வச்சிருப்பா, பெரிய பல்லு வச்சிருப்பாருலாம், பார்க்கவே முடியாது. ஆனா அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்ல, ஏன்னா சகஸ்ரநாமம் ஜபிக்கிறதுனால யமகிங்கரர்கள் பக்கத்துல வர முடியாது. அவ்வளவு வசதி விஷ்ணு சகஸ்ரநாமம். பகவன் நாமத்தை சொல்றவா பக்கத்துல துர் ஆதிகளோ இல்லாட்டி பூத பெயர பிசாசங்களோ யமகிங்கரர்களோ இல்லாட்டி யாரால் பண்ண பில்லி சூன்ய மந்திரமோ பலித்தம் ஆகாது. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பில்லிசுனி மந்திரம் எல்லாம் வைப்பா, ஆனா அது யார் வச்சாலும் அவளைதான் திரும்ப பாதிச்சிருக்க ஒழிய நாமஜபம் பண்றவா பகவத்கீதை சொல்றவா பூஜை பண்றவா கிட்ட வராவே வராது. அவ்வளவு தூரம் அத்தனை பெரியவாளுக்கு அது அனுபவபூர்வமான ஒரு விஷயம். இவனுக்கு 3 பேர் வந்துட்டா அவ்வளவு பெரிய பாவி. அவ பயந்து போய் நாராயணான்னு கத்தினான். நாராயணான்னு கத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே விஷ்ணு தூதர்கள் ஜெய விஜயர்கள் வந்துட்டாளாம். வந்துட்டார்கள் யமதூதர்களை பார்த்து இவன் அழிச்சுட்டு போகப்படாதுன்னுட்டாலாம். ஏன்னா இவன் பண்ண எல்லா பாபத்துக்கும் பிராயசித்தம் பண்ணியாச்சு. நாம சங்கீர்த்தனம் சர்வ பாப பிரணாசனம். ரொம்ப அழகா பாகவதம் கடைசி சோகத்தை சொல்ற நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம். எவனுடைய நாமத்தை சொன்னா சமஸ்த பாகங்களும் நாசமாகுமோ, எவனை நினைச்சா எல்லா துக்கங்களும் விடுபடுமோ அப்பேற்பட்ட ஹரியை நமஸ்காரம் செய்வோங்கிறது. ஆண்டால் அதைத்தான் சொல்றா, வாயினால் காடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோ ரெம்பாவாய். பகவன் நாமத்தை நாம சொன்னோம்னா ஒரு நெருப்புல பஞ்ச போட்டா எப்படி எரிஞ்சு போயிடும், இந்த நெருப்புல பஞ்சு போட்டோம்னா சாம்பல் கூட கிடைக்காது. அந்த மாதிரி நம்முடைய பாபங்கள் எல்லாமே நெருப்புல போட்ட பஞ்சு போல எரிஞ்சு போயிடுமா. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம் பரிகாரம் உண்டு. ஆனா அந்த பிராயச்சித்தம் பரிகாரம் பண்ணா கூட நமக்கு அந்த கெட்டதுல பண்றதுல ருச்சி இருக்கு பாருங்க, அந்த ருச்சி மாறாதான். ஆனா நாம ஜபம் பண்ணிட்டோம்னா இந்த கெட்டது மேல இருக்க ருச்சியே மாத்தி விட்டுடும். மனசுக்கு அப்படி ஒரு மனோபலம் தைரியத்தை நம்பிக்கையை கொடுத்துருமா, அவ்வளவு சிரேஷ்டம். அதனால நாராயணான்னு சொன்னா சமஸ்த பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் அவனை யமலோகத்துக்கு போகாம தொடுத்தார்கள். அவ்வளவு வசதி. அதனால நம்மளும் சரி கடைசி காலத்துல அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண முடியாது. ஒருத்தன் அந்த மாதிரிதான் பிளான் பண்ணி அழகா மூணு குழந்தைகள், ஒருத்தன் நாராயணன், ஒருத்தனுக்கு வாசுதேவன், ஒருத்தன் கோவிந்தன் பேர் வச்சுட்டார். இப்பயோ அப்பயோ இழுத்துட்டு இருந்தா ஐஷன் போய் ஃப்ரெண்டு பார்த்தா அட்லீஸ்ட் பகவன் நாமத்தை சொல்ல வைக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி. ஐஷன் போய் இது யாரா மூத்த பையன் அப்படின்ற நாராயணா வரல. உடனே ரெண்டாவது பையனுக்குன்னு சரி இவனை யாருடா உருப்படாத ரெண்டாதவன் அப்படின்ற. மூணாவது பையனை போய் நிக்க வச்சார். இது ஒரு தண்டம் அப்படியே உசுறு போயிடுது. ஒரு விஷயம் பழகினா தானே வரும். சித்திரம் கைப்பழக்கம்ன்றோம் இல்லையா, பழகணும். நம்ம எது பழகின்னு இருக்கோமோ அதுதான் நமக்கு அவசரத்துல வரும். அம்மான்ற வார்த்தை யாராவது கீழே விழுந்தா சொல்லி கொடுத்து அம்மான்னு சொல்லுங்க சொல்லியா வருது, டக்குன்னு வருது இல்லையா. அது போல பகவன் நாமம் வரணும். அப்ப இந்த மாதிரி சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்லிண்டு பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தா தானாக வரும். நாம சங்கீதம் என்னடா கொடுக்கும்னா எல்லாம் தரும். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிழந்தர செய்யும், நீள் விசும் பொருளும் அருளோட பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கமன்னன் சொல்ல என்ன கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கும். எல்லாம் லிஸ்ட் போடுறார். மோட்சம் கிடைக்கும், இங்க இருக்க பாவங்கள் எல்லாம் போகும், வளம் தரும் மற்றும் தந்திடும், வீசாலேந்து சிட்டிசன்ஷிப்ல இருந்து என்னெல்லாம் வேணும், அத்தனை குழந்தை எல்கேஜி சீட்ல இருந்து ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் பிளாக் பண்ணா அந்த டிக்கெட் கிடைக்கிற என்ன அப்படின்றாலே அந்த மாதிரி பகவன் நாம சங்கீர்த்தனம் எல்லாத்தையும் கொடுக்கும். கஷ்டத்தை கொடுக்காது, பிரச்சனையை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்காது, வியாதியை கொடுக்காது. நாமஜபம் கொடுக்காததுன்னு ஒண்ணு உலகத்தை கிடையாது. நாமஜபத்தினால இது கிடைக்காதுன்னு ஒரு பொருள் கிடையாது. நீ என்ன வேணா சொல்லுங்க, வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும். திருமங்கை அடிச்சு சொல்ற திருமங்கை ஆழ்வா சத்தம்மா போல நமக்கு நல்லது யார் நினைக்க போறா, அது போல அதை விட கோடி மடங்கு யார் பண்ணுவா அப்படின்னா பகவானுடைய நாம ஜபம். சும்மா நடக்கும்போது சொல்லிட்டு போங்க, ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லுங்க, பல் தேய்க்கும்போது சொல்லுங்க, ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கணும். மனசு யோசிச்சுட்டே இருக்கணும். யோசிக்கலனாலும் அதிசயம் எங்களுக்கு, ஒரே யோசனையா இருக்குன்னு அதிசயமே இல்லை, மூளை ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். யோசனையே இல்லைனாலும் பயப்படணும். என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்காளே, டல் அடிக்கிறாள், யோசிச்சுட்டே இருக்கா பேசிட்டே இருக்கா அப்படின்னா பயமே இல்லை, ரொம்ப நார்மலா இருக்கான். அப் நார்மலே இல்லை. யாராவது ரொம்ப நேரம் அமைதியா உட்காந்து அப்ப அப்னார்மல் நமக்கே தெரியும். ரொம்ப நேரம் குழந்தை சத்தமே வரலையே, இப்ப ஏதோ வம்புன்னு ஓடுவோம். குழந்தை கத்தின் இருக்கு விளையாடின்னு இருக்கு நார்மலா இருக்கு. அதேதான் பகவன் நாமம் மனசுக்குள்ள நீங்க வெள்ள சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மனசு மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ, பந்தாய விஷயாசக்தம் முக்தாய நிர்விஷயம் ஸ்மிருதம். மனசுதான் காரணம், நம்ம எல்லாத்துக்கும் மனசுதான். சண்டே லேட்டா எழுந்துக்கலாம் சொல்றதும் மனசுதான், சண்டே சகசநாமம் வரலாம்னு சொல்றதும் மனசுதான். இந்த வாரம் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்குன்னு வெள்ளிக்கிழமையே நினைக்க ஆரம்பிச்சிருவோம். சனிக்கிழமை வரணும்னு ஆசையா இருக்கு, பார்க்கலாம் போகணும், பார்க்கலாம் போகணும், ஆசையா இருக்கணும், வரப்போறதுலாம் கன்ஃபார்ம்டு. அவளுக்கு நீங்க 10,000 போனே பண்ண வேண்டாம், கரெக்டாக வரணும் நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. பார்க்கணும், பகவான் வழி விடணும். பகவான் வந்து பாதியில் நீ போகக்கூடாது, நீ போனா எனக்கு கோவம் வந்துடும், நீ பேசாம போறது உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றது மாதிரி. சினிமா தியேட்டர் போறோம், டிஸ்னிலேண்ட் போறோம், எங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் ரைட். அதுக்கெல்லாம் போக முடியும், நான் சகஸ்ரநாமத்துக்கு ஏன் வர முடியாது. பகவத் சங்கல்பம் இருக்கிறதுனால தான் சகஸ்ரநாமம் ஒன்று நடக்கிறது. வாங்கோன்னு கூப்பிடுறா எனக்கு அந்த விஷயமே தெரியாது. அப்ப விஷயம் தெரியறதுனாலே பகவான் அங்க நடக்கிறது. நீ வா சாப்பாடு வரைக்கும் கிடைக்க வந்துடும், நீ வந்தா மட்டும் போதும் பகவான் சொல்றான். அப்ப அவ்வளவு வசதி அந்த சகஸ்ரநாமம், அது அவ்வளவு சிரேஷ்டம். மனசுக்கு அத்தனை பலம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ எத் பாவம் தத் பவதி. அவ்வளவு பெருசு உலகத்துல த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னா மனுஷ மனசு. இதுக்கு மிஞ்சி வெப்பனே கிடையாது. மனுஷ மனசுதான் ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சது, மனுஷ மனசுதான் நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்சது, மனுஷ மனசுதான் எல்லாம். The most powerful weapon உங்ககிட்ட இருக்கு. இதை நீங்க கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணலாம். இந்த மனசை பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு நாம உபயோகப்படுத்திக்கிறது இல்லை. இதனுடைய சக்தியை யாரையோ நினைச்சிட்டு இருக்கோம், அவளோட ஆட்டிடியூட் பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம், அவளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவசியமே இல்லை. இந்த வாழ்க்கை இந்த மனசு நமக்காக. நம்மகிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், அப்படி பெரிய புத்தி சாதுரியம் இல்லாம இருக்கலாம், என்னெல்லாமோ இல்லாம இருக்கலாம், ஆனா மனசு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏழையோ பணக்காரனோ படிச்சவனோ படிக்காதவனோ எல்லாருக்கும் மனசு பெரிய ஒரு சொத்து, பிரம்மாஸ்திரம். இந்த மனசை கொண்டு பகவான் அடைய முடியும். பகவான் அனுபவிக்கிறதுக்கு மனசுதான் வேணும், எதுவுமே வேண்டாம். இவ்வளவு பணம் போட்டாதான் பகவான் காட்சி கொடுப்பான் எங்கேயுமே கிடையாது. இப்ப திருப்பதி பெருமாள் எல்லாருமா கொண்டு வைரக்கிரீடம் சாத்துறோம், யாரோ ஒருத்தர் சாத்துறா. ஆனா தர்ம தரிசனம் நிக்கிற ஒரு பாமரனும் வைரக்கிரீடம் வச்சு பெருமாளை பார்த்துடுறான், அவன் சாத்தவே இல்லை. ஆனா ஜம்முன்னு பெருமாளுக்கு சாத்தின வைரக்கிரீடம் ஜம்முன்னு இருக்குல்லப்பா பெருமாளுக்கு அப்படின்னு பார்த்துடுறான் மனசு. பகவான் வேற எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதே இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக. ரொம்ப அழகா கீதையில சொல்றான், ஒரு பழமோ இலையோ ஒரு சொட்டு ஜலமோ ஒரு பூவோ அன்போட ஆத்மார்த்தமா யார் எனக்காக கொடுக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெருமாளுக்கு எல்லாம் மாலை புஷ்பம் எல்லாம் போட எத்தனை புஷ்பம் வாசனை புஷ்பம் சொல்லுங்க, கிடையவே கிடையாது. ஆனா பகவான் கொடுக்கிறவாளுடைய மனசை தானே பாக்கிறான். இன்னைக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதார்த்தம் பண்ணி கொண்டு வந்து அவரோ ஒருத்தர் அப்பளம் மட்டுமே உணர்ந்திருப்பாள். அப்பளத்தையும் பகவான் ஏத்துக்கிறானா இல்லையா? இதுதான் பகவான் டிமாண்ட் பண்றதே கிடையாது. என்ன ஆத்மார்த்தமா அன்போட கொடுக்கிறோமோ அதை ஏத்துக்கலாம். பகவான் அனுபவிக்கிறதுக்கும் பக்தி பண்றதுக்கும் நாமஜபம் பண்றதுக்கும் மனசுதான், டைம் இல்லைன்னா சொல்லவே கூடாது. நிறைய டைம் இருக்கு, ட்ரெயின்ல போற டைம் இருக்கு, நீங்க டிவி பார்த்துட்டு கூட நாமஜபம் பண்ணலாம், வீட்டு வேலைகளை பண்ணிட்டு நாமஜபம் பண்ணலாம். கோபிகைகள்லாம் வீட்டு வேலை பண்ணிட்டு தான் பகவன் நாமத்தை ஜபிச்சார்கள்னு பாகவதம் சொல்றது. அதனால நிறைய நேரம் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு தானே, நாம நன்னா இருக்கிறதுக்காகத்தான் நாமஜபம். அதனாலதான் விடாம ஆண்டா சொல்ல, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாய் இருக்கு இல்லையா, நீ பாடு கிருஷ்ணா 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 பகவன் நாமத்தை சொல்ல, மற்றபடி உன் பாவம் எல்லாம் தீயில எரிஞ்சு போற மாதிரி எரிஞ்சுபடும், கவலைப்படாதேன்னு ஒரு கேரண்டி ஆண்டாள் கொடுக்கற. நாமஜபம் ஜபிச்சுட்டே வர வர பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்றார் இப்படி எல்லாம் பண்றார் எல்லாம் நன்னா புரியும். இந்த மனசு, மனசே பகவானுடைய கோவில். துளசிதாசர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ராம பக்தர், அவர் பீரியட்ல பல ஊர்களில் போய் பகவான் நாமத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தார். அப்ப ஒரு கஞ்சன் அவனுக்கு ஒரு ஆசை, எல்லாரும் சொல்றா துளசிதாசர் அழகா ராமன் அனுபவிக்கலாம் சொல்லி கொடுக்கிறார், சோ நானும் ராமனை பார்க்கணும். ஆனா ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டேன், அவனோட ரூல் இவ்வளவுதான், அப்படி எதானு கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் துளசிதாசரை போய் சேவிச்சான். யாரும் இல்லாத சமயமா பார்த்து அவங்க அவர்கிட்ட சொன்னா, கையை கூப்பிட்டு, எனக்கும் ராமனை பார்க்கணும்னு ஆசை. அவர் சொன்னார், கண்கள்ல கண்ணீர் வழிகிற துளசிதாசருக்கு ராமனை பார்க்கணும்னு ஆசை சொல்லிட்டேப்பா, இதுவே பெரிய விஷயம். இதுதான் வேணும், உலகத்துல ஜெயிக்கிறதுக்கும் ஆசைதான் வேணும், பகவான பாக்கிறதுக்கும் ஆசைதான் வேணும். நமக்கு ஆசைக்கு ஒண்ணும் குறவே கிடையாது. எனக்கு ஆசையே இல்லைன்னு யாராவது சொல்லானா அதுதான் பெரிய பொய்யே, நம்பவே நம்பாதீங்க. எனக்கு ஒண்ணுக்கும் ஆசையே இல்லை. ஸ்திரீகள் நகைகள் ஆசைகள் இல்லைன்னு சொல்ற மாதிரி, புருஷா டிவி ப்ரோக்ராம்ல ஆசை இல்லைன்னு சொல்ற மாதிரி, குழந்தைகள் கார்ட்டூன் பிடிக்கலன்னு சொல்ற மாதிரி, இதெல்லாம் எப்படி பொய்யோ அந்த மாதிரி விஷயம் இது. அழகா அவர் சொல்லிட்டா, பகவானை பார்க்கணும்ன்ற ஆசை ரொம்ப வசதி, நிச்சயமா நீ பார்க்க முடியும். அவன் சொன்னா ஒரே ஒரு ரூல் தான், நான் பைசா அதுவும் செலவு பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு பகவான பார்க்கணும், முடியுமான்னு சத்தியமா முடியும்ட்டான். உனக்கு ஆச்சரியமா இருந்தது, செலவு பண்ணா பகவான பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்கலாமே அப்படின்னுட்டார். உடனே அவன் கேட்ட, என்ன பண்ணணும் சொல்லுங்க. முதல்ல நேர ஒரு கடைவீதிக்கு போ, அழகா பகவானுடைய மூர்த்திகள்லாம் விற்கிற கடைவீதிக்கு போ, அழகா இருக்கிறதுலே நல்ல அழகான பெரிய ராமனா பார்த்து வாங்கு அப்படின்னா. உனக்கு கோபம் வந்துடுச்சு, இப்பதான் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன், எடுத்த உடனே கடையில போய் ஒரு பெரிய மூர்த்தி வாங்குன்னு சொல்றேன். அவசரம் ஏன்டா அவசரப்படுறேன், நான் சொல்லி முடிக்கிறேன், கடைக்கு போ ராமனை வாங்குன்னு சொன்ன. எப்படின்னா மானசீகமாக கடைக்கு போ, எல்லாத்தையும் பாரு, எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வாங்குற மாதிரி மனசுல பாவிச்சுக்கோ. எத்தனையோ விஷயங்கள் மனசுல தானே பாவிச்சுக்கணும், அப்பா அவ வீடு எவ்வளவு அழகா இருக்கு, அவன் என்ன ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு, அவளுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது, சமயத்துல யாராவது ஜோடியா போவா, எப்படி இவா ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கா, நமக்கு ரொம்ப பெரிய கவலை தான். ரொம்ப முக்கியம் பாருங்க லோகத்துல, இவா ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கா உலகமே அழிஞ்சிட போறதா, எப்படி இந்த காம்பினேஷன் நம்மளால, உங்களை யாராவது கேட்டாளா, அதுக்கு அதை பிடிச்சிருக்கு இதுக்கு அதை பிடிச்சிருக்கு, பிராரத கர்மா ரெண்டுத்துக்கும் பிடிச்சிருக்கு, வேற என்ன பண்ண முடியும். இதை வந்து நம்ம பிளான் பண்ணி அப்படின்னு நமக்கு என்ன போச்சு, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்ண நினைச்சாதீங்க, நம்ம மனசினுடைய பைத்தியகாரத்தனங்கள் இதிலெல்லாம் நம்ம மனசினுடைய சக்தி விரயமாயிருக்கு. நமக்கான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அழகா பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க மனோசக்திய இதை வேற பத்து பேர சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு ஜோடியை பார்த்தேன் பா, தாங்கல எனக்கு, அது பார்த்ததே தப்பு, அதுக்கப்புறம் யோசிச்சதே தப்பு, அதை கம்பேர் பண்ண அதை விட தப்பு, இது இன்னொரு அதை விட தப்பு. எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுறது பாருங்க, இத்தனைமா நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போலாம். அவ போட்டிருக்க பேண்ட் கலர் பாருங்க, உங்களுக்கு என்ன போச்சு? அது எதையோ பொண்ணு லாலிபிடி நிறைய, நமக்கு என்ன போச்சு? அதோட தலையெழுத்து அவ்வளவுதான், அதுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இது எந்த விதத்தில நமக்கு பாதிப்பு இல்லை இல்லையா? நிறைய விஷயங்கள் இப்படிதான், தேவையே இல்லாதது எல்லாம். இந்த புருஷெல்லாம் கிரிக்கெட் உட்காந்து முட்டாவைய ஓடினது தப்புன்னு அவன் 3 மணி நேரமா கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கான், இதுங்க உட்காந்து பகோடா தின்னுட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு கமெண்ட் அடிப்பான், பலாரணம் அடையலாமா எனக்கும் வரல. 3 மணி நேரமா அங்க ஓடி அந்த டென்ஷன்ல நின்று ஒரு சிக்ஸ் அடிச்சா தெரியும். இங்க உட்காந்துட்டு பக்கோடா பாப்கார்ன் மண்ணாங்கட்டி திருப்பூதி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு காட்ட எச்சரிய கூட கையெல்லாமிட்டு அப்படியே உட்காந்துட்டு இங்க ஒரு கமெண்ட்ரி, அவன் முட்டா பையன், அவன் உசுறு கொடுத்து விளையாடிட்டு இருக்கான், வேர்வை விறுவிறுக்க உசுறு போகுமா, அடுத்த அடி டீம்ல இருப்போமான்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். அங்க போய் அந்த இடத்துல அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று அவ நிலைமையில நின்னாதான் யதார்த்தம் புரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம நிறைய இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா துளசிதாசன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உன் மனசுக்கு நல்ல பலம் உண்டுப்பா, ஏன்னா இது எதை பாக்குறதோ அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருவோம், போட்டோ எடுத்து வச்சுருவோம். பெரிய ஹார்ட் டிஸ்க் எதுனா நம்ம மெமரி தான், என்னெல்லாம் வச்சுட்டு நினைச்சு பார்த்தோன்னா வெளியில தெரியாத வரைக்கும் யூ ஆர் சேஃப். இல்லாடி எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்கும் தெரியும், பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கோ பழச்ச இல்லையோ முடிஞ்சது கதை, வீட்டுல ரெண்டு தான். அவ்வளவு அழகா அத்தனையும் பாக்குறதெல்லாம் டக் 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 டக்னு எடுத்து வச்சிருந்தோம். பெஸ்ட் கேமரா கண்ணு தான், த பெஸ்ட் லென்ஸ் கண்ணு தான், அதை எடுத்து அப்படி உள்ள கொண்டு வச்சிடும். அவர் சொன்னார், அவனுக்கு என்ன அழகான மூர்த்தி பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு வாங்குற மாதிரி பாவிச்சுக்கோ. ஸ்திரீகள்லாம் அதான நகை வாங்குவா, வாங்க போறது 1 கிராம் தங்கம், அதை வாங்கிட்டு பில் போடுற நேரத்துல பிளாட்டினம் போய் பார்த்துட்டு இருப்பா. அதை பார்க்க அதை வாங்கணும்னா குடும்பத்திற்கு எல்லா சுத்தியும் வித்தாதான் வாங்க முடியும். சும்மா தானே இப்ப பாக்குற, பாக்குறது என்ன கஷ்டம்? இந்த விண்டோ ஷாப்பிங் ஒண்ணு இருக்கு பாருங்க, நமக்கு பத்திண்டு வரும் எல்லாம் அழகா பராக பார்த்து போயிட்டு என்ன பாக்குறவங்க பகவானுக்கு தான் அவளுக்கு பழகி போயிருந்துச்சுக்கோ, அவளுக்கே தெரியும் இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்த கூட்டம் பரவாயில்ல, இப்ப 4 பேர் சொன்னா போதும் அவ இருக்கா ஆச்சரியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார், நீ மனசுக்குள்ள அந்த மூர்த்தியை வாங்குறதா பாவிச்சுக்கோ. நினைச்சாடா இவ்வளவு நாள் இந்த ஆனந்தத்தை விட்டுட்டோமே, எத்தனை நகை கடைக்கு போயிருக்கலாம், இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு வாங்குற மாதிரி பாவிச்சிருக்கலாமே அவன் நினைச்சிருந்தான். அடுத்து சொன்னார், துளசிதாஸ் வாங்குற மாதிரி பாவிச்சுக்கோ, அந்த மூர்த்தியை வாங்கினேன்னு நினைச்சுக்கோ, அழகா வீட்டுல கொண்டு வச்சுக்கோ. அப்புறம் டெய்லி அழகா நல்ல மாட்டுக்காரங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பால் வாங்கு அப்படின்னு கோபம் வந்துடுச்சு. திரும்பியும் பைசா சொன்னா மானசீகமா வாங்குற மாதிரி பாவிச்சுக்கோ. அப்புறம் அதுல டெய்லி அழகா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் குங்கும பூ எல்லாம் போடு. இவனுக்கு பிபி எகிர்றது இவ்வளவுமா, என்ன வேலை தெரியுமா? மனசுக்குள்ள மனசுக்குள்ள அப்படின்னு டெய்லி அழகா பாலை காய்ச்சி இதெல்லாம் போட்டு மறக்காம 2 ஸ்பூன் சர்க்கரைய போட்டு மானசீகமா மனசுக்குள்ள இருக்க அந்த ராமனுக்கு மனசுக்குள்ளேயே பாலை காய்ச்சி மனசுக்குள்ளேயே இத்தனையும் போட்டு மனசுக்குள்ளேயே 2 ஸ்பூனையும் போட்டு டெய்லி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிடுவா அப்படின்ட்டான். அவனுக்கு ரொம்ப குஷியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கே, சரி பண்றேன்னுட்டான். அவர் சொன்னார், பகவான பார்த்த பிறகு என்கிட்ட வந்து சொல்லிடுறோம், துளசிதாசர் இவ்வளவு சொன்னதுக்கு எதுவும் சொல்றார். அவன் சந்தோஷமா கிளம்பியாச்சு. நேரம் கடைவீதிக்கு போனான், அவன் மூர்த்தி எல்லாம் பார்க்கவே இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் எதுன்னு கேட்டான். அவன் கஞ்சனாச்சர் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியா 1.5 லட்சம் 2 லட்சம் எல்லாம் பார்த்துட்டான். நல்லா மனப்பாடமா பாதாதி கேசம் கேசாதி பாதம் பெருமாளை நல்லா பார்த்துட்டான் ராமச்சந்திர மூர்த்தி ரூபத்தை. சரி நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் வந்துட்டான். அழகா அது மனசுக்குள்ள அந்த மூர்த்தி அப்படியே வச்சுட்டுட்டான் ஜம்முன்னு. ஒரு பால்காரனை கூப்பிட்டான், பசும்பால் என்ன விலை ஏது விலை எல்லாம் பேரம் எல்லாம் பேசினான். அவனும் சரி கட்டுப்படி ஆனான், சரி அப்புறம் வேணும் போது சொல்றேன் அப்படின்னுட்டான். அவன்கிட்ட பால் வாங்குற மாதிரி பாவிச்சுட்டான். ஒரு மளிகை கடையில போனான், முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் விலையெல்லாம் கேட்டான், என்ன குவாலிட்டின்னு எல்லாம் பார்த்தான், வாங்கிண்ட மாதிரி பாவிச்சுட்டான் வந்துட்டான். அதே மாதிரி சக்கரை எல்லாம் எல்லாம் மனசுக்குள்ளேயே, எதுவும் பைசா கொடுத்து பிராக்டிக்கலா வாங்கல. அழகா பார்த்தான். அடுத்த நாள் வந்தது ஜோரா காத்தால அவர் சொன்ன மாதிரி பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அவன் பாடுக்கு ஆரம்பிச்சான். பகவானுக்கு மனசுக்குள்ள இருக்க அந்த மூர்த்திக்கு எவனே பாலை காய்ச்சினான். அழகா அவர் சொன்ன மாதிரி குங்குமப்பு பாதாம் பருப்பு எல்லாம் கிளீனா போட்டான், பர்ஃபெக்டா கஞ்சனாச்சு 1 துளி கூட வீணாகாம எல்லாம் பண்ணி கரெக்டா சொன்ன மறக்காம 2 ஸ்பூன் சர்க்கரைய வேற எல்லாம் மனசுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ், வெளியில ஒண்ணுமே இல்லை. அழகா போட்டா நிவேதனம் பண்ணிட்டே இருந்தான். இப்படி 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு, எனக்கு நன்னா பழகி போயிடுச்சு. இப்பெல்லாம் காத்தால எழுந்த உடனே பண்றான், எப்பெல்லாம் தோன்றது பைசா செலவில்லை பாருங்க, போகும் போதெல்லாம் அப்படி பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவ்வளவுதான். அவனோட குவாலிட்டி ஒன்றும் மாறல, குணங்கள் மாறல, அவன் கஞ்சன் எல்லாம் அப்படி இருக்கானா, உள்ளுக்குள்ள மட்டும் இந்த ப்ராசஸ் மட்டும் யாருக்குமே தெரியாமல் இவனுக்கு மட்டும். பக்தின்றது ரொம்ப ரகசியம். பக்தி எவ்வளவு ரகசியமா இருக்கணும், நம்ம பண்ண பாவத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சிருக்கணும். அது போல யாருக்கிட்டையும் வாய திறக்க மாட்டோம் நம்ம பண்ண பாவத்தை. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் இவன் அழகா அந்த மாதிரி பாலெல்லாம் காட்சியாச்சு, என்னமோ தெரியல, அன்னைக்கு அந்த பாவத்துல அந்த சக்கர கிண்ணம் அந்த ஸ்பூனை காணல. மனசுக்குள்ளேயே நம்ம பார்த்தா கடைசியில் ஒரு வழியா சக்கர கிண்ணம் கிடைச்சு விடுத்து, என்னமோ தெரியல, அன்னைக்கு எடுத்து போடுறதுக்கு அந்த ஸ்பூன் அவனுக்கு என்னமோ மனசுல வரல, திடீர்னு அது செட்டில் ஆகல. சரி பரவாயில்ல, அந்த கிண்ணத்தை எடுத்து லேசா அப்படி தட்டுவோம், அழகா அப்ப சக்கரை விழும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டான். எல்லாம் மனசுக்குள்ள பிராக்டிக்கலா வெளியில ஒண்ணுமே கிடையாது, அவன் பாட்டு கண்ணை மூடி உட்காந்துருக்கான். இது அவனுக்கு பிடிச்சு போய் ஒரு பழக்கப்பட்ட விஷயமா போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, யாராவது அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டா, அன்னைக்கு பேச முடியல, அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா காத்துன்னு மனசுக்குள்ள அவளை மாதிரி நீங்களே பேசி நீங்களே பதில் சொல்லி, அவ இப்படி கேட்டா நான் அப்படி பதில் சொல்லுவேன், நீங்களே ஒரு மோனோ ஆக்டிங் பண்ணுவது தெரியும் மனசுக்குள்ள, என்ன பார்த்து இப்படி பண்ணா நாளைக்கு அவளை பார்த்து நான் அப்படி பண்ணுவேன். அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளா ஒரு பிளான் பண்ணி நம்மளா ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி நம்மள இவாளாவும் அவளாவும் மாறி 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 நம்மளாவும் நடிச்சு அது நமக்கு வேண்டிப்பட்ட சப்போர்ட் எல்லாம் கூட்டு வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணும். அவள் அந்த கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அவளுக்காக நீங்களே பேசி சொல்லும் போதே மூச்சு வாங்குறது எனக்கு. இவ்வளவு பெரிய ப்ராசஸ் மைண்ட்ல நடக்கிறது. இத்தனை தேவையே இல்லாத பல பேரை உள்ள கொண்டு வந்து வச்சு அவளுடைய துஷ்ட குணங்களை கூட மனசுக்குள்ள நாம பிரதிபலிக்கிறோம். பாத்துக்கோங்க எவ்வளவு பவர்ஃபுல் நம்ம மனசு. அவளுடைய துஷ்ட குணங்கள், அவளுடைய பைத்தியக்காரத்தனங்கள், அவ பண்ற எல்லாத்தையும் நாமே உள்ளுக்குள்ள அவ சரியா, இதுக்கு பேர் மெடிடேஷன். அவளை அப்படியே நினைச்சு அவள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவா, அவ முகபாவம் எல்லாம் இருக்கு பாருங்க. இதை விட குருவா இருப்பனையோ கேதார்நாத்தையோ இல்லாட்டி திருச்செந்தூர் முருகனையோ நினைச்சா அப்படி இருக்கும், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஆதிசங்கர் பகவத் பாதர் ராமானுஜர் இவர்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியே கிடையாது, பியூர் பாசிட்டிவ், 100% பாசிட்டிவ் எனர்ஜி. பிரகலாதன் துருவன், நம்ம பல பேர் முக்காவாசி நமக்கு வேண்டப்பட்ட வாழை விட வேண்டாத வாழை தான் நிறையவே நினைக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதி நல்லா இருக்கான். எப்ப பார்த்தாலும் நம்ம சாமி நினைச்சுட்டே இருக்கான், மறக்கிறதே கிடையாது, மறந்தும் மறக்கிறதே கிடையாது. அத்தனாச்சரியம், இது போல ஒரு ப்ராசஸ் இவன் மைண்டுக்குள்ள நடக்காது. அழகா மனசுக்குள்ளேந்தே அந்த கிண்ணத்தை எடுத்து லேசா அப்படி தட்டலான்னு அப்படி தட்டுறான், தட்டினா எல்லா சக்கரையும் விழுந்துருச்சு பால்ல. அவன் ஒரு 5 நாளை கணக்கு பண்ணி 10 ஸ்பூன் சக்கரை போட்டு வச்சிருந்தான். இன்னைக்குதான் முதல் நாள், 10 ஸ்பூன் சக்கரை உள்ள விழுந்தோன்னு பதறிடுத்து அவனுக்கு மனசு, உண்மையாவே இல்ல. ஆனால் ஐயோ 5 நாள் சக்கரை விழுந்துட்டே எப்படியாவது எடுக்கணும் எடுக்கணும் எடுத்துணுமா எல்லாம் கற்பனை. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றி போயிட்டான் மனசுக்குள்ள, அவ்வளவு தூரம் லயப்பட்டு போயிட்டான். இந்த குழந்தைகள்லாம் நல்லா கிரிக்கெட் விளையாட்டு ராத்திரி நம்மள உதைக்கும் பலார் நம்மள அடையும், நமக்கு அப்பயே தெரியும் விளையாடி வந்திருக்கு அப்படின்னு. நிறைய பேர் தெரியும் சண்டே நைட்னா உதவுதான், எல்லாம் நல்லா விளையாடி இருக்கு என்ன வேணா கத்தும். அந்த மாதிரி ஒன்றி போயிட்டான் மனசுக்குள்ள, இவனுக்கு பதறது எப்படியா சக்கரை எடுத்தணும்னு சொல்லி மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாலுக்குள்ள மனசுக்குள்ள இருந்த கைய விடுறான். அப்படி கைய விடும்பொழுது யாரோ கைய பிடிச்சா தலையை தூக்கி பாக்கிறான், பிரத்யக்ஷமா ராமச்சந்திரமூர்த்தி. அவனுக்கு தூக்கி வாரி போட்டது, ராமா நீயா அப்படின்னா பகவான் கேட்டா என்ன பண்றாங்க அப்படின்னு, 10 ஸ்பூன் சக்கரை விழுந்துருது, 5 நாளைக்கு வச்சிருந்தேன் அவர் எடுக்கிறதுக்காக. பகவான் சொன்ன எல்லாம் மனசுக்குள்ள பண்ணிட்டு இருக்க பயல, உண்மையா பால் இல்ல, உண்மையா சக்கரை இல்ல, உண்மையா பாதாம் பருப்பு இல்ல, அதுல ஒரு 10 ஸ்பூன் விழுந்தா என்னடா கஷ்டம், நான் நல்லா தித்திக்க தித்திக்க பாயசம் மாதிரி குடிச்சு போறேன் விடுறா அப்படின்னா சொன்னவனு எனக்கு தூக்கி வாரி போட்டது, கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது. நான் மனசுக்குள்ள பண்ணதுக்கே நீ பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தேன்னா உன்னுடைய மனசு எப்படி இருக்குன்னு கதறினா. சத்தியம், வெறும மனசுதான் முழுக்கவே இது மனசுக்குள்ள நடந்த ஒரு ப்ராசஸ். அதுக்கு அதுக்கே ராவன் பிரத்யக்ஷமா வந்துட்டான். ஓடி போய் துளசிதாசர் காலை பிடிச்சு எழுதான், என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பகவான் கருணா சாகரன், நான் கஞ்சதனமா தான் இருந்தேன், ஆனாலும் என் மனசுக்குள்ள பண்ண பூஜைக்கு பகவான் இத்தனையும் பண்ணிட்டான் அப்படின்ன உடனே துளசிதாசர் எழுந்து அவன் ஆலிங்கனம் பண்ணிட்டார். நீ பரம பாக்யவான்பா, நீ கொடுத்த பால் அவ்வளவு நன்னா இருக்குன்னு ராமன் பிரசிச்சதுனாலதானே காட்சி கொடுத்தான்னு துளசிதாசர் அவ்வளவு அழகா அவனை கொண்டாடினான். அப்ப நம்ம மனசுக்கு இப்படி ஒரு பலம் உண்டு, எல்லாருக்கும் மனசு இருக்கு, அது எல்லாத்துலயும் ஸ்டேட்டஸ்ல கூடுதல் இருக்கும் குறைச்சல் இருக்கும் நிறைய உண்டு. ஆனா மனசு குழந்தைக்கும் உண்டு, வயசானவாளுக்கும் உண்டு, ஸ்திரீகளுக்கு உண்டு, புருஷாளுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அதனால உங்க மனசு உங்க வீட்டிற்கு வரைக்கும் நமக்கு குறவே கிடையாது. நீங்காத செல்வம் அது. நம்ம ஆயுசு முழுக்க நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய தனம் நம்ம மனசு. அதனால மனசு இருக்கிறதுனால நீங்க ஈஸியா பகவான பக்தி பண்ண முடியும், நாம ஜபம் பண்ண முடியும், அழகா பகவான அனுபவிக்க முடியும். நீங்க எதையுமே விட வேண்டாம், உங்க ருட்டீனை விட வேண்டாம், குடும்பத்தை விட வேண்டாம், எதையுமே ஸ்பெஷலா பண்ண வேண்டாம். வெறும இந்த கர்ம உங்களுக்கு டியூட்டிஸ பண்ணிட்டு பகவான் காப்பாத்துவான் நம்பிண்டு வெறும நாம ஜபம் பண்ணலன்னா போதும், மற்றது எல்லாம் தானா நடக்கும். ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்மா, பரமாத்மா, பிரகிருதி, நீ என்னெல்லாம் கேள்வி கேட்கலோ அத்தனைக்கும் ஒரே பதில், நாம ஜபம் விடாம பண்ணுங்கோ. நாம ஜபம் உள்ளுக்குள்ளேந்தே பதில் கொடுத்தோம், நாம ஜபம் உள்ளேந்தே வழி காட்டும். நாம ஜபம் அவ்வளவு அழகா பகவானையும் காட்டி கொடுக்கும், நாம ஜபம் குடும்பத்தையும் காப்பாற்றும். அதனால விடாம நாம ஜபம் பண்ணுங்கோ. 25வது வருஷம்னு சொன்னார், இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் நடக்கணும். எல்லா வருஷத்துக்கும் என்னையும் கூப்பிடணும், நானும் ஜப்பான் அந்த மாதிரி இருக்கும். நானும் நிறைய கதைகள்லாம் வச்சிருக்கேன். எல்லாரும் கூடியிருந்து குளிர்வோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. யாருக்கா சந்தேகம்?